இக்காலையில் மீண்டும் இங்கே இருப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இப்பொழுதுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், எவ்வாறு இந்த பணியானது இப்பொழுது நாம் கொலராடோவில் இருந்திருந்தால் இந்த பணியானது பூஜ்ஜியம் பாதைக்கு கீழே நாற்பதாகவும் மிருதுவாயும் இளைஞனதாயும் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபு என்று ஊதினால் அது மண்ணின் தூசி வரையிலும் செல்லும். குளிர்காலம் முழுவதுமே இப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது இங்கேயோ மத்திய பிரதேசமாக இருப்பதால் இப்பொழுது மிகவும் அதிகமாக ஈரமாகவும் தூரிக்கொண்டும் மிகவும் மோசமாகவும் இருக்கிறது. நான் இங்கிருந்து விமானம் மூலம் பறந்து அரிசோனாவுக்கு போய் வசந்த காலம் வரையிலும் அங்கே காத்திருந்து விட்டு அதன் பிறகு திரும்பி வர வேண்டும் என்பது போல் உள்ளது. இப்படித்தான் நமக்கெல்லாம் ஜலதோஷம் பிடிக்கிறது. கிருமிகள் யாவும் நிலத்தில் கிடக்கின்றன, அவைகள் யாவும் உறைந்து போயிருக்கின்றன. அது மீண்டும் முறியிடும், பிறகு மீண்டும் உறைந்துவிடும், பிறகு மீண்டும் முறியிடும். அது வெளியே மீண்டும் வருகிறது, அதை நாம் சுவாசிக்கிறோம். அதனால் கரகரப்பான தொண்டை நோயும் தலைவலிகளும் வலிகளும் மற்றும் வேதனைகளையும் பெற்றுக் கொள்கிறோம். என்னே ஒரு நேரம், என்னே ஒரு ஸ்தலம். ஆனால் நதிக்கப்பால் ஒரு தேசம் உண்டு, அது என்றும் இனிமையானது என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். விசுவாச அளவை கொண்டு மாத்திரமே அதன் கரையை நாம் அடைவோம். ஒவ்வொருவராய் அதன் நுழைவாயிலில் நுழைவோம். அங்கே சாகாமை உள்ளவரோடு வாசம் பண்ணுவோம். ஒரு நாளில் அவர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பொன்னான மணியோசையை ஒலிப்பார்கள். நாம் அந்த பரம வீட்டில் தான் அப்பொழுது தரித்திருக்க போகிறோம். அப்படித்தானே, அந்த நாளுக்காகவே நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடந்த இரவில் எனது சகோதரர்கள் பிரசங்கித்த அற்புதமான பிரசங்கங்களை நான் நிச்சயமாகவே கேட்டு மகிழ்ந்தேன். பேட் டைலர் இங்கே இருக்கிறார், அவர் இன்று காலையில் இங்கே இருக்கிறாரா? ஓ, நீங்கள் எங்கள் ஜீவனை போல் பெரிதாகவும் சரீரத்திலோ இருமடங்கு பெரிதாக உட்கார்ந்திருப்பதை நான் காணவில்லை. நீங்கள் அங்கே உட்கார்ந்திருப்பதை நான் காணவில்லை. முதல் தடவையாக பேட் அவர்கள் பிரசங்கிக்கு கேட்டேன், அதை நான் நிச்சயமாகவே கேட்டு மகிழ்ந்தேன். நாம் யாவரும் அவ்வாறுதான் உணர்ந்தோம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அதன் பிறகு அந்த சிறிய சகோதரன் ஒருவர் ஒரு பிரசங்கத்தை பற்றி உண்மையிலேயே ஒரு எந்திர துப்பாக்கியால் சுட்டது போன்ற துணியோடு அனல் பறக்கும் சாட்சியை கொடுத்தார். ஒஹையோவில் இருந்து வந்த ஒரு சகோதரனை நான் அவரை சந்தித்தேன். இக்காலையில் அவர் இங்கே இருக்கிறாரா? இங்கே எங்கேயாவது இருக்கிறாரா? சகோதரர் நெவில் அவர்கள் அவர் மிகவும் தீவிரமாக அனல் உரைக்க பேசியதை பற்றி குறிப்பிட்டார். பிறகு சகோதரன் ஜே டி பார்னல் அவர்கள், சகோதரன் பீலரை அவர்கள் பேசும்படி கேட்டுக் கொள்ளவில்லை என்று நான் எண்ணுகிறேன். சகோதரன் பார்னல் இங்க இருக்கிறாரா? சகோதரன் பார்னல் அவர்களும் சகோதரன் பீலர் அவர்களும் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நான் சகோதரன் பீலரை பார்த்தேன் என்றே நான் நினைத்தேன். இந்த விளக்கொலிகள் இது ஒரு அதாவது புதிய குடாரத்தை அவர்கள் கட்டுகையில் அவைகளை வித்தியாசமாக சற்று வித்தியாசமாக அமைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இது நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு முதலில் அமைக்கப்பட்டதாகும். எனவே நாம் புதிய ஒன்றை அமைக்கையில் ஏன் இதிலிருந்து சற்று வித்தியாசமாக நாம் அமைக்க விரும்புகிறோம்? ஏனென்றால் உங்களால் இதில் சரியாக பார்க்க முடியவில்லை. ஒரு புதிய குடாரத்தை கட்டுகையில் மக்கள் அமர்ந்திருக்கும் இடம் இந்த விதமாக சற்று சாய்வாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுதும் சபையோரை நேருக்கு நேராக பார்க்க வேண்டியுள்ளது. அப்போது விசேஷமாக இருதயத்தை பகுத்தறிந்து சொல்லும் கூட்டங்களின் போது உங்களால் சுற்றி பார்க்க முடியும். பாருங்கள், இந்த விதமாக அவர்களை முன்னும் பின்னுமாக இருந்து நபர்களை கூறி அழைக்க வசதியாக இருக்கும்படி கட்ட வேண்டும். பின்பு ஒரு சிறிய மாடியின் மேல்முகப்பு இருந்தால் வெளியே வருவதற்கு அது நன்றாக இருக்கும். சகோதரன் லிட்டில் பீல்ட் பில்லியே இருந்தால், அதாவது அவர் நேற்றிரவு என்னை தொலைபேசியில் அழைத்து நான் பிரதிஷ்டை செய்த அந்த குடாரத்துக்கான விளக்கங்களுடன் கட்டிட கலைஞர்கள் வரைந்த படத்துடன் அனுப்பியிருப்பதாக கூறினார். சகோதரன் வுட்ஸ் அவ்வரைபடத்தை வரைய கட்டிட கலைஞர்களுக்கு $500 கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். அவர் கட்டிட பொருட்களுக்கான விலை விவரங்களோடு 2x4 மற்றும் இவ்வளவுக்கு இவ்வளவு அளவில் கலவை இருக்க வேண்டும் என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் அனுப்புவதாக கூறினார். அதை அவர் நமக்கு அனுப்புவதாகவும் நாம் வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் கட்டப்போகும் கட்டிட மாதிரியை மரத்துண்டுகளால் வெட்டி மாதிரி வடிவமைப்பை உருவாக்குகின்ற இடத்துக்கு சென்று அவருடைய குடாரத்தை போல் ஒரு வடிவமைப்பை மாதிரியை உருவாக்க முடியுமா என்று பார்த்து வருவதாகவும் கூறினார். அது ஒரு அழகான குடாரமாகும், ஒரு பெரிதான ஒன்றல்ல, ஆனால் அது ஒரு அழகான குடாரமாகும். எனவே நான் அவரிடத்தில் கூறினேன், அப்பொழுதுதான் பில்லிக்கு நீங்கள் அதை அனுப்பின உடனேயே அதை தர்மகர்த்தாக்களிடமும் உதவிக்காரர்களிடமும் கொடுத்து விடுவேன். அப்பொழுது அவர்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், தாங்கள் கட்டிடத்தை ஆரம்பிக்க அவர்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதை மதிப்பீடு செய்யட்டும் என்று கூறினேன். அவர், நீங்கள் வேலையை ஆரம்பிக்கும் பொழுது நான் வேலை செய்யும் பொழுது அணிந்து கொள்ளும் ஒரு ஜோடு மேல் கார்ச்சட்டைகளை அணிந்து கொண்டு வேலை நடக்கும் காலத்தில் அங்கேயே தங்கி கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். சகோதரன் லிட்டில் பீல்ட் அப்பேற்பட்ட ஒரு தயவுள்ள மனிதர் ஆவார். அவர் மிகவும் அருமையானவர், தயவு பொருந்திய மனிதர். இப்பொழுது புத்தாண்டை துவங்குவதற்கு நீங்கள் யாவரும் சரியான உணர்வோடு இருக்கிறீர்களா? ஆமே. இப்புத்தாண்டில் சரியான சீரோடு இங்கிருந்து வெளியே செல்லுங்கள். கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் நாம் இவ்வாண்டை சரியாக ஆரம்பிக்க விரும்புகிறோம். எத்தனை பேர் காலையில் எழுந்து பழைய ஆண்டுக்காகவும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருந்தது என்பதற்காகவும் நன்றி செலுத்தி பழையனவற்றை மறந்துவிடும்படி அவரை கேட்டுக்கொண்டீர்கள். எனவே நாம் நமது படுக்கை அண்டையில் எழுந்திருக்கும் போது நாம் அதை செய்து வருகிறோம். அதன் பிறகு நாம் மேசைக்கு வருகிறோம். அது வழக்கமான குடும்ப பலிபீடமாக உள்ளது. அங்கே மேஜையை சுற்றி ஒன்று கூடி ஜபிக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் படுக்கைக்கு செல்லும் முன்னர் இரவில் ஜெபிக்கிறதை ஒரு பழக்கமாக கொள்ள முயற்சிக்கிறோம். நான் மனமாற்றம் அடைந்தது முதல் அதை என் பழக்கமாக கொண்டிருக்கிறேன். அதிகாலையில் நான் எழுந்து, அது இருளாயிருந்தாலும் பனிமூட்டமாயிருந்தாலும், நான் எங்கே போகிறேன் என்பதே தெரியாமல் நடந்து செல்வேன். ஆனால் நான் அவரிடம் என் கரத்தை பிடித்து அந்த நாள் முழுவதும் வழி நடத்தும்படி கேட்பேன். முன்பு இந்த தெருவுக்கப்பால் நாங்கள் குடியிருந்த போது நான் இளைஞனும், பில்லிப்பாலுக்கு 3 அல்லது 4 வயது இருக்கும். அந்நாட்கள் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு இரவில் அவன் குடிக்க தண்ணீர் கேட்டான். ஒரு வாளியில் குவளையோடு தண்ணீர் சமையல் அறையில் இருந்தது. நானோ மிகவும் களைப்புற்றிருந்தேன். ஓ, நாள் முழுவதும் நான் கடினமாக வேலை பார்த்து விட்டு வந்து பாதி ராத்திரி வரையிலும் பிரசங்கம் செய்திருந்தேன். அவன் அப்பா எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றான். அப்படி நான் பில்லி அங்கே சமையல் அறைக்கு போ, தண்ணீர் அந்த சிறிய மேஜையின் மேல் இருக்கிறது என்று நான் அவ்வாறு கூறினேன். அவனோ எழுந்து கண்களை கசக்கி தேய்த்துக் கொண்டு அங்கே பார்த்தான். அப்பொழுது அவன், அப்பா எனக்கு போக பயமாக இருக்கிறது என்று கூறினான். பார்த்தீர்களா? அப்பொழுது நான், சரி, ஓடி போய் தண்ணீர் குடித்துக்கொள், அப்பா மிகவும் களைப்புற்றிருக்கிறேன், தேனே என்று கூறினேன். அந்த ஜன்னல் வரைக்கும் உள்ள தூரம் தான் மிகவும் சமீபத்தில் இருந்தது. அதற்கு அவனோ, ஆனால் போக எனக்கு பயமா இருக்கிறது அப்பா என்றான். பார்த்தீர்களா? நான் அந்த சிறுவனோடு எழுந்தேன். அவனோ கையை நீட்டி என் கையை பிடித்துக் கொண்டான். அது ஒரு நல்ல காரியமாயிருந்தது. ஏனென்றால் நாங்கள் 4 அல்லது 5 அடிகள் நடந்திருப்போம். அங்கே அவன் தரைவிரிப்பின் மேல் இடறி கொண்டான். அதனால் அவன் சற்று சறுக்கி விட்டான். மேடா மெழுகினை கொண்டு தரையை மெருகேற்றி விட்டு அதன் மேல் ஒரு மெழுகு தரைவிரிப்பை விரித்திருந்தாள். அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். அப்பொழுது அவன் வழுக்கி வேகமாக விழச் சென்றான். ஆனால் நான் அவனுடைய கையை பிடித்திருந்தேன். அப்பொழுது அவனும் என் கையை பிடித்து இறுக்கி இன்னும் அதிகமாக பற்றிக் கொண்டான். அங்கே அப்பொழுது நான் ஒரு நிமிடம் நின்றேன். அப்பொழுது நான் எனக்குள்ளே, தேவனே, சரிதான், என் கரத்தை நீர் பிடித்துக் கொள்ளாமல் 1 அடி கூட எடுத்து வைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் என் அடிகள் சறுக்கும் என்பதை நான் அறிவேன் என்று சிந்தித்தேன். பார்த்தீர்களா? உங்களுக்கு புரிகிறதா? உம்முடைய பெரிய வல்லமையான கரமானது என் கரத்தை இறுக பிடித்துக் கொள்கிறது என்பதை நான் உணர முடிகிற வரையிலும், எனது எப்படிப்பட்ட நேரங்களிலும் நீர் என்னை பிடித்துக் கொள்வீர் என்பதை நான் அறிவேன் என்றேன். புரிகிறதா? எனவே என் கரத்தை அவர் கரத்தினுள் வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை பழக்கமாக கொண்டிருக்க நான் முயல்கிறேன். சில வேளைகளில் என் பார்வைக்கு நகைப்புக்கிடமானதாக, அர்த்தமற்றதாக இருக்கக்கூடிய காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அவிதமான காரியங்கள் மானிட சிந்தைக்கு இயல்பானதாக இராமல் அதற்கு முரணாக இருப்பதாக தோன்றும். ஆனால் அப்படியே நடக்கட்டும் என்று அதை விட்டுவிடுவோமானால் சரியாக செய்யக்கூடிய காரியம் அது ஒன்றே என்பதை நான் பின்பு கண்டுபிடித்திருக்கிறேன். சரியாக இல்லை என்பதாக பார்வைக்கு தோன்றும் காரியங்களை செய்யும்படி தேவன் உங்களை அவைகளை செய்ய நடத்துவார் எனில் எங்கோ சரியாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் எவ்விதம் வழி நடத்துவது என்பதை அவர் அறிவார். எனவே நம்முடைய எல்லாவற்றுக்கும் போதுமான கிருபை உள்ளவர் அவரே என்பதையும், நமக்கு அவசியமானவை யாவும், நமக்காக அக்கறை கொள்ளுகிற யாவும் அவரிலே உள்ளது என்றும் நாம் கண்டுகொண்டு அவரை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு மாறாத அவரது கரத்தை பற்றிக் கொள்வோமாக. இங்கே நாம் ஒரு பாடலை பாடுவது வழக்கம். நீண்ட காலமாக அதை பாட நான் கேட்டிருக்கவில்லை. இப்பொழுது என்னால் பாட முடியாது. இங்கே அந்நியர்கள் யாரும் நம்மோடு இல்லை என்று நான் நினைக்கிறேன். எனவேதான் நான் இந்த சிறு பாடல்களை பாட முயற்சிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் எனக்கோ அது பிடிக்கும். சீன், இதை ஒலிநாடாவில் பதிவு செய்து விடுவீர்களேயானால் பொதுவிலே கேட்கும்படி போகட்டும். இங்கே இந்த ஒரு சிறிய பாடலை பாடுவது வழக்கம். காலமானது விரைவான சூழ்நிலை மாற்றங்களை கொண்டுள்ளது. பூமியில் அசையாமல் நிலையாய் நிற்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. நித்தியமான காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கைகளை உருவாக்குங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உங்களை எத்தனை பேர் இப்பாடலை கேட்டிருக்கிறீர்கள்? ஓ, எனக்கோ அது பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நாம் அதன் ஒரு சரணத்தை பாட முயற்சிப்போமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் மேல் உங்கள் நம்பிக்கைகளை உருவாக்குங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நாம் ஒரு சரணத்தை பாட முயற்சிப்போமாக. நம் யாத்திரை முடிவடையும் பொழுது தேவருக்கு நாம் உண்மையாய் இருந்திருப்போம் என்றால், மகிமையில் அழகும் பிரகாசமான உமது வீட்டை பரவசமான உம் ஆத்துமா அதை காணுமே. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கைகளை உருவாக்குங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபத்திற்காக நாம் ஒரு நிமிடம் எழுதி நிற்போமாக. நீங்கள் விரும்பினால் நாம் நமது கரங்களில் ஒன்றை தேவனுக்கென்று உயர்த்தி அப்பாடலை மீண்டும் பாடுவோமாக. தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். நித்தியமான காரியங்கள் மேல் உங்கள் நம்பிக்கைகளை உருவாக்குங்கள். தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். உலகின் வீணான ஐஸ்வர்யத்தை இச்சியாதீர், அது விரைவில் கெட்டுப்போகும். நித்தியமான காரியங்களின் மேல் உங்களுடைய நம்பிக்கைகளை உருவாக்குங்கள். அவை ஒரு காலம் ஒழிந்து போகாதே. பரலோக பிதாவே, நாங்கள் நிற்கையில் கர்த்தாவே, ஓ நான் இப்படைய பாடல்களை பாட விரும்புகிறேன். அவைகள் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில், அதன் உள்பாகங்களில் போய் ஜீவிக்கிற தேவனாகிய உமக்கு எங்களது அன்பின் வெளிப்படுத்தல்களை வெளிக்கொண்டு வருகிறது. இக்காலையில் நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தியிருக்கையில் கர்த்தாவே, அதுதானே எங்கள் கரங்களை பற்றிக் கொள்ளும் கர்த்தாவே என்று நாங்கள் கேட்பதற்கு அடையாளமாக அமைந்திருக்கிறது. பில்லிப்பால் எவ்வாறு என் கரத்தை பற்றிக் கொண்டான் என்றும், எவ்வாறு நான் அவன் கரத்தை பற்றிக் கொண்டிருக்காவிடில் அவன் கீழே விழுந்திருப்பான் என்பதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேனே, அதே போல் ஓ தேவனே, நீர் எங்கள் கரத்தை பற்றிக் கொண்டிருந்திருக்காவிடில் எத்தனை முறைகள் நாங்கள் விழுந்திருப்போம். அவனை பற்றி நினைக்கையில், தாய் இல்லாமல் இருந்தான் ஒரு சிறிய பிள்ளை அவன், எவ்வாறு அவனது வாழ்க்கை முழுவதிலும் அவன் எடுத்துக்கொண்ட பாதையை பார்த்தால் அவன் எப்பொழுதோ கொல்லப்பட்டிருப்பான். ஆனால் அந்த மகத்தான கரமானது, என் கரம் நீட்டி காப்பாற்ற முடியாத இடத்திலெல்லாம் விட்டப்பட்டு பற்றிக் கொண்டு காத்து வந்ததாய் உள்ளது. இப்பொழுது நாங்கள் இதற்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவானது இந்த சரீரத்தை விட்டு பிரிக்கப்படுவதாக நாங்கள் உணர்கையில், அப்பொழுது நதிக்கப்பால் எங்களை நடத்தி செல்லும் ஒரு கரமானது நாங்கள் கை நீட்டி பற்றிக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக, இந்த உறுதிக்காக, எங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதமான உறுதிக்காக நாங்கள் இந்த யாத்திரையில் நடந்து செல்கையில், அல்லது வாழ்க்கையின் பெருமிதமான ஆழ்கடலில் பயணம் செய்கையில், எங்களை நிலையாய் நிறுத்துகிற ஒரு ஆத்ம நங்கூரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு கைவிடப்பட்ட கப்பல் சேதமடைந்த சகோதரன் எங்களுடைய நிலைத்து நிற்கும் தன்மையை கண்டு, கப்பலின் அடிக்கட்டையை அதை கண்டு மீண்டும் மனம் தேர்தல் அடைவான், அல்லது மீண்டும் தைரியம் கொண்டு மீண்டும் முயல்வான் என்று புலவன் கூறியது போல, பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இடரும் பொழுது அல்லது விழும் பொழுது எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனையும் அவருடைய கரமானது எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறது என்றும் அறிந்துள்ளோம். அவருடைய கிருபையே போதுமானதாய் உள்ளது. இப்பொழுது இன்று காலையில் இப்புத்தாண்டை ஞான பாட்டுகளை பாடிக்கொண்டும் கலிகூர்ந்து கொண்டும் வாழ்க்கையின் பயணம் முழுவதிலும், பிறகு மரண நதிக்கப்பாலும் வாக்குத்தத்தம் மண்டப்பட்ட தேசத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துவார் என்று அறிந்து நாங்கள் துவங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரே, கரைபுரண்டு ஓடும் மரண யோர்தானுக்கு அப்பால் எங்கள் கண்களை இந்த காலையில் எழுந்து பார்க்கையில், அங்கே பசுமையான புல்வெளிகளும் பசுமையான நிலங்களும் படர்ந்து வளர்ந்துள்ளபடியால் எங்கள் ஆத்துமாக்கள் அந்த தரிசனத்தை கண்டு அதை ஒருபோதும் இழந்து போகாதிருக்கும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம். என்றோ ஒரு நாளில் நாங்கள் அது நதியண்டை வந்து அதை கடக்க வேண்டியதாக இருக்கும் பொழுது, பண்டைய எலியாவை போல் தேவனுடைய சால்வையானது மரண நீரோடைகளை அடித்து வற்றி போக பண்ணி, அதனால் ஒரு பயமும் இன்றி நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தாவே அதை அளித்தருளும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அணுகையில் எங்களுக்கு உதவி செய்யும். ஓ கர்த்தாவே, இவ்வார்த்தைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகித்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு போதகர் அல்ல, எனவே போதிக்கிறதற்கு நாங்கள் நிச்சயமாகவே தகுதி உள்ளவர்கள் அல்ல. அதை நாங்கள் அறிந்து கொள்வதற்குள்ள ஒரே வழி என்னவெனில், அந்த மகத்தான போதகரானவர் வந்து எங்கள் இருதயங்களில் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு வாசம் பண்ணி, எங்களுடைய சிந்தனைகளையும் எங்கள் எண்ணங்களையும் மேற்கொண்டு பரிசுத்த வேத வாக்கியங்களை அவரே எங்களுக்கு வியாக்கியானித்து தருவதே ஆகும் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். நாங்கள் அதன் பேரில் பயபக்தியோடு சார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனே, அதை பற்றி சிந்திக்கிறோம். அந்த விதமான ஒரு ஜீவனுள்ள பிதா என்பது எவ்வளவு அற்புதமானது! அவர் நித்தியத்தின் பிறப்பு அடிவுள்ளவர்களாகி எங்களிடத்தில் ஏற்பட உதவி புரிந்து, அவர் தமது வார்த்தையை கொண்டு வந்து எங்கள் வாயிலும் இருதயங்களிலும் காதுகளிலும் கொடுத்து, அதனால் நாங்கள் செவி கொடுத்து ஜீவிக்கும்படி செய்கிறார். அதோடு எங்களை ஒரு சாபத்தினின்றும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். அச்சாபம் எங்களுக்கு வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல பிதாவே, ஏனென்றால் முதல் மனித இனத்தால் அது செய்யப்பட்டது. நாங்கள் அம்முதல் தம்பதிகளுடைய வழித்தோன்றல்கள் தான். நாங்கள் பாவத்தில் பிறந்திருக்கிறோம், அக்கிரமத்தில் உருவாகி இருக்கிறோம். ஆனால் ஒரு நீதியுள்ள ஜீவிக்கிற தேவனோ எங்களுக்கும் அதற்கும் சம்மதமில்லை என்பதை அறிவார். எனவே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்கி அவரிடம் வருவதற்கு ஒரு சாத்தியத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இது அவருடைய வீட்டுக்கு நாங்கள் வந்திருப்பதை குறித்து நாங்கள் எவ்வளவாய் மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருக்கிறோம். இங்குள்ள எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்களுடைய தீரமிக்க மெய்ப்பர் சகோதரன் நெவில் அவர்களை உங்களுடைய தாழ்மையான ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்களுடைய உதவிக்காரர்களுக்காகவும் எங்களுடைய தர்மக்கட்டாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு இருந்து வந்த எல்லா ஆண்டுகளையும் விட மிக சிறப்பான ஆண்டை தாரும். அதை அருளும் கத்தாவே. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தாரும். அவர்களை பலப்படுத்தி அருளும் கத்தாவே. அவர்களும் உடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே, கடமையின் பாதையில் அவர்கள் தொடர்ந்து தீரத்தோடு நிலைத்திருப்பார்களாக. சபையின் அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த வீட்டுக்கு வருகிற அருமையான உடைய பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவரே, இவ்வீட்டின் வாசற்படியை தாண்டி இங்கே வருகிற இவர்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நாங்கள் உரிமை கோருகிறோம் கத்தாவே. நாங்கள் இதை உமக்காக உரிமை கோருகிறோம் கத்தாவே. வார்த்தையை எளிமையாகவும் மிகவும் உண்மையாகவும் பரிசுத்த ஆவியினாலே கொண்டு வந்து அதனால் மக்கள் உண்மை போலாக வாஞ்சிக்கும்படி ஆகத்தக்கதாக அத்தகைய ஊழியக்காரலா இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். அதை அளித்தருளும் கத்தாவே. உள்ளே வருகிற வியாதிப்பட்டவர்களையும் துன்பப்பட்டவர்களையும் குணமாக்கியருளும். உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு தேவனுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் அதை செய்தருளும். முடிவாக நீருமுடைய கிரியையை முடிக்கும் பொழுது கத்தாவே, நாங்களும் உடைய வாயிலில் பிரவேசித்து தேவனுடைய வரவேற்பு மேஜையில் அமர்ந்து முடிவில்லாத காலங்களில் ஒன்று சேர்ந்து நாங்கள் வாழ்வோமாக. அதுவரையிலும் நாங்கள் ஆரோக்கியம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி, வல்லமை, சத்துவம், பரிசுத்தாவியின் ஆசீர்வாதங்களை உடையவர்களாயிருக்க எங்களை வழிநடத்தியருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. நீங்கள் அமரலாம். இக்காலையில் அந்த அருமையான இசையை நான் பாராட்டுகிறேன். நான் சரியான நேரத்தில் உள்ளே பிரவேசித்தேன். அப்போது வாசலண்டையில் என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் ஸ்கேக்ஸ் அவர்களுடனும் பின்னால் இருக்கிற சகோதரன் ஜீன் அவர்களிடமும் இன்னொரு சகோதரிடமும் பேசிக் கொண்டிருந்தேன். நான் அதன் ஒரு பகுதியை மட்டுமே கேட்டேன். ஆனால் அதுவோ ஒலிப்பெருக்கி கருவியில் மிகவும் அழகாக ஒலித்துக் கொண்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் எத்தனை பேர் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள் சரியா? என்னுடைய சிறிய மகள் சாராளை போல் அநேகருக்கு அது நன்றாக இருக்கிறதாக நான் நம்புகிறேன். சாராள் கூறுவது போல அது எனக்கு புரட்சிகளாக ஆகியிருக்கிறது. அது மீண்டும் மீண்டும் வருகிற புரட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நான் விரும்புவது என்னவெனில் நமக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் வரையிலும் கூட்டங்களை ஒழுங்கு செய்து கொண்டு இங்கே பின்னால் பெரிய குடாரத்தை கித்தான் துணியில் போட்டு பகல் வேளைகளில் வந்து செய்தியை பற்றிய சித்திரங்கள், விவர விளக்க படங்கள் ஆகியவற்றைக் கொண்டு அவைகளை வேண்டுவது போல் ஜன்னல் திரைகளை ஏற்றி இறக்கிக் கொள்வது போல் செய்தியை படிப்பிக்கலாமே என்பதுதான். இவ்வாறான வசதியுடைய ஒரு பெரிய குடாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே கனவு காண்பதுண்டு. அங்கே இந்த விளக்க விவர படங்களை மேடையில் மாட்டி வைத்து கர்த்தரனுக்கு அளித்திருக்கிற வெளிப்பாடுகளையும் வியாக்கியானங்களையும் வேண்டுபவர்களையும் காண்பித்து ஒரு சுட்டிக்காட்டும் கோலோடு அப்படத்தை சுட்டிக்காட்டி விளக்கி இந்த சபைக்காரங்களை குறித்து போதிக்கலாம். ஒரு படத்திலிருந்து ஒன்றை விளக்கி காண்பித்த பிறகு அதை மேலே சுருட்டிவிட்டு அடுத்ததை இறக்கிவிட்டு அதிலிருந்து போதித்து இவ்வாறாக எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்து போதித்து வரலாம். ஓ, அது சிறிய பரலோகம் போல் இருக்கும் அல்லவா? குளிர்காலம் முழுவதும் அவ்வாறு அமர்ந்து கர்த்தரோடு அமர்ந்திருக்கலாம். அவரோடு தனித்திருப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. என் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு தனித்திருக்கும்படி நான் வாஞ்சிக்கிற வேலைகள் உண்டு. அப்பொழுது நான் அவரிடம் எனது துன்பங்கள் யாவற்றையும் தனித்திருந்து கூறுவேன் என்ற ஒரு பாடலை நாம் வழக்கமாக பாடுவதை நீங்கள் அறிவீர்கள். அவ்விதமாகத்தான் பெற்றுக் கொள்ள முடியும். அவர்கள் பாடுவது வழக்கம். ராய் டேவிஸ் அவர்கள் தனித்திருந்து இயேசுவிடம் ஜெபி என்ற பாடலை பாடுவதுண்டு. யாவும் சுட்டிக்காட்டுகிறது. யாவும் நமக்கு இயேசு கிறிஸ்துவையே எடுத்து காண்பிக்கிறதாய் உள்ளது. அது அவ்வாறு காண்பிக்கவில்லையா?
On the church ages that we talked
இப்பொழுது கடந்த எட்டு நாட்கள் கூட்டங்களில் சபை காலங்களை பேச கேட்டோம். நேற்றிரவில் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முடிய பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் யாவருமே நேற்று இரவில் அச்செய்தியை பெற்றுக் கொள்ள இங்கிருந்தீர்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே ஒருவேளை நான் இக்காலையில் ஒன்றோ அல்லது இரண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு பிரசங்கித்தால் அல்லது கர்த்தர் எதுவரையிலும் நடத்துவார் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆறு அல்லது ஏழாம் வசனம் வரையிலும் ஆராய்ந்து படித்து வைத்திருக்கிறேன். அதை பற்றிய சம்பவங்களை போர்வைப்படுத்தி இவை அனைத்தையும் ஒரு அமைப்பாக எழுதி வைத்திருக்கிறேன். அதிலிருந்து வேதவாக்கியங்களின் பல்வேறு பாகங்களுக்குள் சென்று அவைகளை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க முடியும். நான் நேற்று படித்தவைகளையும் உங்களுக்கு தெளிவாக்க முடியும். இப்பொழுது நாம் கண்டறிவது, நேற்றிரவில் நாம் இரண்டாம் வசனத்தோடு நிறுத்திக் கொண்டோம் என்றும் மூன்றாம் வசனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். எக்காலத்தின் சத்தம் என்பது வரையிலும் நாம் பார்த்துவிட்டு விட்டுவிட்டோம். அது சரிதானே? சத்தம் முழங்குவது. நாம் இப்போது எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி பார்க்கும்படி நான் அதை வாசிக்கட்டும். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது.
And immediately I was in the spirit, and behold, a throne was set in heaven, and one sat on the throne.
உடனே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்பொழுது இது அழகான பாடமாகும். இன்று காலையில் நான் இங்கே வருவதற்கு முன் ஆறாம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், ஓ, என்னால் இவ்வசனத்தை விட்டு அகல முடியவில்லையே. ஏனெனில் இந்த ஆறாம் வசனத்தில் ஒரு காரியம் உள்ளது. நாம் இந்த ஜீவன்களை குறித்து பார்க்கையில் யாவரும் அதை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். மூல வேதாகமத்தை பார்க்கையில் இந்த ஜீவன்களை பற்றி வேறுபட்ட விளக்கங்கள் இங்கே இருக்கின்றன. ஒன்று ஒரு விதமாக மிருகமாகும், ஏனைய நான்கு மிருகங்களும் வேறாகும். ஒன்று கிரேக்க மொழியில் மிருகம் என்று சொல்லப்படுவது காட்டு மிருகம் என்பது போன்ற அர்த்தத்தில் உள்ளது. ஆனால் மற்றொன்று இந்த நான்கு ஜீவன்களை பற்றி யாக்கோபு அரசனின் ஆங்கில வேதாகமத்தில் சரியான அர்த்தத்தில் மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படவில்லை. ஏனென்றால் அவைகள் மிருகங்கள் அல்ல, அது ஜீவனுள்ள சிருஷ்டிகள் என்பதாய் உள்ளது. அந்த சிருஷ்டிகள் எப்படிப்பட்டவை எனில், அவைகள் மனித இனமும் அல்ல, தூதரும் அல்ல. எனவே அவைகள் ஜீவனுள்ள சிருஷ்டிகளாகும். அவைகளுக்கு நான்கு முகங்களும் நான்கு, அதாவது அவைகளை நாம் நேராக சுவிசேஷத்தோடு பொருத்தி பார்ப்போம். பிறகு இன்றைக்குள்ள காரியத்தோடு அது எவ்வளவு பரிபூர்ணமாக பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்கலாம். நான்கு என்பது பூமிக்குரிய எண்ணாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? அதுதானே அங்கே அழகானது ஒரு பாடமாக உள்ளது. ஆனால் நாம் இப்பொழுது அதற்குள்ளாக போகப் போகிறதில்லை என்பதை குறித்து நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஒருவேளை பின்னால் நாம் பார்க்கலாம். ஆனால் அது மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது. பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் அப்பொழுது நாம் சுற்றிலும், அதாவது அடுத்த ஞாயிறன்று அதை நாம் மீண்டும் பார்க்க முயற்சிக்கலாம். நாம் இங்கிருந்து கிளம்பி சென்றுவிடும் முன்னர் நான்காம் அதிகாரத்தை முடிக்க பார்ப்போம். முதல் துவக்கமானது எங்கே இருக்கும் என்பதை நாம் சரியாக அறியவில்லை.
After these things,
இப்பொழுது இவைகளுக்கு பிறகு என்ற இடத்தை நாம் பார்த்தோம். பிறகு என்றால் சபை காலங்கள் முடிவடைந்த பிறகு என்று அர்த்தமாகும். அப்பொழுது யோவான் இங்கே ஏறிவா என்று மேலே ஏறி போகும்படி அழைக்கப்பட்டான். சபை காலத்தில் உலகத்தில் நடைபெறப் போகிறவைகளை அவர் அவருக்கு காண்பித்தார். சபை காலங்களுக்கு பிறகு உன்னதத்திலிருந்து கிறிஸ்துவானவர் மேலே ஏறி வாருங்கள் என்று அழைக்கப் போகும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கு முன்னடையாளமாக மேலே ஏறி வரும்படி அவன் சபை காலங்களுக்கு பிறகு அழைக்கப்பட்டான். அது சரிதானே? இங்கே ஏறிவா என்று அவன் அழைக்கப்பட்டான். அவனோடு பேசிய சத்தமானது எக்கால சத்தம் போன்று இருந்தது என்று நாம் கண்டறிகிறோம். அது தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக இருந்தது. அதே சத்தம்தான் அவனோடு பூமியிலிருந்தும் பேசியது. அவர் ஏழு பொன் குத்துவிளக்குகளில் மத்தியில் இருக்கிற வரையிலும் அவர் அவைகளில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். ஓ, நான் அதை விரும்புகிறேன். குத்துவிளக்குகளின் மத்தியில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். பாருங்கள், அவர் குத்துவிளக்குகளில் இருந்தார். அங்கிருந்து கொண்டு தம்முடைய சபையோடு பேசிக் கொண்டிருந்தார். பிறகு சபைக்காலங்கள் முடிவடைந்த பிறகு அவர் பூமியை விட்டு பரலோகத்துக்கு சென்று தன்னால் மீட்கப்பட்டவர்களை மேலே வரும்படி அழைத்தார். ஓ, அது அழகாக இருக்கவில்லையா? ஓ, அது என் இருதயத்தை துள்ளச் செய்கிறது. நாம் இந்த காரியங்களை பற்றி போதிக்கையில் விசேஷமாக கத்தருக்குள் புதிதாக மனமாற்றம் அடைந்து வந்திருக்கிற சகோதரி ஐனாவும் அவளுடைய கணவரும் ராட்னியும் அவரது மனைவியும் சார்லியும் மற்றவர்களும் இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் கத்தருக்குள் புதிதாக வந்திருக்கிற வாலிபமான வயதுள்ள ஏனைய அநேகர், நீங்கள் இன்னமும் ஆழமாக செல்லவில்லை. நீங்கள் கத்தர் நல்லவர், தயவுள்ளவர் என்பதை மட்டுமே ருசி பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுது இதை கவனியுங்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், அதாவது உங்களுடைய விசுவாசத்தை நிலைநாட்டவே நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தேவன் எதையாவது கூறினால் அது நிறைவேறியே ஆக வேண்டும். அது தவறவே தவறாது. அது நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகளுக்கு பல லட்சக்கணக்கான மைல் தூரத்தில் உள்ளது போல தோன்றலாம். ஒருபோதும் நிறைவேற முடியாது போல் இருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் தேவனோ சரியானபடி அதை சம்பவிக்க பண்ணுகிறார். அவர் அதை உங்களிடத்தில் சோதித்தருகிறார். அவர் ஆபிரகாமுக்கு கூறியதை பாருங்கள். ஆபிரகாம் அவனுக்காக 25 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு அவரோ அவனிடத்தில், நீ உன் மகனை மலையின் மேல் கொண்டு சென்று அவனை அங்கே கொன்றுபிடி என்றார். அவர் அவனை இங்கே அழைத்து வந்து கொன்றுபிடி என்றார். எப்படி? நான் உன்னை தேசங்களின் பிதாவாக ஆக்கப் போகிறேன் என்றார். ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அவன் மனைவியோ 90 வயதுடலா இருந்தாள். அவர்களது ஒரே மகனை, அதாவது அப்பொழுது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 115 வயது இருக்கும். எனவே அவன், எனக்கு அது எவ்வாறு நடக்கப் போகிறது? அது எப்படி இருக்க முடியும்? நான் வயோதிக மனிதனாய் இருக்கிறபடியால் 25 ஆண்டுகள் காத்திருந்த பிறகு, அதாவது நான் 75 வயதாய் இருக்கையில் நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்தீர். இதோ இங்கே நான் 100 வயதுடனாய் இருக்கிறேன். சாராளோ அப்பொழுது 65 வயதுடனாய் இருந்தாள். அவள் இப்பொழுது 90 வயதுடனாய் இருக்கிறாள். எப்படி இந்த குழந்தையை நாங்கள் பெற்ற பிறகு நீர் 25 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பொழுது நான் 75 வயதுடனாய் இருந்தேன், சாராளோடு நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட பிறகு நான் குழந்தையை அடைய போகிறேன் என்று நீர் கூறினீர். நானோ மலட்டுத்தன்மை உடையவனாயிருந்தேன், அவளோ மலடியாயிருந்தாள். ஆகவே அதன் பின்னர் அது எப்படி நடந்தது? அதே சமயத்தில் நீர் என்னை இனப்பெருக்கத்துக்கு தகுதியாக்கி அவளையும் கருதறிக்க செய்தி. அதன் பின்னர் இந்த குழந்தையை தந்தி, இந்த பிள்ளையை இந்த 15 ஆண்டுகள் வரையிலும் வளர்த்துவிட்டோம். இந்த குழந்தையின் மூலமாக பூமியில் உள்ள புறஜாதிகள் மற்றும் எல்லா ஜாதிகளையும் நீர் ஆசீர்வதிப்பதாக கூறினீர். இப்படியாக என்னை ஒரு தகப்பனாக்க நான் புறஜாதிகளுக்கும் கூட தகப்பனாவேன் என்று கூறினீர். பிறகு வரப்போகும் காலங்களில் கூட, கர்த்தாவே, நீர் என்னை வானத்தின் கீழே ஒவ்வொரு ஜாதியினருக்கும் இக்குழந்தையின் மூலமாக என்னை தகப்பனாக ஆக்குவேன் என்று நீர் வாக்களி இருக்கிறீர். இந்த குழந்தையின் மூலமாக இதன் சந்ததியில் ஒரு மீட்பர் வருவார் என்றும், அந்த மீட்பர் முழு மானிட இனத்தையும் மீட்டுக் கொள்வார் என்றும் கூறினீர். ஆகவே நீர் அதையெல்லாம் எவ்வாறு நடத்தப் போகிறீர் கர்த்தாவே என்று கேட்டிருப்பானா? அது ஆபிரகாமுடைய சிந்தை அல்ல, அது ஆபிரகாமுடைய கேள்வி அல்ல. கீழ்ப்படிதல், நீர் எப்படி இதை செய்யப் போகிறீர் என்று அவன் கேட்கவில்லை. அது என்னுடைய வேலை அல்ல, நீர் அதை கூறினீர். எனவே உம்முடைய வார்த்தை சரியாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் 75 வயதுடையவனாய் இருக்கையில் நீர் எனக்காக உங்களுடைய வார்த்தையை காத்துக் கொள்ள முடியும் என்பதை எனக்கு காண்பிக்க முடிந்ததானால், நீரோ என்னை அழைத்து உன்னை வேறுபடுத்திக் கொண்டு அந்நிய தேசத்துக்குள் சஞ்சரி என்று கூறினீர். நான் இந்த தேசத்தை 25 ஆண்டுகளாக சஞ்சரித்து வருகிறேன். வயோதிகனாக தேசத்தில் விடப்பட்டு என் மனைவியோடு வாழ்ந்து வருகிறேன். அவள் சிறு பெண்ணாக இருந்த காலந்தொட்டு அவளோடு வாழ்ந்து வந்திருக்கிறேன். அவள் ஒரு வழியில் சகோதரி முறையாயிருந்தாள். அப்பொழுது நானோ இந்த எல்லா நேரத்திலுமே, அதாவது நீர் வாக்குத்தத்தம் செய்தபடியே இக்குழந்தையை எனக்கு தந்தீர். மரித்தோரிலிருந்து எழுந்த ஒருவனைப் போல் நான் அவனை பெற்றுக் கொண்டேன். இதையெல்லாம் நீ செய்திருப்பதை நான் கண்ட பிறகு, இப்பொழுது அவனை பலியிடு என்று கூறும்பொழுது, நான் அவனை எவ்வாறு பலியிட்டு விட்டாலும் நீர் அவனை மரித்தோரிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுப்பிடும் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என்று கூறினான். ஓ என்னே, அதுதான் வழி, அதுதான் அது. அவர் அதை செய்தார். அவன் முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவுடனே அவன் தனது சொந்த மகனை, தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய ஈசாக்கின் தலைமுடியை முகத்திலிருந்து கையிலே கோரி பிடித்துக் கொண்டு அவனை கொலை செய்வதற்காக கத்தியை எடுத்தார். தேவன் தாமே ஒரு மாதிரியை, நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்துக் கொண்டிருந்தார். எதற்காக அதை அவர் செய்தார்? அவர் அதை செய்ய வேண்டுவதில்லை, ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவ்வாறு செய்தார். ஏனெனில் மனிதருடைய இருதயங்கள் பொல்லாகினால் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த பயங்கரமான நாட்களில் நாம் இந்த காரியங்களை உற்று நோக்கி அவருடைய வாக்குத்தத்தை தேவன் காத்துக் கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் அவ்வாறு செய்தார். அவருடைய வாக்குத்தங்கள் எவ்வளவுதான் போதுமானதாகவும் சாத்தியமானதாக இல்லாது போல் தோன்றினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் தேவனாகவே நிலைத்திருந்து அவர் செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் காத்துக் கொள்கிறார். நாம் இங்கே ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் நிற்கும் போது அதைத்தான் நானும் உங்களுக்கு கூட முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே எடுமின்றி நான் சுகமீனமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் வியாதியஸ்தராய் இருக்கிறீர்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனோ தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்கிறாரே, அப்பொழுது அவர் இறங்கி வருவார். இப்பொழுது பாருங்கள், அவர் உங்களை சுகமாக்கத்தக்கதாக இங்கே அவர் ஒரு பாவ நிவர்த்தியை செய்தார். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். இப்பொழுது உங்களை அவர் கேட்பதெல்லாம் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆபிரகாம் செய்தது போல அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டும் என்பதே ஆகும். சரி, நான் இன்னும் ஒரு நாள் தான் உயிரோடு இருப்பேன் என்று மருத்துவர் கூறுகிறார் எனலாம். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, அது அருமையாகத்தான் இருக்கிறது. அவ்வளவுதான் மனிதன் அறிந்துள்ளவையாகும். அதிகபட்சம் அவன் அறிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஆபிரகாம் தன் மகனை அங்கே பலிபீடத்தில் கிடத்திவிட்ட பிறகு அவனை திரும்ப எவ்வாறு தனக்கு பெற்றுக் கொள்ளப் போகிறான்? ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையோ, நீ போய் உன் மகனை பலியிடு என்று கூறிவிட்டதே, அவன் எவ்வாறு அதை செய்யப் போகிறான்? அது கேள்வியே கிடையாது. அவ்வாறு செய்யும்படி தேவன் கூறிவிட்டார். அதுவே அதனை தீர்த்து வைக்கிறது. நான் குணமடைய மாட்டேன் என்று மருத்துவர் கூறியிருக்கையில் நான் எப்படி குணமடைய போகிறேன் என்று கேட்கலாம்? அவ்வாறு நான் கேள்வி கேட்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் சுகமடைய போகின்றீர்கள் என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுவிட்ட உடனேயே நீங்கள் குணமடைய போகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை பெறுவதிலிருந்து உங்களை ஒன்றுமே தடுத்துவிட முடியாது. அது உண்மை, புரிகிறதா? ஆகவே ஆபிரகாம் முழுமையாக கீழ்ப்படிந்த போது அவர் எவ்வாறு செய்யப் போகிறார்? கடைசி வேலையாறு வருவதற்கு இன்னும் 5 நிமிடங்களே உள்ளன, இன்னும் 3 நிமிடங்களே உள்ளன, கடைசி 2 நிமிடங்கள் வந்துவிட்டது, கடைசி 1 நிமிடம், கடைசி 30 வினாடிகள், கடைசி வினாடியும் வந்துவிட்டது. மகனின் ஜீவனை எடுக்க தந்தையின் கையானது ஏற்கனவே ஓங்கப்பட்டு விட்டது. அப்பொழுது தேவனோ அங்கேயே நிறுத்து, அங்கேயே நிறுத்து. பார், நீ உண்மையிலேயே என்னை நம்புகிறதை நான் காண்கிறேன். இப்பொழுது ஆபிரகாமே, நான் இதை செய்ததற்கு காரணம் என்னவெனில், எதிர்காலத்தில் பிரணாம் கூடாரத்தின் மக்கள் என்னை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான். பாருங்கள், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதன் பேரில் அவர்களை நம்ப வேண்டும், அவர்கள் என்னை சந்தேகிக்க கூடாது, என்னை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் என்றார். சரியாக அந்த வேளையிலே அங்கே ஒரு பலியானது இருந்தது. அவர் அதை ஒருபோதும் வீணாக உண்டாக்கவில்லை. இல்லை, அவர் அதை ஒருபோதும் வீணாக உண்டாக்கவில்லை. சரியாக அந்த வேளையிலே ஒரு ஆட்டுக்குட்டி கத்தியது. ஒரு சிறு சமரியாட்டுக்கடா அங்கே வனாந்திரத்தில் கொம்புகளால் புதரில் சிக்கொண்டிருந்தது. இதை குறித்து எத்தனை தடவைகள் நாம் படித்திருக்கிறோம். அவ்வாட்டுக்கடா எவ்வாறு அங்கே வந்தது? எல்லா காட்டு விலங்குகளையும் கடந்து எவ்வாறு அங்கே வந்தது? மக்கள் வாழும் பகுதிகளை விட்டு நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தில் சிங்கங்களும் ஓநாய்களும் நரிகளும் மற்றும் எல்லா விதமான காட்டு விலங்குகளின் மத்தியில் தண்ணீரோ புற்களோ காண கிடையாத அந்த வறண்ட மலையின் மேல் அவ்வாட்டுக்கடா அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது? தேவர் அதை சிருஷ்டித்து அதை அங்கே வைத்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது நாட்களில் அவரை காண்பதற்காகவே இப்பொழுது இந்த காலையில் நான் என்ன கூற விரும்புகிறேனோ அதை குறித்து கூற அதற்காக நான் ஏராளமான தனிப்பட்ட காரியங்களை கூறியாக வேண்டியதாக இருக்கிறது. எனவேதான் இதை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நான் செய்கிறபடி இதை இவ்வாறு ஆதாரப்படுத்துகிறேன். தனிப்பட்ட விஷயமாக தோன்றுகிற இவைகளை நீங்கள் அவைகள் தனிப்பட்ட காரியங்கள் என்பதாக புரிந்து கொள்ளக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவைகள் இங்கு எடுத்துக் கூறப்படுவதன் காரணம் என்னவெனில், உங்கள் விசுவாசமானது கிறிஸ்துவிலே உள்ள விசுவாசத்திலே பயபக்தியோடு இருக்கும்படிக்கும், நீங்கள் அவருடைய வாக்குத்தத்தின் மேல் இழைப்பாறும்படியாகத்தான் அவைகள் உங்களுக்கு முன்னுதாரணமாக கொண்டுவரப்படுகின்றன. ஏனென்றால் தேவன் தமது வாக்குத்தத்தை அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை காத்துக் கொள்கிறார். இப்பொழுது நமக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். யெகோவா இரே என்று ஆபிரகாமால் அழைக்கப்பட்ட அவரை நோக்கிடுங்கள். எபிரேய பாஷையில் அதற்கு தேவன் தமக்கென ஒரு பலியை அளித்து விடுவார் என்பதை அர்த்தமாகும். தேவனால் அதை செய்ய முடியும். அதற்கான அவருடைய வழியை அவர் உண்டாக்கினார். அவர் ஒன்றை கூறினார் என்றால், அவர் நோவாய் குறித்து கூறினார். நீங்களோ அது ஆபிரகாமுக்கு தான் கூறப்பட்டது என்று கூறலாம். இல்லை, அவர் காலங்கள் தோறும் கூறினார். அவர் இன்னமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நாம் இந்த காலையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கையில் தேவன் நோவாவிடம் மழை பெய்ய போகிறது என்று கூறினார். அங்கே ஆகாயத்தில் ஒரு மேகம் கூட இல்லை. எங்கோ ஒரு சிறு நீரோடை அல்லது சிறு ஊற்றை கொண்டுதான் அதற்கு முன் தேவன் தேசத்துக்கு நீர்பாய்ச்சினார். அதுதான் அன்றைக்கு இருந்த பெரிய நீரோடையாயிருந்தது. அன்றைக்கு அங்கே இருந்த பெரிய நீரோடையே அதுதான். ஜனங்களோ, எவ்வாறு ஆகாயத்திலிருந்து தண்ணீரானது கீழே வரப்போகிறது? உஷ்ணமான சூரியன் இருக்கும் வானத்தில் தண்ணீர் ஏதாவது இருக்கிறதா என்பதை எனக்கு காண்பீர்கள் பார்க்கலாம் என்றனர். தேவனோ, ஒரு பேடையை கட்டி உண்டாக்கு, மழை வருகிறது என்று கூறினார் என்றார். பேடையை கட்டி உண்டாக்கி அதற்காக ஆயத்தமாக காத்திருக்க வேண்டியது என் வேலை. ஏனென்றால் அது நிச்சயமாக வருகிறது. அவர் யெகோவா இறையாக இருக்கிறார். அவரால் தண்ணீரை மேலே இருந்து அளிக்க முடியும். அவர் செய்திருக்கிற ஒரே காரியம் என்னவெனில், என்ன சம்பவிக்கப் போகிறது என்று அவர் அறிந்திருந்திருக்கிறாரே, அது வந்து சம்பவித்தாக மதியீனமும் அற்பத்தனமும் உள்ள மனிதனை தன்னுடைய விஞ்ஞான அறிவை கொண்டே அதே காரியத்தை செய்து கொள்ள அவரை அனுமதித்து விட்டார். தேவன் ஒருபோதும் உலகை அழிக்கவில்லை, மனிதனே உலகை அழிக்கிறான். தேவன் ஒன்றையும் அழிக்கிறதில்லை. தேவன் எல்லாவற்றையும் அழியாமல் காக்கவே முயற்சிக்கிறார். அந்த மரத்தை கொண்டு மனிதன் ஏதேன் தோட்டத்தில் செய்தது போலவே மனிதன் தன் அறிவை கொண்டு தன்னையே அழித்துக் கொள்கிறான். ஆகவே ஏதோ ஒரு மனபதியின் கையில் எங்கோ அணுசக்தியானது அகப்பட்டுக் கொள்கிறது. அவர்கள் அதை உடையவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அதை கொண்டு கிரியை செய்யக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் இக்காலத்தில் நாம் கற்றுக்கொண்டாத அளவுக்கு மிகவும் அறிவார்ந்த காரியங்களை அக்காலத்து மக்கள் உடையவர்களாக இருந்து அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். இக்காலத்தில் அந்த அளவுக்கு செய்வதற்கு இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகள் அதற்கு கூடுதலான ஆண்டுகளாக கூடும். அவர்கள் கூர்நுனி கோபுரங்களையும் சிறகுடை பெண்முக சிங்கபுருவ சிலைகள் போன்றவற்றை கட்டினார்கள். நம்மால் அதை ஒருபோதும் செய்ய முடியவில்லை. நம்மால் அம்மாதிரியானவர்களைப் போல் திரும்ப செய்ய முடியவில்லை. அவர்களை செய்ய நமக்கோ வழி இல்லை. அணுசக்தி வல்லமை இருந்தால் ஒழிய இயலாது. பெட்ரோலிய சக்தி, மின்சார சக்தி ஆகியவைகளால் அவைகளில் உள்ள ஒரு கற்பாலங்களை கூட தூக்கிட முடியாது. அதை தரையை விட்டு மேலே தூக்கிட முடியாது. அக்கற்பாலங்களில் சில ஒரு நகரத்தின் 4 தெற்களுக்குட்பட்ட வட்டகை நீளம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஆகாயத்தில் உயரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கற்பாலமானது 100 கோடி டன் அளவுக்கு எடையுள்ளதாக இருக்கும். எவ்வாறு அவர்கள் அவைகளை அதில் பொருத்தினார்கள் பாருங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அக்காலத்தில் அவர்கள் அணுகுண்டுகளை ஒருவர் இன்னொருவருடைய பாதுகாப்பு வளையத்தினுள் பறந்து சென்று தாக்கும்படி விட்டனர். ஏனென்றால் நோவாவின் நாட்களில் நடந்தது போல அந்நாட்களில் இருந்தது போல உள்ள நாகரிகமும் அந்த விதமான புத்திசாதிரமான மக்கள் நோவாவின் நாட்களில் இருந்தது போலவே மனுஷகுமாரனுடைய வருகை நாட்களிலும் நடக்கும். அந்நாட்களில் இருந்தது அப்படியே திரும்ப நடக்கும். புரிகின்றதா? இங்கே மெக்சிகோவின் சமீபத்தில் புதைபொருள் ஆராய்ச்சிக்காக அவர்கள் தோண்டிய பொழுது நோவா காலத்து செலப்பிள்ளையத்துக்கு முந்தைய காலத்தையே நவீனமாக நீர் வழங்கும் அமைப்பு இருப்பதை கண்டுபிடித்திருந்தார்கள். அதை குறித்து பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதுதானே நவீனமாக நீர் சேமிக்கப்பட்ட குழாய்கள் மூலம் வழங்கும் அமைப்பாகும். இக்காலத்தில் நமக்கு இருப்பதைப் போல நவீனமானதாகும். அது பூமியில் மிகவும் ஆழத்தில் புதைந்து போய் விட்டிருக்கிறது. அண்டுகுண்டுகள் போன்ற ஒன்று அதை மூடிவிட்டது. அது வெடித்து அவ்வாறு பூமியில் புதைந்து போய்விட்டது. புரிகிறதா? இப்பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போல புத்தி கூர்மையுடைய மனிதன், அணுசக்தி வல்லமையுடைய புத்திசாலியான மனிதன் அன்றைக்கு இருந்தார். அவரால் கூர்நுனி கோபுரங்களையும் சிறகுடை பெண்முக சிங்கபுருவ சிலைகளையும் கட்ட முடிந்தது. அந்த நாட்களில் நடந்தது போலவே இந்நாட்களிலும் இருக்கும். ஆனால் இந்நாளில் அவருடைய கிரியை உரிய வேலைக்கு முன்பாகவே நிறைந்து முடிக்கப்படும். ஏனென்றால் எடுத்துக் கொள்ளப்படுதலில் வெளியே எடுக்கப்பட வேண்டியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏனோக்கை போல் தீங்கு நாட்களுக்கு முன்பாகவே எடுக்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள். இக்காலையில் நாமே அந்த வகுப்பாராக இருக்கிறோம். ஜல பிரளயத்தினுடைய நோவா மேலே கொண்டு செல்லப்பட்டது போலவே நாமும் மேலே கொண்டு செல்லப்படுவோம். ஆனால் நினைவிருக்கட்டும், இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு துளி மழை விழும் முன்பே, ஆகாயத்தில் ஒரு துளி உண்டாவதற்கு முன்பு நோவா பேடை செய்து முடிப்பதற்கு முன்னர் ஏனோக்கு பரம வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு மரணத்தை ருசி பாராமல் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஒரு நாள் அவன் நடக்க ஆரம்பித்து இறுதியில் பூமியின் புவியீர்ப்பு விசையானது அவன் மேலே உள்ள பிடியை நழுவிட்டு விட்டது. அவன் ஒரு அடி சற்று உயரமாக எடுத்து வைக்கையில், அடுத்த அடி சிறிது உயரமாக எடுத்து வைக்கையில், மற்றொரு அடி சிறிது உயரமாக எடுத்து வைக்கையில், முதல் காரியம் என்னவெனில், உலகமே உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று கூறினான். அவன் மேலே நடந்து சென்று மகிமைக்குள்ளாக பிரவேசித்து விட்டான். நோவா சுற்றுமுற்றும் பார்த்து ஏனோக்க எங்கும் காண முடியாதபொழுது ஏனோக்கு எங்கே சென்றார் என்பதை அவன் அறியவில்லை. அப்பொழுது அவன், இப்பொழுது பேழையை கட்டுவதற்கான வேலையானது வந்துவிட்டது என்று கூறினான். புரிகிறதா? மீதியா இருப்பவர்களை சில பிரளயத்தில் நின்று காக்கும்படி பேழையை செய்வதற்கு போய்விட்டான். இங்கும் அதே காரியம்தான் நடக்கிறது. சபையானது பரலோகத்தினுள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. நேற்றிரவில் நாம் பார்த்தது போல உயிர்த்தெழுந்தவர்களுக்கு முன்னடையாளமாக யோவான் சபையோடு மேலே கொண்டு
வரப்பட்டிருக்கிறான்.
அவனை திரும்பி பார்க்கும்படி பூமியில் கூறிய அதே சத்தம்தான் மேலே ஏறி வரும்படி கூறினது என்பதை நாம் கண்டறிகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அதுதான். சார்லி, அதே சத்தம்தான். உம்மை கெண்டக்கியில் வைத்து திரும்ப என்று ஒரு நாளில் அழைத்த அதே சத்தம்தான் ஒரு நாளில் உம்மை இங்கே ஏறிவா என்றும் அழைக்கிறதா இருக்கிறது. அதை பற்றி சகோதரர் டிபான்ஸ் அவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? திரும்பு என்று சொன்ன அதே சத்தம்தான் இங்கே ஏறிவா என்றது. ஓ என்னே, என்னே ஒரு அழைப்பானை, என்னே ஒரு மெய்மையாய் உள்ளது. தெளிவாக விளங்கும் வெக்காலத்தை கொண்டது ஒரு சத்தம் இது. திரும்பிடுவாயாக, என்னை சேவி, நான் இருக்கும் இடத்திற்கு நீயும் மேலேறிவாய் என்கிறது அச்சத்தம். அங்கே அவன் மறித்த பரிசுத்தவான்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிறதை நாம் கண்டோம். மறித்து உயிர்த்தெட போகும் பரிசுத்தவான்களுக்கு மோசே அடையாளமாக இருக்கிறான். எலியாவோ கடைசி நாளிலே எடுத்துக் கொள்ளப்படும் தன் குழுவோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். யாவரும் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாக நின்றார்கள். யோவான் அதை வெளிப்படுத்தினான். அவன் மறிப்பதில்லை என்றும், அவருடைய வருகையை காணும் நாள் வரையிலும் அவன் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு என்ன என்றும் இயேசுவானவர் சீஷரிடத்தில் கேட்டார். அதை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் எழுப்பிவிட்டார்கள். ஓ சபைக்கென சில நிமிட நேரம் இப்பொழுது மிகவும் ஆழமாக போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் அறிவர். ஒவ்வொருவரும் தேவனோடு தனிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறார்கள். அதுதானே அவரவர் தனிப்பட்ட முறையில் கொண்டுள்ள விஷயமாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை மகத்தான இடங்களுக்கு கொண்டு செல்கிறது. அங்கே உள்ள காரியங்களை பற்றி உங்களால் பேசக்கூட துணிவு இருக்காது. இக்காரியத்தை நான் என்னுடைய சிறிய தாழ்மையான ஊழியத்தில் அநேக சமயங்களில் கண்டிருக்கிறேன். அவ்வேளைகளில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை கூறியிருப்பேன். ஆனால் அதை நான் ஏன் கூறினேன் என்பதை நானே அறிய மாட்டேன். எனக்கே தெரியாது, அது சரியானதாகவும் தோன்றாது. அப்படி இருந்தும் யாராவது ஏதாவது சொல்வார்கள். ஆனால் நானும் அதை கவனித்துக் கொண்டே இருந்து அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சரியாக அப்படியே வந்து சம்பவிப்பதை காண்பேன். தேவனதை சம்பவிக்க பண்ணுவார். நான் எதையாவது கூற விரும்பினால் நான் நல்லது, இப்பொழுதோ ஒரு நிமிடம் காத்திருங்கள், அந்த நபர் இன்னார் இன்னாருக்கு இது சம்பவிக்கும், அது அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று கூறுவதுண்டு. அதை நான் ஏன் கூறினேன் என்பது உண்மையிலேயே எனக்கே கூட தெரியாது. பிரதானமான காரியம் என்னவெனில், அது அந்த விதமாகத்தான் இருக்கும். தேவன் அதை செய்கிறார். இப்பொழுது இந்த சிஷ்யர்கள், ஓ இயேசு, இந்த மனிதன் மரிப்பதில்லை என்று கூறினார் என்று கூறியிருந்தார். ஆனால் இயேசு அவ்வாறு ஒருபோதும் கூறவில்லை. இயேசு, நான் வரும் வரையில் இவருக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று கூறினார். ஆனால் சிஷ்யர்களுக்குள்ளே அதை குறித்து இப்படி ஒரு பேச்சு இருந்தது. பிறகு இயேசு யோவானை கீழிருந்து மேலே எடுத்துக் கொண்டு வந்து முழு சம்பவங்களின் உள்காணலை காணவும் கர்த்தருடைய வருகையின் ஒத்திகையை காணவும் அனுமதித்தார். யோவான் சபையை கண்டான். அவன் சபைக்காலத்தின் முடிவை கண்டான். அவன் யூதர்களின் முடிவை கண்டான். அவன் இரண்டாம் வருகையை கண்டான். அவன் எல்லா ஒழுங்குமுறையும் கண்டான். தேவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது என்பதை பாருங்கள். அவன் தெய்வீகமானவன் என்பதை அவர்கள் காணத்தக்கதாக 24 மணி நேரம் அவரை அவர்கள் ஒதுக்கும் எண்ணெயில் போடுபடி செய்தார். ஆத்மாவை தெய்வீக ஆவியானது அபிஷேகித்திருந்தது. புறம்பே உள்ள மண்ணானது இல்லை, நீங்கள் அதை அடைக்கும் மானுட சரீரமானது, அதுவும் தெய்வீக ஆவியினால் மிகவும் தெய்வீகமாக நிறைய பெற்று, அதனால் 24 மணி நேரம் எண்ணெய் கொதித்தலானது அவரை பொசுக்கவே இல்லை. ஒரு மனிதனில் இருக்கும் பரிசுத்த ஆவியை சுட்டு பொசுக்கி அவரை விட்டு அகற்ற முயன்றால் அதை செய்ய முடியாது. பிறகு யோவானை பத்மத்துவிலே போட்டு விட்டார்கள். அங்கிருந்து கொண்டு அவர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதினான். பின்பு அங்கிருந்து திரும்ப வந்து அநேக ஆண்டுகள் பிரசங்கித்தான். நிச்சயமாக அவன் ஒரு மோசமான பெயரை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு குறி சொல்லுகிறவன், அவன் ஒரு பில்லி சூரியக்காரன் என்று அவனை அழைத்தார்கள். யோவான் ஒரு சூரியக்காரன் என்று அழைக்கப்பட்டான் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாக அப்படித்தான் அவன் அழைக்கப்பட்டான். இயேசுவும் கூட அந்த விதமான ஒரு பெயர் சுட்டித்தான் அழைக்கப்பட்டார். பாருங்கள், இவைகளை பற்றி உலகம் ஒன்றுமே அறியாது என்பதை பாருங்கள். அவர் சிந்தையை மனோவசியத்தால் படித்து அறிபவர் என்று அழைக்கப்பட்டார். பாருங்கள், அவன் கொதிக்கும் அந்த எண்ணெயே பில்லி சூரியத்தை செய்துவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூரியக்காரன் அவன். அந்த எண்ணெய்க்கே அவன் பில்லி சூரியம் செய்துவிட்டான் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்களுடைய கத்தோலிக்க மத கோட்பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்ளாதனால் அவனை இவ்வாறு அழைத்தார்கள். அவ்வளவுதான், அவன் ஒரு தேவ ஊழியக்காரனாக இருந்தான். அவன் தாழ்மை உள்ளவனும், அவன் காத்துக் கொண்டதான எளிய ஒரு ஊழியத்தை உடையவனாக இருந்தான். அவர்களுடைய பெரிய காரியங்களை அவனால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஆகவே தேவன் அவனை காத்து வந்தார், அவனை பாதுகாத்துக் கொண்டார். பரிசுத்த மாற்றிலும் தேவன் அவ்வாறு செய்தார். இறைநேசியும் அப்படித்தான், அவ்வாறு காலங்கள் தோறும் அப்படி செய்து வந்தார். அவர் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து அதையே செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். என்னவெனில், தேவன் மகத்தான அசைவை குறித்து வாக்குத்தம் செய்திருக்கிறார். மகத்தானதும் வல்லமை பொருந்தியதுமான கிரியைகளை வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எழுதிக் கொண்டு வருகிற குறிப்பில் இதையும் எழுதிக் கொள்ளுங்கள். பாருங்கள், புரிகிறதா? மனிதன் எவைகளை வல்லமையும் மகத்துவம் உடையது என்று அழைக்கிறாரோ, தேவனோ அதை மதியமானது என்று அழைக்கிறார். மனிதன் எதை பைத்தியக்காரத்தனமானது என்று அழைக்கிறாரோ, அதையே தேவன் மகத்தானது என்று அழைக்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், அதை மறக்க வேண்டாம். வரும் ஆண்டுகளில் அது உங்களுக்கு உதவி புரிந்துவிடும். ஏனெனில் நாம் எப்பொழுதும் மகத்தானது ஒன்றையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகத்தானதையே நாம் எப்பொழுதும் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் உலகத்து மக்கள் அதை அறிய மாட்டார்கள். நோவாவின் நாட்களில் இருந்தவர்களும் கூட அதை அறியவில்லை. யோவானின் நாட்களில் இருந்தவர்களும் கூட அதை அறியவில்லை. இயேசுவின் நாட்களிலும், அப்போஸ்தலரின் நாட்களிலும், மற்றும் இரேனேசி நாட்களிலும், மற்ற எந்த நாட்களிலும் இருந்தவர்களும் அதை ஒருபோதும் அறியவே இல்லை. ஜோனா பார்க் என்பவளும் கூட ஒரு எளிய பரிசுத்தவாட்டியான பெண்மணியாக இருந்தார். அவள் ஒரு சிறுபெண்ணாக இருக்கையில் தேவன் அவளோடு தரிசனங்களை பேசினார். ஒரு தூதன் அவளோடு பேசினான். கத்தோலிக்க சபையோ என்ன கூறியது என்று உங்களுக்கு தெரியுமா? அவள் ஒரு சூரியக்காரி என்று அவளை கடுமரத்தில் கட்டி சுட்டரித்துக் கொண்டு விட்டனர். கத்தோலிக்க மதகுருமார்கள் அதை செய்தனர், அவளை கொன்றனர். அவள் சூனியக்காரி என்று அழைக்கப்பட்டு கொல்லப்பட்டாள். அதற்கு 200 ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் ஒரு சூனியக்காரி அல்ல என்றும், அவள் கிறிஸ்துவின் ஒரு சீஷி என்றும் கண்டுபிடித்தனர். அதே காரியத்தை அவர்கள் அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் செய்தார்கள். இயேசு, உங்கள் பிதாக்களில் யார் அவர்களை உபத்திரவப்படுத்தாதிருந்தார்கள்? உங்கள் தீர்க்கதரிசிகள் யாரையாவது ஏற்றுக்கொண்டது உண்டா? நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்கள் என்றார். இயேசு, தீர்க்கதரிசிகளின் கலரையை வெளியே அலங்கரித்து அழகுபடுத்துகிறீர்கள், ஆனால் நீங்கள் தான் அவர்களை அதற்குள் போடுவித்தது என்று கூறினார். என்னே என்னே, புரிகிறதா? அவர்கள் மேல் அவர்களுடைய முழு தவறையுமே அவர் எடுத்துக் கூறினார். அவர்களுக்கு உள்ளதை கூறினார். யோவானோ, பிரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகைகாட்டினவன் யார் என்று கேட்டார். ஆபிரகாமைகளுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள தொடங்காதீர்கள் என்றார். நாங்கள் இன்ன பெரிய ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். நீர் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டால், ஓ, நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன், நான் பெந்தேகோஸ்தியன் என்கிறார்கள். அவ்விதமான காரியம் அதில் இல்லை. பனிக்கட்டிக்கும் சூரிய வெளிச்சத்திற்கும் என்ன தொடர்போ, அதே அளவு தொடர்புதான் இந்த விதமாக கூறுவதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள சம்பந்தமாகும். புரிகிறதா? அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்றால் நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறீர்கள். இப்பொழுது யோவான் வந்தபொழுது, அதாவது நாம் அதை பற்றி நேற்றிரவில் பார்த்தோம், இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதற்கு வரும்பொழுது காரியத்தை நினைத்து பின்னும் வகை அல்லது முறையை குறித்து நான் உங்களுக்கு கூறினேன். நினைவிருக்கட்டும், உலகத்திற்கு இதுவரை கிடைத்திராத கடுமையான அசைவு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அது நடக்கிறது. சபை உலகில் அவ்வாறு உள்ளது. சந்தேகத்துக்கிடமின்றி யோவானி நாட்களில், இயேசுவின் நாட்களில் பெரிய பண்டிகைகளும், அவர்கள் நாட்களில் பெரிய பேச்சாளர்களும், மகத்தான அறிவாற்றல் கொண்டவர்களும், அவர்களோ லட்சக்கணக்கான மக்களை கவர்ந்திருப்பார்கள் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். தாய்பா ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தால் அவர் என்ன செய்திருப்பான்? எருசலேமியர் அனைவரையும், இஸ்ரவேலரையும் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் வரவழைத்திருப்பான். அப்பொழுது அவர்கள் யாவரும் ஓ என்றும், தாய்பா என்னென்ன காரியத்தை சொன்னால் அது மகத்தானதாக இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். ஓ ரபி, சங்கைக்குரிய இன்னாரே, பண்டிதர் அவர்களே, பேராயர் அவர்களே, நீங்கள் வேதவாக்கியங்களை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வேதவாக்கியங்களை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக நான் வேதவாக்கியங்களை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு பிரசித்தி பெற்ற பண்டிதர் என்று கூறலாம்.
All right. Now the Bible said here that there will come a time that there will be a
சரி, இப்பொழுது ஒரு காலம் வரும் என்று வேதமுரைத்துள்ளது. அப்பொழுது சகல பர்வதங்களும் ஆட்டுக்குட்டிகளை போல கொள்ளும், விருட்சங்கள் எல்லாம் கைகொட்டும், பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும். வராந்திரத்தில் இருந்து கூப்பிடுகின்ற சத்தத்தால் அது நடக்கும். ரவி அவர்களே, சங்கை அவர்களே, பண்டிதரே, மேய்ப்பரே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீரா என்று கேட்டிருப்பார்கள். அதற்கு அவர்களும் நிச்சயமாக நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று இருப்பார்கள். அது எவ்வாறு சம்பவிக்கும்? ஓ, தேவன் ஒரு நாளிலே ஒரு வல்லமையான மனிதனை பூமி மேல் அனுப்புவார். ஓ, அவன் பெரியவனாயிருப்பான். அவன் வராந்திரத்திலிருந்து கூப்பிடுகின்ற சத்தமாயிருப்பான். அல்லது அவன் மேசியாவின் வருகைக்கு முன்னோடியாயிருப்பான். அவன் வரும்பொழுது என் சிந்தையில் அதை பற்றி சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் எதற்காக பரலோகத்திலிருந்து வருவான்? அவன் எதற்காக தேவாலயத்திற்கு வருவானில்? அவன் வந்து நாம் இந்த ரோமர்களை எல்லாம் அகற்றிவிட்டு அவர்களை கொண்டு போடுவோம், அவ்வளவுதான், நாம் அனைத்து ரோமர்களையும் முறியடித்து விட போகிறோம் என்று கூறுவான். அதன் பிறகு அவன் மேசியாவே இறங்கி வாரும் என்று கூறப்போகிறான். அதன்படி மேசியாவும் கீழே இறங்கி வருவான். அப்பொழுது நாம் நம்முடைய பட்டயங்களை எல்லாம் மண்வெட்டிகளாகவும் அறிவாளர்களாகவும் வடிவமைப்போம். இனிமேல் யுத்தங்களே இருக்காது. அதுவே அவர்களுடைய வியாக்கியானமாயிருந்தது. ஆனால் அது வந்த பொழுது என்ன சம்பவித்தது? என்ன நடைபெற்றது? அங்கே பரலோகத்தின் வெளிப்படையான காட்சி ஒன்றும் ஏற்படவில்லை. அவர்கள் அந்த விதமான காட்சி ஒன்றையும் காணவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஒருவன் தான் வந்தான். ஆனால் அவர்களும் அதை காணவில்லை. பாருங்கள், எப்பொழுது மலைகள் எல்லாம் ஆட்டை போல் துள்ளியது, எப்பொழுது உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டன, பள்ளத்தாக்குகள் எல்லாம் உயர்த்தப்பட்டன. விகார முகத்தையுடைய ஒரு பிரசங்கி வராந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அவனுக்கோ தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்கள் கூட தெரியாது. வரலாற்றின்படி அவன் 9 வயதுள்ளவனாய் இருக்கையில் வராந்திரத்துக்குள்ளாக சென்று 30 வயதாகும் வரையிலும் வெளி உலகிற்கு தோன்றவே இல்லையா? அவன் வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேரையும் புசுக்கு உயிர் வாழ்ந்தான். அந்த வகை வெட்டுக்கிளிகளோ நீளமானவைகளாகும். அவர்கள் எல்லா காலங்களிலும் அதை சாப்பிடுவார்கள். நீங்கள் அதை இங்கே சிறப்பங்காடிகளில் வாங்கலாம். அது கெடுதல் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே இந்த சிறப்பங்காடிகளில் தேனீக்கள், ஒரு வகை தேனீக்கள், வெட்டுக்கிளிகளும், நச்சுப்பாம்பும் மற்றும் உங்களுக்கு தேவையான மற்ற யாவும் விற்கப்படுகின்றன. பாருங்கள், ஆகவே அவன் வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேரையும் புசித்து உயிர் வாழ்ந்தான். நல்ல ஒரு ஆகாரம். ஆனால் அவனோ தேவனுடைய வல்லமையால் காக்கப்பட்டான். தடுத்துப்பட்டை திரும்பி இருக்கிற நிலையில் அவன் உடையுடுத்திருக்கவில்லை. நேற்றிரவில் ஒருவர் கூறியது போல சகோதரன் பார்னலோ அல்லது வேறு யாரோ கூறினார்களோ அதை போல் அவன் மதகுருமார்கள் அணியும் நீண்ட வாளுள்ள அங்கியை அணிந்திருக்கவில்லை. அவனோ தன்னை ஒரு பெரிய பழைய ஆட்டுத்தோல் துண்டினால் சுற்றிக்கொண்டு வனாந்திரத்தில் இருந்து வெளிவந்தான். நான் கூறியபடி ஒருவேளை அவன் 3 அல்லது 4 மாதத்திற்கு ஒருமுறைதான் வனாந்திரத்தில் குளித்திருப்பான். அது பற்றி எனக்கு தெரியாது. நாம் தினந்தோறும் குளிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவனோ பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக தோற்றமளிக்கவில்லை. அவனுக்கோ பிரசங்க பீடமே இல்லை. அவன் பெரிய நகரங்களுக்கு சென்று பெரிய கூட்டங்களை நடத்தவில்லை. அவன் யோர்தான் அதிக்கரையில் தன்னுடைய முழங்கால் வரையிலும் சேறுபடிந்திருந்தவனாய் அங்கே நின்று கொண்டு வீயின் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கூறினான். அப்பொழுதுதான் உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டன, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டன. ஆமையா, பின்பு முதலாவதாக உங்களுக்கு தெரியுமா, மேசியா தூதர்களோடு இறங்கி வந்து ஆலயத்தின் மேல்விதானத்தின் மீது இறங்கி இருந்துடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் இறங்கி வருவதற்காகவே அவ்விதானத்தை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தேசங்கள் தோறும் பெரிய ஸ்தலங்களை எல்லாம் நாம் கட்டிக் கொண்டிருப்பது போலவே புரிகிறதா? அவர் எப்பொழுது வந்தார்? அவர் அவர்களின் ஒவ்வொரு ஜவாலயங்களையும் அவர்களின் ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் தாண்டி சென்று ஒரு எளிய முன்னணிக்கு போய்விட்டார். அவர்களோ அவரை அங்கு போகும்படி கட்டாயப்படுத்தி விட்டார்கள். அது இன்றைக்கும் அவ்வாறுதான் உள்ளது. அவர் அவ்வாறு செய்யும்படி அந்த காரியங்களுக்குள்ளாகும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். ஸ்தாபனத்துக்கு புறம்பானராக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். ஏனெனில் அவருடைய செய்தியானது ஸ்தாபனங்களோடு ஒத்துப்போகவில்லை. இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரர்களால் பிரசங்கப்படும் அவருடைய செய்தியானது ஸ்தாபனங்களுக்கு ஏற்புடையதாக இராமல் அதற்கு புறமானதாக இருக்கிறது. ஏனெனில் ஸ்தாபனங்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டனர். வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. அவர் வாசலில் நின்று உள்ளே வருவதற்காக முயற்சித்துக் கொண்டு பார்த்தீர்களா? தம்முடைய சொந்த சபையில் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். அந்நிலையில் தான் அது உள்ளது. பாருங்கள், அது இன்றைக்கும் அதே விதமாகவே உள்ளது. எனவே மனிதருக்கு பெரிதாக தோன்றும் எதுவும் தேவருக்கு முன்பாக சிறியதாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவேதான் உங்களுக்கு அதிகமான மலர்கள் தேவையில்லை. தேவன் திரும்பி வரும்பொழுது, இயேசு திரும்பி வரும்பொழுது நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த தோட்டப்பாதையில் இருந்த சுத்தம் செய்கிற பெண் இருந்தாலே அவளுக்கு நேர்ந்ததை போல் நீங்களோ ஆச்சரியப்படுவீர்கள். ஒன்றும் வெளியே சொல்லாமல் தன் ரகசியங்களை தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கிற அந்த மனிதர் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் அண்மையில் நியாய தீர்ப்பை குறித்து, அதாவது நியாய தீர்ப்பில் காத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்ற தலைப்பில் பிரசங்கித்தேன். அங்கே ஒரு மது காட்சிபவனை பார்க்க ஆச்சரியமாயிருக்காது. அவன் தான் போகப் போவதை அறிந்தே இருக்கிறான். நிச்சயமாக பொய்யனும் விபச்சாரக்காரனும் அங்கே போகப் போவதை பற்றி எல்லவும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஆனால் காணப்போகும் ஆச்சரியம் என்னவரில், ஏமாற்றம் என்னவரில், தாங்கள் பரலோகத்திற்கு போகப் போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்கப் போவதுதான் ஆச்சரியமாயிருக்கும். ஆம், அப்பொழுது புறக்கணிக்கப்படுவர். நல்லது, கொஞ்சம் பொறுங்கள். என் தாயார் இந்த சபையை சேர்ந்தவர், என் தந்தையும் இந்த சபையை சேர்ந்தவர் தான், எனது தாத்தா, எனது பாட்டி ஆகியோரும் அப்படித்தான். என் வாழ்நாள் முழுவதும் நான் அதன் உறுப்பினராக இருந்து வருகிறேன் என்று கூறும் நபர்கள் அவர்கள், நான் உங்களை அறியேன், அக்கிரமசைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். அந்நாட்களில் இருந்த எளிய வயோதிக சிமியோன் வந்தபொழுது அவரை பற்றி யாருக்குமே தெரியாது, தீர்த்தி இல்லாதவர், வேதத்தில் அவனை குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. அங்குதான் அவன் காரியம் இருந்தது, உங்கள் காரியமும் அங்குதான் உள்ளது. கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன் அவன் மரணத்தை காண மாட்டான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. பிறகு யோவான் ஸ்நானகரை அவன் யார் என்று பாருங்கள், அவன் ஒரு வினோதமானவனாக காணப்பட்டான், காட்டிலே வாழ்கிற ஒரு காட்டு மனிதனை போல் காணப்பட்டான், அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அவன் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். அதை பாருங்கள், அந்த எளிய அண்ணாள் யாராயிருந்தாள், மட்டமான ஜெஃபர்சன்களை போலே இருந்த நாசரேத்து பட்டணத்தில் இருந்த கன்னிமரியாளை பாருங்கள், அப்பட்டணத்தில் பாவம் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் பெருகியிருந்தது, ஆனால் அவளோ தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொண்டாள். ஏனென்றால் என்ற ஒரு நாளில் மேசியாவானவர் வரப்போகிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். புரிகிறதா? தச்சனாகிய யோசேப்பு தன் மனைவியை இழந்து விட்டிருந்தான். எனவே அவன் இந்த பெண்ணை விவாகம் செய்ய அவளை நாடிக்கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வருகிறார். பின்பு உலகமானது அங்கே வந்து இடிவான பெயர்களை அதற்கு சுட்டியது. உருளும் பரிசுத்தர் என்பது போன்றும், பெந்தேகோஸ்தே என்பது போன்றும், முறைகேடாக அவளுக்கு அக்குழந்தை பிறந்திருக்கிறது என்றும் இடிவான பெயர்களை சுட்டினர். பாருங்கள் பாருங்கள், அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அது அவிதமாகத்தான் இருந்தது போன்று காணப்பட்டது. ஆனால் தேவனோ ஞானிகள் கல்விமான்கள் ஆகியோரின் கண்களை குருடாக்கும்படியும் கற்றுக்கொள்ள விரும்பும் பாதகருக்கு வெளிப்படுத்தவுமே அவ்வாறு செய்தார். சற்று நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை எடுத்துக் கூறுவதற்கு போதுமான பின்னணி ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். நீங்கள் இந்த எண்ணெயை பார்த்தீர்களா? நான் உங்களுக்கு உரைத்த பின்னணி அது மனிதன் அல்ல, அது தேவனாயிருக்கிறது என்பதை காண செய்யும். நான் இதற்கு அதை சுட்டிக்காட்டுவேன். சரி, இங்கே ஏறிவா என்று அழைத்த அந்த சத்தம்தான். அவன் திறந்த வாசலை கண்டபோது அவன் எக்காலம் போன்ற சத்தத்தை கேட்டான். உடனே யோவான் ஆவிக்குள்ளான. அவன் ஆவிக்குள்ளான உடனேயே காரியங்கள் நடைபெறுவதை காண ஆரம்பித்தான். நீங்கள் ஆவிக்குள்ளான உடனே காரியங்களை காண ஆரம்பிக்கிறீர்கள். முதலாவதாக நீங்கள் ஆவிக்குள்ளாகுங்கள். சரிதானே? நீங்கள் ஒரு பந்து விளையாட்டுக்கு சென்றால் எனக்கு தலைக்கட்டு பந்து விளையாட்டு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும் என்று கூறுவீர்கள். நீங்கள் முன்வரிசை இருக்கை ஒன்றை பெற்றுக் கொண்டு யாங்கீஸ் அல்லது புல்டாக் ஆகிய ஏதாவது ஒரு குழுவினர் விளையாடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அவர்களோ பெரிய பந்தய விளையாட்டு ஒன்றை விளையாடுகிறார்கள். உங்களுடைய குழுவானது கிட்டத்தட்ட தோற்கப் போகிற வேளையில் திடீரென்று புகழ்மிக்க பேபி ரூத் தன்னுடைய பந்தடிக்கும் மட்டையை இந்த விதமாக ஓங்கி உயர்த்தி அதோ அப்பாலே பார்க்கின்றீர்களா என்று கூறுகிறான். இன்னும் மூன்றே பேரே உள்ளனர். ஓமி என்ற சத்தோடு பந்தை அடிக்கிறான். அவன் அந்த பந்தை கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் அடித்து விடுகிறான். பந்து வெகு தூரம் சென்று விட்டபடியால் தன்னுடைய தொப்பியை எடுத்து தனக்கே விசிறிக்கொண்டு முதலாம் அடையாள பாதையில் சுற்றி நடந்து சென்று ஒவ்வொருவரையும் பார்க்கிறான். இரண்டாம் அடையாள பாதையில் உள்ள இரண்டாம் நபரிடத்தில் கரங்குலுக்கி விட்டு பின்னர் மெதுவாக தன்னுடைய இடத்திற்கு அமைதியாக திரும்பி தலைவணங்கி நிற்கிறான். காரணம் என்னே கூச்சல்களும் குதித்தல்களும் சத்தங்களும் ஹுராஸ் என்ற ஆரவாரங்களும் எழுப்புகின்றன. நான் உண்மையாகவே அவர்களை இவர்களெல்லாம் செய்வதை பார்த்திருக்கிறேன். பழைய தொப்பி, அதாவது உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நான் ஒரு நாள் இந்த தலைக்கட்டு பந்து என்ற விளையாட்டு ஒன்றுக்கு சென்றேன். அந்த விளையாட்டில் மட்டை பிடிப்பவர் ஒரு ஓட்டம் எடுக்கும்படி எல்லா தளத்தையும் தொடுபடி அடிக்கும் ஒரு அடியை அடித்தார். அப்போது எனக்கு முன்பாக நாரினால் ஆன தொப்பியை அணிந்திருந்த ஒரு மனிதன் பரவசமடைந்தார். அவரோ தன் தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டு தன் கழுத்துப்பட்டை இந்த விதமாக உயர்த்தி விட்டுக் கொண்டார். காரணம் அவருக்கு மிகவும் குதூகலமான வேலை உண்டாயிருந்தது. அவர் தான் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் தன்னையே மறந்து பரவச நிலையை எய்தினார். தன் காலால் உதைத்துக் கொண்டு ஹுரா என்று ஆரவாரம் செய்து கொண்டு கத்திக்கொண்டு குதித்துக் கொண்டும் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அவரோ பந்து விளையாட்டை மிகவும் நேசித்தார் என்றே நான் கருதினேன். அதனால் தான் அப்படியெல்லாம் செய்தார். அவர் ஒரு தலகட்ட பந்து விளையாட்டு ரசிகர். எப்படி ஒரு சிகரெட் ரசிகர் அல்லது மதுபான ரசிகர் இருக்கிறாரோ அதை போலத்தான். நான் இயேசுவின் மேல் மிகுந்த நேசம் கொண்டுள்ளவன். நான் அதை நேசிக்கிறேன். இயேசுவின் மேல் பிரியம் கொண்டுள்ள ரசிகராக இருந்தால் நீங்கள் அதை அறிவீர்கள். எதன் பேரிலாவது ரசிகனாக இருந்து நீங்கள் பாருங்கள். எனவே அப்பொழுது இந்த நபர், ஓ நிச்சயமாகவே நான் ஒரு தலகட்ட பந்து விளையாட்டு ரசிகன் என்று கூறுகிறதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். அவனது குழுவானது தோற்கப் போகிற கட்டத்தில் மறுபடியும் தலைவன் அது ஆட்டத்தை ஜெயித்து விட்டதென்றால் அவன் ஒரு சுற்றுமுற்றும் பார்த்து ஆம் அப்படித்தான் வெற்றியடைந்திருக்க வேண்டும் என்பான். உதாரணமாக அவன் தலகட்ட பந்து விளையாட்டை நேசிக்கிறேன் என்று கூறுவான். ஓ, அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிடுகிறது. உங்களுக்கு அது பிடிக்கவில்லையா? ஏன், உங்களிடத்தில் ஏதோ கோளாறு உள்ளது என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த ஆளுக்கு என்ன நேரிட்டு விட்டது? அவரிடத்தில் ஏதோ கோளாறு உள்ளது. பாருங்கள், அங்கே அந்த ஆள் உணர்ச்சி வசப்படாமல் உட்கார்ந்திருக்கிறாரே என்று ஒவ்வொரு தலைகட்ட பந்தாட்ட நல்ல ரசிகனும் கூறுவான். அதாவது அப்படி அவனமாகவே இப்போது இரண்டையும் ஒன்றாக சேருங்கள். பாருங்கள், ஓ, நீங்கள் இயேசுவின் மேல் பிரிக்க முடியாத அளவுக்கு நேசம் கொண்டுள்ளவராக இருப்பீர். அப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானது தோய்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து அப்பொழுது ஏதோ உள்ளத்திலிருந்து சத்தமடுகிறது. ஓ, நீங்கள் மெய்மறந்த நிலையில் ஆகிவிடுகின்றீர்கள். இந்த மனிதன் என்னை மன்னிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் இங்கே அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய உருவமும் உயரமான கருப்பிருந்த தலைமுடியும் உடைய அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஓர் இரவில் முகப்பு கூடத்தில் நின்று கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, தனக்கு ஒரு விதமான ஆசீர்வாதத்துக்காக அவரை ஒரு இளைஞன் நாடினான். அந்த இளைஞனின் நிலை பரிதாபமாக இருந்தது. அவருக்கு மோசமான வேலை உண்டாயிருந்தது. அவருடைய மனைவியோ அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அவரோடு விவாகரத்து கோரி வழக்கம் தொடர்ந்திருக்கிறாள். ஏனெனில் அவர் கத்தராக இயேசுவை மிகவும் நேசித்தார். அது உண்மையே. யாரோ அவரிடம் இயேசுவை பற்றி சில காரியங்கள் கூறியிருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அதனால் அவர் இயேசுவின் மேல் பிரியராகிவிட்டார். அவர் யுத்தத்தில் கலந்து கொண்டு மேலெல்லாம் துப்பாக்கி சூடுபட்டவர். அவருடைய பையன் அவருக்காக வருத்தப்பட்டான். திரும்பி வீட்டுக்கு வந்து மனைவி பிள்ளைகளோடு இருந்தார். அப்பொழுது அவர் கத்தரிடம் தான் அவரை இனிமேல் சேவிக்கப் போவதாக வாக்கு கொடுத்தார். அதிலிருந்து கத்தர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் தேவரோடு தன் ஜீவியத்தை நேர்படுத்திக் கொண்டார். அதனால் அவரது மனைவி அவரை விட்டு விலகி விவாகரத்து கோரி அவர் மேல் வழக்கு தொடர்ந்து அதை பெற்று அவரை விட்டு விலகிவிட்டாள். எல்லாவற்றையுமே அபகரித்துக் கொண்டு அவரையோ தனிமையாக விட்டுவிட்டு விலகிவிட்டாள். ஆனால் இத்தனைக்கு பிறகும் அவர் பிரியராகவே தான் இருந்தார். ஓர் இரவில் அவர் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சில காரியங்களை அவரிடத்தில் கூறி அவர் எவ்வளவு பெரியவர் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவர் ஓ மகிமை என்று கூறிக்கொண்டே தன் கரங்களை திடீரென்று உற்சாக மேலிட்டால் பலத்தோடு சுவற்றை குத்தினார். அப்பொழுது அவரது கை முஷ்டி சுவற்றில் பதிந்து விட்டது. அவர் என்ன செய்தார் என்பதையே அவர் அறியவில்லை. அவரது கை முஷ்டியோ சுவற்றில் பதிந்து விட்டது. சகோதரன் பில், நான் இதற்கான கிரயத்தை செலுத்தி விடுகிறேன் என்று கூறினார். அந்த நேரத்தில் சகோதரன் உற்சவர்கள் வந்து மற்றொரு துண்டை வைத்து உடைந்து போன சுவற்றை பழுது பார்த்தார். சகோதரன் பெண் அவர்களே, நாங்கள் அதை பற்றி வருத்தப்படவில்லை. நீங்கள் இயேசுவின் மேல் பெரியராய் இருப்பது நிமித்தமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களால் அமைதியாக உட்கார்ந்து இருக்க முடியாது. உங்களில் இருந்து ஏதோ பொங்கி பொங்கி வழிகிறது. ஆமென். கிறிஸ்துவின் பெரியரை நிச்சயமாக ஒன்று பிடித்துக் கொள்கிறது. நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுது உங்களில் இருந்து ஏதோ ஒன்று புறப்பட்டு பற்றிக் கொள்கிறது. கர்த்தருக்கென பசிதாக உள்ளவராக ஆகின்றீர்கள். இயேசு, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறினார். நீங்கள் அதை பெற்றிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் தாகமுடையவராக இருந்தாலும் கூட பாக்கியவான்கள். எத்தனை பேர் இன்னும் அதிகமாக தேவனுடைய காரியங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? சரி, தேவனுடையவற்றிலிருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் வேண்டும் என்று விரும்புவதன் காரணம் என்னவெனில், அவ்வாறு இருப்பதற்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் அதை பெற்றிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கிறீர்கள். பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசிதாகமுடையவராக இருப்பதற்கு நீங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அது வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அநேக ஜனங்கள் அது வேண்டும் என்றே விரும்புவதில்லை. அந்த இரவிலே நான் கொடுத்த என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? பாருங்கள், மன வளர்ச்சி குன்றிய ஒரு மனிதனை போல அவன் பரிசு பொருளையுடைய பெட்டியை வைத்துக் கொண்டு அதனுள் இருந்த பரிசு பொருளை வீசி எறிந்தாரே, பார்த்தீர்களா? பரிசு வைக்கப்பட்ட பெட்டி வேண்டாம், பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், சற்று கழித்து இல்லை, நேற்று இரவில் நாம் பார்த்தோம் என்று நம்புகிறேன். அதாவது இந்த சிங்காசனத்தின் மேல், முதலில் சிங்காசனத்தின் மேல் ஒருவரும் இல்லை, இப்பொழுதோ ஒருவர் அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்பதோ இயேசுவானவர் தனது சபையோடு கூட மகிமைக்குள் வந்துவிட்டார் என்பதையே அது காண்பித்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தார். ஒருவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அது சபை காலத்திற்கு பிறகு நடைபெறும் ஒரு காரியமாகும். நாம் அதை பற்றி சற்று நேரம் கழித்து பார்க்க விரும்புகிறோம். இன்றைக்கு அவரது சிங்காசனம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது சகோதரன் நெவில் அவர்களே, நான் அதை கடந்து சென்று விட்டால் கூட சற்று நேரம் கழித்து இன்றைக்கு அவரது சிங்காசனமானது எங்கே இருக்கிறது என்ற கேள்வி என்னிடம் கேளுங்கள். அதுவரையில் நான் எடுத்துக் கொள்வேன் என்று நான் நினைக்கிறேன். அவர் இப்பொழுது தன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கவில்லை எனில் அவரது சிங்காசனமானது இப்பொழுது எங்கே இருக்கிறது? அவர் இப்பொழுது தனது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவில்லை, இல்லை ஐயா. சரி, இப்பொழுது வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. இப்பொழுது நாம் துவங்கும்படியாக மூன்றாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கு ஒப்பாயிருந்தார். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினார், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அத்தகைய பிரகாசமாயும் சௌந்தரியமாயும் இருந்தார் என்பதேயாகும். ஓ, நான் அவரை காண விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? ஒரு நாள் சகோதரி கேளில், சகோதரி ஹாவர்ட் கேளில் அவர்களை உங்களில் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த தெருவுக்கப்பால் நான் வசித்து வந்தேன். என் மனைவி அங்கே ஒரு அறையில் உட்கார்ந்திருந்தார். அவள் அப்பொழுது குளிரினால் வாடினாள் என்பது என் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் எழுந்தேன். என்னிடம் மங்கி ஸ்டவ் என்னும் ஒரு வகையான பழைய அடுப்பு இருந்தது. நாங்கள் அந்த அடுப்பில் எங்களுக்கு ரொட்டியை சுட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது மிகவும் அதிகமாக குளிர் அடித்துக் கொண்டிருந்தது. காற்றும் வீசியது. அது குளிர்காலமாயிருந்தது. தரையின் மேல் பனி படிந்திருந்தது. புகை குண்டையும் அந்த பனிக்காற்று விட்டு வைக்கவில்லை. எனவே என் ஜீவனை காப்பாற்றிட என்னால் அந்த அடுப்பை எரிய வைக்க முடியவில்லை. நான் ஏறத்தாழ நிலை குறைந்து போகும் நிலைக்கு ஆகிவிட்டேன். நான் பற்ற வைக்க முயன்றால் அது மீண்டும் காற்று வீசி அடைந்துவிடும். என் மகன் பில்லியும் என் மனைவியும் குளிரினால் வாடினார்கள். நான் ஒரு கணப்பை மூட்ட முயன்று கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வானொலியை திருப்ப நேர்ந்தது. அப்பொழுது நான் சில நிமிடங்களில் உடல் உஷ்ணம் அடைந்தேன். சகோதரி கேடில் அவர்கள் வானொலியில் தூரத்தில் தேசத்தை அக்கரையில் உள்ள தேசத்தை நாம் அடையும் பொழுது நான் இயேசுவை காண விரும்புகிறேன், நீங்கள் விரும்பவில்லையா என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஓஹோ என்னே, நானோ தரையின் நடுவில் அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டேன். அச்சகோதரி தன்னுடைய மிக இனிமையான குரலில், பாடும் பறவையின் இனிய குரலில் எப்படியாய் பாட முடிந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அக்கரை தேசத்தில் செல்லும் பொழுது அச்சகோதரியின் இனிய பாடலை கேட்க விரும்புகிறேன், நான் இயேசுவை காண விரும்புகிறேன், நீங்கள் விரும்பவில்லையா என்பதை அப்பாடலாகும். நானோ, ஓ தேவரே, ஆம், நான் ஒரு நாளில் அவரை காண விரும்புகிறேன். மலர்கள் எல்லாம் அருகில் விழுந்து வருகையில் நான் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று எண்ணினேன். அழகாக பட்டோலி வீசி பறந்திடும் அவரை அவரது சிங்காசனத்தின் மேல் பார்ப்பது எப்படியாயிருக்கும். நான், ஓ யோவான், இந்த இடத்திலே நானும் நிற்க விரும்புகிறேன். எனவே நானும் நின்று அவரை நோக்கி பார்த்திட முடியும். கொஞ்ச காலத்திற்கு முன்னர் அடிமைப்படுத்தும் பழக்கம் இருந்தது. இக்காலையில் இங்கு இருக்கிற கருப்பு நிறுத்தமான நண்பர்கள் சார்பில் நான் இதை சொல்லப் போகிறேன். அங்கே ஒரு வயதான கருப்பு நிற மனிதர் இருந்தார். அவர்கள் வழக்கமாக போகக்கூடிய ஒரு சிறிய இடத்திற்கு அவர் சென்றார். கெண்டக்கியில் அவர்கள் வீடுகளுக்கு போய் இளைஞர் உட்பட இசைப்பேழை போன்ற கருவிகளை வாசித்து பாடல்கள் பாடுவது உண்டு. மம்மா காக்ஸ் மற்றும் உள்ளவர்களுக்கு இது நினைவிருக்கும். அவ்வாறு போவது அது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். யூடிகாவிலும் மற்றும் சுற்றிலும் உள்ள கிராமப்புறங்களிலும் அவர்கள் அவ்வாறு செய்வதுண்டு. இப்பொழுதோ ஒரு கால்கான மதுபானத்திற்கும் மற்றும் ராக் அண்ட் ரோல் என்ற நடன குழுக்களுக்கும் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் அப்பொழுதோ அவர்கள் ஞான பாட்டுகளையே பாடினர். இவ்வாறு மிக பழமையான ஞான பாட்டை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கையில் வயதான கருப்பு நிறுத்தவர் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். கர்த்தரோ அவரை பிரசங்கிக்க அழைத்தார். அடுத்த நாளே அவர் தோட்டப்பகுதிக்கு சென்று அங்கிருந்த அடிமைகளிடத்தில், கர்த்தர் நேற்றிரவு என்னை ரட்சித்தார், என் சகோதரர்களுக்கு பிரசங்கிக்க என்னை அழைத்துள்ளார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியாக அந்த தோட்டப்பகுதிக்கு உரிமையாளரின் காதுக்கு இந்த விஷயம் எட்டியது. அவர் இவரை அழைத்து, சாம்போ, நீ என்னுடைய அலுவலகத்துக்கு இங்கே வா என்றார். அவரோ, சரியையா என்று கூறி அவர் அலுவலகத்திற்கு நடந்து சென்றார். முதலாளியானவன், என்னை இது நான் கேள்விப்படுகிற விஷயம், நீ என்னுடைய அடிமைகளின் மத்தியில் போய் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாயாமே, அது என்ன என்று கேட்டார். அதற்கு அவரோ, ஆமையா என்று கூறினார். முதலாளி, நான் உங்களுடைய அடிமைதான். உங்களுடைய பணத்தால் நான் கிரயத்திற்கு வாங்கப்பட்டவர். ஆனால் தேவர் என்னை நேற்றிரவில் விடுதலையாக்கி விதம்பப்படியில் இயேசுவானவர் என் பாவம், நிந்தை, மரணம் ஆகியவற்றின் வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். அவர் என்னை விடுதலையாக்கினார் என்று கூறினான். அப்பொழுது அவரோ, சாம்போ, உண்மையாகவே நீ அந்த கருத்தில் தான் கூறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு இவரோ, அப்படித்தான் கூறினேன் என்றார். முதலாளியோ, நீ தோட்டங்களில் உள்ள உமது ஜனங்களின் மத்தியில் இங்கே எங்கிலும் பிரசங்கிக்க போவதாக அவர் கூற கேட்டேன் என்றார். ஆமையா, நான் என் ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று கூறினார். முதலாளியோ, உண்மையாகவே நீ அந்த கருத்தில் தான் கூறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு இவர், அப்படி செய்வதற்குத்தான் நான் கூறினேன் என்று பதிலளித்தார். அப்பொழுது முதலாளியோ, என்னோடு நீ நீதிமன்றத்துக்கு வா, நான் உனக்கு உன்னுடைய விடுதலையும் கொடுக்க போகிறேன். நீ என்னிடத்திலிருந்து விடுதலையாகிறாய், நீ இனிமேல் அடிமை என்பதிலிருந்து விடுதலையாகிறாய். நான் உன்னை விலக்கி வாங்கினேன், நீ என்னுடையவர், நீ உன்னுடைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று கூறிவிட்டார். அவர் நீதிமன்றம் சென்று அடிமையை விடுதலையாக்கும் சாசனத்தில் கையொப்பமிட்டார். அதனால் சாம்போ விடுதலையானார். இனிமேல் அவன் ஒரு அடிமையாக யாருக்கும் விற்கப்பட முடியாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டி அவன் சுதந்திர மனிதனாகிவிட்டான். அநேக ஆண்டுகளாக அவர் தன் சகோதரர்கள் மத்தியில் பிரசங்கித்தார். அவருடைய ஊழியத்தில் அநேக வெள்ளையரும் கூட மறந்துவிட்டனர். ஒரு நாள் இந்த வயோதிக மனிதர் மரிக்கும் வேலை வந்துவிட்டது. 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பிரசங்கித்திருக்கிறார். அவர் மறிக்க வேண்டிய வேலை வந்தபோது அவருடைய அநேகமான வெள்ளை சகோதரர்களும் அவருடைய அறையில் குடுங்கிவிட்டார்கள். 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு அவர் மறித்து போய்விட்டார் என்றே அவர்கள் எண்ணிக்கொண்டார். பிறகு கடைசியாக அவர் விடுத்து அறையில் சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவர் கூறினார், அவர்கள், சாம்போ, நீர் எங்கே போயிருந்தீர் என்று கேட்டனர். அவரோ, ஓ, நான் மீண்டும் இங்கே வந்துவிட்டேனா, நான் மீண்டும் இங்கே வந்துவிட்டேனா என்று கேட்டார். அவர்களோ, என்ன விஷயம் சாம்போ என்று கேட்டனர். அக்கரையில் உள்ள தேசத்திற்கு நான் சென்றிருந்தேன் என்று கூறினார். அதை குறித்து எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவர், நான் அவருடைய பிரசனத்தில் இப்பொழுதுதான் இருந்தேன். நான் அங்கே இருந்திருந்த பொழுது ஒரு தூதன் என்னிடம் நடந்து வந்து, உன்னுடைய பெயர் சாம்போவா, இன்னார் இன்னாரா என்று கேட்டார். அதற்கு இவரோ, ஆமையா, அதுதான் என்னுடைய பெயர் என்றாராம். அப்பொழுது தூதனோ, உள்ளே வா என்றானாம். நான் உள்ளே நுழைந்து அங்கே அவர் வீற்றிருந்ததை நான் கண்டேன். தூதன், சாம்போ, இப்பொழுது இங்கே வா, நீ அவரை பார்த்த பிறகு நீ இங்கே வெளியே வர வேண்டும். நாங்கள் உனக்கு ஒரு வெண்ணங்கி கொடுக்க விரும்புகிறோம். நாங்கள் உனக்கு கிண்ணறம் கொடுக்க விரும்புகிறோம். நாங்கள் உனக்கு ஒரு கிரீடம் கொடுக்க விரும்புகிறோம் என்றான். அதற்கு சாம்போ, என்னிடம் கிண்ணறங்களை பற்றியும் கிரீடங்களை பற்றியும் வெண்ணங்கிகளை பற்றியும் பேச வேண்டாம் என்றாராம். ஆனால் நீ ஒரு பரிசை வென்றிருக்கிறாய். நாங்கள் உனக்கு உன்னுடைய பரிசை கொடுக்க விரும்புகிறோம் என்று தூதர் கூறினாராம். என்னிடம் வெகுமதிகளை குறித்து பேச வேண்டாம். நான் 1000 ஆண்டுகளாய் நின்று அவரை நோக்கிக் கொண்டே இருக்கட்டும். அதுவே என்னுடைய பலனாக இருக்கும் என்று பதிலளித்தாராம். நாம் யாவருமே அந்த விதமாகத்தான் கருதுவோம் என்று நான் நினைக்கிறேன். நான் நின்று அவரை பார்த்துக் கொண்டே இருக்கட்டும். இப்பொழுது எனக்கு இருக்கிற சர்வத்திலிருந்து வித்தியாசமான சர்வம் இருக்க வேண்டும். உங்கள் அங்கத்தில் சர்வ நாடி நரம்புகளும் அவரை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். யோவான் அங்கே நின்றிருந்து அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்ததை கண்டார். அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். வேதாகமத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இப்பொழுது வஜ்ரக்கல் பதுமராகம், இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது வேத வாக்கியங்களின் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகிறது. வேத வாக்கியங்கள் முந்தின பகுதிகளில் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார், அவரே ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார், அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியாயிருக்கிறார், அவரே சர்வமுமாயிருக்கிறார். சர்வமும் அவரில்தான் பொதிந்து கிடக்கிறது. மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலையின் மேல் யாவும் அவரில்தான் ஒரு சேர இருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. வஜ்ரக்கல் என்பது ஒரு கல், பதுமராகமும் ஒரு கல் தான். அவற்றின் நிறங்களை பற்றி பின்னால் பார்ப்போம். இப்பொழுது கோத்திர பிதாக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பிறந்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறப்புக்கள் உண்டாயிருந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தேன். என்னுடையதோ வைரக்கல்லாகும். வெவ்வேறு மாதங்கள் வெவ்வேறு கற்களை உடையதாயிருக்கிறது. கோத்திர பிதாக்களும் இப்படித்தான். ஒவ்வொரு கோத்திர பிதாவும் பிறக்கையில் அவருக்கு ஒரு பிறப்புக்கள் இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு கணம் நாம் நிறுத்திவிடுவோம். அந்த எபிரேய தாய்மார்கள், நண்பரே, உங்களுடைய விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக கட்டப்படும்படி நான் உங்களுக்கு தெய்வீக வார்த்தை ஒன்றை காண்பிக்கட்டும். எபிரேய தாய்மார்கள் தாங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு சமயமும் அவர்கள் பிரசவ வேதனைப்படுகையில் பிரசவத்தின் போது அவள் என்ன வார்த்தைகளை கூறினாலும் அதுவே பிறக்கும் குழந்தையின் பெயராகிய பாலஸ்தீனாவில் சரியாக அவனுக்குரிய இடத்தில் அவன் கர்த்தருடைய வருகைக்காக வைக்கப்பட்டான். அவனுடைய தாயில் உள்ள பிரசவ வேதனை எப்ராயிம் என்றால் கடலின் அருகில் என்று அர்த்தமா? பாருங்கள், எப்ராயிமுக்கு கடலுக்கு அருகில் உள்ள இடத்தில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. யூதா என்றால் அவ்வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதை என்னால் எடுத்துவிட முடியும். இப்பொழுது பாருங்கள், இந்த சிறு காரியங்களை பற்றி எடுப்பதற்கு எனக்கு நேரமில்லை. யூதா என்றால் அவனுடைய ஸ்தானம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 48-49 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டார். அங்கே யாக்கோபு மரித்துக் கொண்டிருக்கையில் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு பார்வையற்றவனாய் உலகத்தின் கடைசி நாட்களில் அவரது புத்திரர் சரியாக எந்தெந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை பற்றி முன்வைத்தான் என்பதை நீங்கள் கண்டறியலாம். இப்பொழுது அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு சென்றதிலிருந்து அவர்கள் சரியாக அவரவர்களுக்குரிய இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பை குறித்து, நீ பலன் தரும் திராட்சை செடி, பாருங்கள், நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் மேலும் கூறினான், அதாவது அவன், நீ தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கை கொண்டிருந்தாய், நீ உன்னுடைய வில்லை பலப்படுத்தினாய். அது அமெரிக்க நாடுகள், புரிகிறதா? கர்த்தரில், ஆனால் ஒரு நாளில் அக்கொடி திரும்பி வந்து சுவரில் படரும் என்று கூறினான். சரியாக அவள் இப்பொழுது அங்கே இருக்கிறாள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் என்ன கூறினாரோ அது சரியாக அப்படியே நிகழ்ந்திருக்கிறது. எப்ராயிம் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று சொல்லப்பட்டது. அங்கே எப்ராயிம் பெரிய எண்ணெய் வயல்கள் இருக்கிற இடத்தில் தான் குடியேறினான். அப்படியே சம்பவித்தது. அந்த மக்கள் உரைத்தவை, அந்த சாவுக்கேதுவானவர்கள் மேல் என்ன இருந்தது? தேவன் அவர்களது தசைநார்களை எடுத்து அவைகளை அசைவாடினார். ரோம சாம்ராஜ்யம் அவர்களை சிதறடித்த பொழுது, ஏனையோர்கள் அவர்களை சிதறடித்த பொழுது, ஹிட்லரால் அவர்கள் வெறுக்கப்பட்ட பொழுது, லட்சக்கணக்கானவர்கள் அவன் அவர்களை ரத்த குழாய்களில் சுட ரத்தம் கொப்பளித்து மறித்து போயின. அவர்கள் சரீரங்கள் வேலிகளில் தங்கள் குழந்தைகளோடு தூக்கிக் கொண்டிருந்ததை உங்களால் பார்த்திருக்க முடியும். எலும்புகளும் அவைகளை எடுத்து எலும்புகளில் இருந்து உரம் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு ஊசியை போட்டு வண்டிகளில் அவர்களை போட்டு விட்டார்கள். பிறகு அவர்கள் வெளியேறி அவர்கள் மறிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கையில் அவர்கள், மேசியா வருவார், நாங்கள் மீண்டும் திராட்சரசம் குடிப்போம் என்று பாடினார்கள். அவர்கள் அவ்வாறு மறித்துக் கொண்டிருக்கையில் அந்த யூதர்கள் அங்கே சுற்றிலும் நடந்து இன்னும் ஒரு சில இருதய துடிப்புகளுக்கு பிறகு தங்கள் இருதயம் ஆண்டு போகும் என்று அறிந்திருந்த போதும் அவர்களோ அங்கே, நாங்கள் சீக்கிரம் மேசியாவை காண்போம் என்று பாடிக்கொண்டிருந்தார்கள். ஓ என்னே, அவர்களுடைய எலும்புகளிலிருந்து உரம் செய்வித்தார்கள். இங்கிருக்கிற அநேக ராணுவ வீரர்கள் அதை அறிவீர்கள், அதை கண்டுபிடிக்கிறீர்கள். அவர்களை சுட்டரித்த அந்த இடத்தில் நான் நின்றேன். ஹிட்லரும் மற்றோரும் அவர்களை கொந்த இடத்தில் ஸ்டாலின் ருஷியாவில் அதே காரியத்தை தான் செய்தான் என்பதை பாருங்கள். ஆனால் அந்த யூதன், அவனை பற்றி என்ன, அவன் தன் சுய தேசத்துக்கு திரும்பி போக பலவந்தம் பண்ணப்பட்டான். அங்கேதான் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். நள்ளிரவுக்கு 3 நிமிடங்கள் என்ற அந்த பெரிய திரைப்படம் இடமுள்ளது. அந்த யூதர்கள் தேசத்தினுள் வந்தபோது அவர்களிடம், நீங்கள் ஏன் இங்கே திரும்பி வருகிறீர்கள், உங்கள் சுய தேசத்தில் மறிக்கவா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. நாங்கள் மேசியாவை காணவே வந்திருக்கிறோம் என்றார்கள். ஆமே, நாம் முடிவு காலத்தில் உள்ளோம். அவர்கள் ஒவ்வொருவரும் பிறந்தபோது அவர்களுக்கு பிறப்பின் கல் ஒன்று உண்டாயிருந்தது. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய கற்களை உடைய மார்பதக்கத்தை தன் மார்பில் தன் உடையின் மேல் அணிந்திருந்தான். எனவே நான் ஆறாம் வசனத்தை பார்ப்பதற்காகவே இன்னும் கொஞ்ச நேரம் இதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு அடையாள சின்னத்தையும் சரியாக இங்கே கொண்டு வந்து பொருத்துகிறது. பழைய ஏற்பாட்டு ஆசிரியர் கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பரலோகத்தில் காணப்பட்டவர்களுக்கு மேலாக மாதிரியாக உள்ளது. மானிட இனத்துக்கும் மாதிரியாகவே உள்ளது. இங்கே ஆரோனின் மார்ப்பதக்கம் உள்ளது. அவன் பிரதான ஆசாரியனாயிருந்தான். ஒவ்வொரு கோத்திரத்தின் பிறப்புக்கும் உரிய ஆபரண கல்லும் அந்த மார்ப்பதக்கத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவமாக அங்கே பதிக்கப்பட்டிருந்தது. எப்ராஹிம் கோத்திரம், மனாசே கோத்திரம், காத் கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் மற்றும் கோத்திரங்களும் தங்கள் தங்களுக்குரிய கல்லை அதில் உடையவளாய் இருந்தார்கள். எல்லா கோத்திரங்களும் அந்த மார்ப்பதக்கத்தில் உள்ள கற்களின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் அந்த பிறப்பின் கற்களை உடைய மார்ப்பதக்கத்தை எடுத்து அந்த அழகான முத்துக்களை உடைய அதை எடுத்து ஒரு கம்பத்தில் தொங்க விடுவார்கள். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது அது சரியா அல்லது இல்லையா என்று கண்டறிய அவனை இந்த ஊரின் தும்பிடம் அடைந்து செல்வார்கள். அதன் முன்னிலையில் அவன் தன் தீர்க்க தரிசனத்தை கூற செய்வார்கள். அப்பொழுது பரிசுத்த ஒளி அந்த மார்ப்பதக்கத்தின் மேல் பட்டு ஒளிர்ந்து பிரகாசமான எல்லா கற்களும் சேர்ந்தார் போல் ஜொலித்து பிரதிபலிக்கும் என்றால் தேவன் அவன் பேசியதை உறுதிப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும். அது அந்த அனைத்து கோத்திரங்களுக்கும் உரியது. அவைகள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் உரியது. இப்பொழுது இவைகளில் முதல் கல்லானது, அதாவது முதலாவது யார் முதல் பிள்ளை? அவரது பெயர் என்ன? ரூபன். சரி. கடைசி பிள்ளையார் பெனியமீன். சரி. ரூபனின் பிறப்புக்கல் வஜ்ரக்கல்லாகும். பெனியமீனின் பிறப்பின் கல் மதுமராகமாகும். அவர் ரூபனைப் போலவும் பெனியமீனைப் போலவும் காணப்பட்டார். முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர். அல்பா அவரே, கிரேக்க மொழி அகரவரிசையில் முதல் எழுத்து அவரே. ஒமேகா, இது கிரேக்க மொழி அகரவரிசையில் கடைசி எழுத்து. அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர். அவர் பென்யமீன் முதல், ரூபன் முடிய, ரூபன் முதற்கொண்டு பென்யமீன் முடிய உள்ளவர். அங்கே அவர் வச்சிருக்கிறார். ஓஹோ என்னே, அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அவர் இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவர் தமது மகிமையில் வீற்றிருப்பதை நீங்கள் யாவரும் காண விரும்புகிறீர்களா? நாம் விரைவாக வெளிப்படுத்த விசேஷம் 21:10 எடுத்துக் கொள்வோம். இங்கே அவரை நோக்கி பாருங்கள். சரி, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:10-11 முடிய.
And he carried me away in the spirit to a great and high mountain and showed me the great city, the holy Jerusalem, descending.
பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை யாவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு நொடியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதன் ஒளி, ஒளி யார் அந்த ஒளி? அந்த நகரத்திற்கு சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வஜ்ரக்கல்லும் பதுமராகவும் ஆகிய ரத்தினக்கற்கள் தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அவருடைய சபையாகும். அவரே முதன்மையானவராக இருக்கிறார். அவர் என்னவா இருந்தார்? அவரே காலத்தின் துவக்கமாயிருந்தார். அவரே காலத்தின் முடிவுமாயிருக்கிறார். அவரே கோத்திரப்பிதாக்களின் முதலாமானவராக இருக்கிறார். அவரே கடைசியான கோத்திரப்பிதாவாக இருக்கிறார். அவரே சபையாயிருக்கிறார். எபேசு சபையில் இருந்த ஆவியானவர் அவரே. அவரே லவோதிக்கியா சபையிலும் இருக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தமாயிருக்கிறார். எழுத்துக்களின் அகரவரிசையில் முதல் எழுத்து முதல் கடைசி எழுத்து வரை அவரே. முதலும் கடைசியும் அவரே. இருந்தவரும் வருகிறவரும் ஆகியவர். தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். விடுவெள்ளி நட்சத்திரம் அவரே. பள்ளத்தாக்கின் லீலி அவரே. சாரோனின் ரோஜா அவரே. ஓ, அவருக்கே உரிய 400 சற்றும் அதிகமாக உள்ள பெயர்கள் அவருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி எண்ணி பாருங்கள். அவர் என்னவாக இருந்தார்? இப்படி எல்லாம் இருந்தும் கூட தாழ்மையுள்ள கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுக்கு துதிகள் உண்டாகும்படி முன்னணியில் பிறந்தார். தாழ்மையுள்ளதாக இருக்கும் எதையும் கவனியுங்கள். ஏனெனில் அதுதான் சரியானது. எதுவும் பெரிதாக தோன்றினால் அது பெருமையும் பகட்டுமானதாகவும் இருக்கும். எனவே அதன் மேல் எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். பாருங்கள், அது காற்றடைத்ததாக இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லை. சரி, இப்பொழுது அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். நாம் திருப்புவோம். நீங்கள் அதாவது நமக்கு சிறிதளவே நேரம் உள்ளது. அப்படித்தான், நமக்கு இன்னும் 40 உள்ளன. நாம் கவனிக்க கடவுள். நாம் எசேக்கியேல் 1 திருப்புவோம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் புத்தகத்திற்கு திரும்பி போவோம். அவரை எசேக்கியேலும் கண்டதை குறித்து இங்கே படிப்போமாக. மேலும் இப்பொழுது இவ்வேத வாக்கியங்களைக் கொண்டு ஒப்பிட்டு பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். எசேக்கியேல் 1 சற்று நேரம் வாசிப்போம். நான் இப்போது முதல் ஐந்து வசனங்களை வாசிக்க போகிறேன். அதன் பிறகு நாம் வாசிப்போம். இங்கே நான் 26 முதல் 28 முடிய உள்ள வசனங்களை குறித்து வைத்திருக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் முதல் வசனங்களை படிப்போமாக.
In the 30th year, and in the 4th month, in the 5th day of the month,
Sorry.
I was among the captain, among the
captain, Kebar, Kebar, the river, Kebar. நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சமவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை
கண்டேன்.
அது இப்படி கவனியுங்கள், ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாக இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கிலிருந்து புசல் காற்றும் கிறிஸ்துவின் வருகைக்கு 595 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி இங்கே கூறியுள்ளதை கவனியுங்கள். எவ்விதமாக அவரது தரிசனம் யோவானுடையதோடு ஒப்பிடப்படுகிறது என்பதை பாருங்கள்.
A whirlwind came out of the north. A great cloud of fire unfolding itself.
இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது.
Of the Spirit of God, which was above the likeness of these four creatures.
இந்த நான்கு ஜீவன்களின் சாயலுக்கு மேலாக தேவ ஆவியானவருக்குரிய நிறம் அக்கிரிமயமான சொகுசாவின் நிறமாயிருந்தது. சொகுசாவின் நிறம் என்றால் மஞ்சள் கலந்த பச்சையாகும். இப்பொழுது கவனியுங்கள், மஞ்சள் கலந்த பச்சை நிறமே சொகுசாவின் நிறமாகும். ஓ, அவர் நேற்றும் அதாவது மாறாதவராயிருக்கிறார். எசேக்கியேலின் தரிசனத்தின் நடுவிலே அவர் தன்னை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தினார். 4 ஜீவன்களுக்கு மேலாக வருவதாக எசேக்கியேல் கண்ட இந்த ஒளி மஞ்சள் கலந்த பச்சையாகும். அவர் யோவானிடத்தில் வந்தபோது அவர் மரகத நிறத்தில் தோன்றினார், அதுவும் மஞ்சள் கலந்த பச்சையாகும். அவர் இப்பொழுது திவ்ய வாசகனிடத்தில் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் தான் வருகிறார். ஒளியானவர் நம்மிடத்திலும் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் வருகிறார். ஒளியில் நடவுங்கள், அவரே அந்த ஒளி. இப்பொழுது நாம் 28ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும்படியாக 26ஆம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். 26ஆம் வசனம், அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள ஓ, நீங்கள் அதை குறித்துக் கொண்டு உங்கள் வீடுகளுக்கு திரும்பும் போது அவை முழுவதையும் வாசியுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்திக்
கொள்ளுங்கள். Their heads was the likeness of stone.
அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீது நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அதுதான் மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை பாருங்கள். இப்பொழுது அவர் எவ்வாறு இருந்தார், எவ்வாறு உடுத்தியிருந்தார் என்பதை பாருங்கள். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் கவனியுங்கள், இந்த மனுஷகுமாரனை சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கவனியுங்கள், ஆவிக்குரியவர்களாயிருங்கள், இங்கே உங்களுடைய இருதயத்தில் புரிந்து கொள்கிறவர்களாயிருங்கள், இதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஆனால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் மீண்டும் 27ஆம் வசனத்தில் ஆரம்பிப்போம். ஒவ்வொருவரும் கவனித்துக் கேளுங்கள், இப்பொழுது உண்மையாக புரிந்து கொள்வர்களாயிருங்கள். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அது சுற்றி அக்னியாய் மஞ்சள் கலந்த பச்சையாகும்.
And from the appearance of his loins downward.
இப்பொழுது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் அவருடைய இடுப்பிலிருந்து மேலே கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். சுற்றி முழுவதும் அக்னி.
As the appearance of a bowl and in the color In the days of rain,
மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறது அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது மூங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமா? கவனியுங்கள், இப்பொழுது நீங்கள் இதை அறிந்து கொள்ளும்படியாக இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒளிநடாவை நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். கவனியுங்கள், இல்லை, நான் ஒளிநடாவை நிறுத்தி வைக்க தேவையில்லை, பரவாயில்லை, இந்த ஒளிநடாவை வைத்துக் கொண்டு சபைக்கு மட்டும் இதை அனுமதியுங்கள் என்பதை நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். இதை கவனியுங்கள், கர்த்தரோடு இருக்கிற ஒளியின் நிறமானது, கர்த்தரை பின்தொடர்கிற கர்த்தருடைய ஒளியானது, கர்த்தர் கூறுவதன்படி அது சொகுசாவி நிறமாயிருக்கிறது, அதாவது மஞ்சள் கலந்த பச்சையாகும். அதே நிறமுள்ள ஒளிதான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது. அதன் படத்தை விஞ்ஞானிகள் எடுத்திருக்கின்றனர். அது சொகுசாவி நிறம், அதாவது மஞ்சள் கலந்த பச்சை. நான் ஒரு சிறுவனா இருந்தபோது முதல் தடவையாக அதை நான் பார்த்தபோது அவ்வாறே இருந்தது. இங்குள்ள பழங்காலத்தவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் உங்களுக்கு எப்பொழுதும் அது மஞ்சள் கலந்த பச்சையாகிய சொகுசாவி நிறம் என்றே கூறியிருக்கிறேன். அது அந்த நிழற்படம் எடுப்பதற்கு முன் கூறியதாக கர்த்தருடைய ஆவியானவர் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இப்பொழுது அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்த ஜீவ சிருஷ்டிகளின் இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமாகவும் அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் ஒளியால் நிறைந்திருந்தது. சுற்றிலும் வானவில்லை போல் அநேக நிறங்களை கொண்டதாக காணப்பட்டது. சரிதானே, தேவன் இன்னமும் அதே நிறங்களில் தான் நிலைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் அக்னிமயமாக சொகுசாவி நிறம். திரைப்பட புகைப்பட கருவியை கொண்டு அல்லது வண்ண புகைப்பட கருவியை கொண்டோ படம் எடுத்த போது இடுப்பிலிருந்து மேலே சொகுசாவி நிறம், இடுப்பிலிருந்து கீழெல்லாம் சுற்றிலும் வானத்தில் மழை நாளில் காணப்படும் வானவில்லின் அநேக நிறங்கள் உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் மாறாதவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தம்முடைய வல்லமையில் இருக்கிறார். இன்னமும் இக்கடைசி நாட்களில் தமது சபையில் இருக்கிறார். அங்குதான் காரியமே உள்ளது. நான் அல்ல, நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் அதை பற்றிய படம் எடுக்கப்பட்டது. எசேக்கியேல் கண்டவண்ணமாகவே அது இருப்பதை நீங்கள் நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். அதே நிறங்கள், அதே விதம், அதே விதமாக செயல்பட்டது. அந்த ஜீவ சிருஷ்டிகளின் சாயலும் அதே விதமாகவே இருந்தது. அது என்ன? அந்த ஜீவ சிருஷ்டிகள் ஜீவனுள்ள சபைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. அச்சபையானது கிறிஸ்துவின் உயிர் தெழுதலினாலும் வல்லமையினாலும் ஜீவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதே அந்த சொகுசாவி நிறங்கள் இடுப்பு முதல் மேலெல்லாம், இடுப்பு முதல் கீழெல்லாம் காணப்பட்டது. அதை பற்றி இனிமேலும் எவ்வித யூகித்தலும் இல்லை. விஞ்ஞானமானது அவைகளுடைய படத்தை எடுத்திருக்கிறது. அவைகளின் நிறங்களை பாருங்கள், அக்னியின் நிறங்களை அங்கே பாருங்கள். பார்த்தீர்களா? வானவில் மஞ்சள் நிற மரகதம் போன்ற நிறத்தை பாருங்கள். இப்பொழுது இந்த புகைப்பட கருவி, இது புகைப்படம் எடுப்பவரின் புகைப்பட கருவி. இந்த புகைப்பட கருவி வண்ணப்படம் எடுக்கக்கூடியது. கொடாக்ரோ நிழற்பட சுருளினால் வண்ணப்படம் விடக்கூடிய அங்கே உள்ள மரகதம் போன்ற நிறத்தை பாருங்கள். ஒரு வெளிச்சத்தை கொண்டு அதை உங்களை நான் பார்க்க செய்தால் அதன் பின்னால் உள்ளதை நீங்கள் காண முடியும். இப்பொழுது உங்களால் பார்க்க முடிகிறதா? வானவில்லை போல், வானவில்லை போல் அதிலிருந்து ஒளிக்கீற்றுகள் முன்னும் பின்னும் வருவதை பாருங்கள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களாக. இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக நாம் அதற்குள்ளாக சென்று அவைகள் என்ன நிறங்கள், அவைகள் எதை சுட்டி காட்டுகின்றன என்பதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். ஓ, அது எனது எளிய இருதயத்தை சந்தோஷத்தால் துள்ளி குதிக்க செய்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த நாளில் கிறிஸ்துவானவர், அதாவது எல்லா ஆதாரங்களும் அழிந்து போகும் மணலே, இப்பொழுது மற்றெல்லா ஆதாரங்களும் அவ்வாறு இருக்கும் போது இதை ஏன் நான் சொல்லக்கூடாது? ஏனென்றால் அந்த உலகத்தை இதை காணும்படி செய்ய முடியவில்லை என்று நான் எண்ணி பார்த்தேன். இவ்வுலகமோ அதை காண்பதற்காக வைக்கப்படவில்லை. உலகமானது அதை காண மாட்டார். அவர்கள் ஒருபொழுதும் அதை காண மாட்டார்கள். ஆனால் சபையானது தான் இதுவரை பற்றிடாத மிகுந்த வல்லமையான அசைவை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்நாட்களில் அவர்களால் அதை ஒரு படம் எடுக்க இயலவில்லை. இப்பொழுது அவர்களால் முடியும். ஏனென்றால் இப்பொழுது அவர்களுக்கு எந்திர உபகரணங்கள், கருவிகள் இருக்கின்றன. தேவன் ஒருவர் இல்லை என்று மறுதளிப்பதற்காக எந்திர நுட்பவியலை எவர்கள் உபயோகிக்க முயற்சித்தார்களோ அவர்களே திரும்பி வந்து தேவன் இருக்கிறார் என்பதை அதன் மூலமே நிரூபிக்கிறார்கள். அது உண்மை. மரகதம் நான் இதை உருவாக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நான் வேதத்திலிருந்தே உங்களுக்கு அதை வாசித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வாசிக்கையில் கவனித்து பார்த்து அது அதே தேவராகிய கர்த்தர்தான் என்றும் எவ்வித வித்தியாசமும் இல்லை என்பதையும் கவனியுங்கள். 27 வசனத்தை கவனியுங்கள். அக்னிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். பாருங்கள், அக்கினி நாவுகள் போல புரிகிறதா? அக்கினியிலிருந்து சொகுசாவி நிறம் வெளிப்படுகிறது. அதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்களா? சொகுசாவி நிறம், அந்த சொகுசாவி நிறங்கள் ஒரு அக்கினியிலிருந்து வெளிப்படுகிறது. கீழே இவ்வாறு கூறுகிறது, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே அங்கே ஒரு ஜீவ சிருஷ்டி இருந்தது. யோவான் முழு சபைக்கும் முன்னடையாளமாக இருந்து மேலே எடுக்கப்பட்டார். அதை பற்றி நான் உங்களுக்கு கூறினேன். ஒரு நபர் இங்கே ஒரு தரிசனத்தில் கிறிஸ்துவின் சரணமாகிய முழு சபைக்கும் முன்னடையாளமாக எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவி நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். அக்னி எங்கும் பரவி இருப்பதை பாருங்கள், கவனியுங்கள். எதிலிருந்து? வானவில் இருந்து. அது ஏழு நிறங்களை கொண்டது. இப்பொழுது கவனியுங்கள், இங்கே சரியாக ஏழு நிறங்கள் உள்ளன. வானவிலுக்கு ஏழு நிறங்கள் உண்டு.
I saw as it were the appearance of fire, and it had the brightness around about, as the appearance of a bow.
அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டே. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. பாருங்கள், இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது.
Not the Lord, now the glory of the Lord.
கர்த்தரல்ல இப்பொழுது கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை அவருடைய சபைக்கு மேலே சூழ்ந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனெனில் அவர் தமது சபையில் இருக்கிறார். ஆமேன். ஓ, மதியினருக்கு அது பைத்தியமாக காணப்படுகிறது. ஆனால் அதை விசுவாசிப்பவர்களுக்கு அது எவ்வளவு மகத்துவம் உள்ளதாக காணப்படுகிறது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அதை நான் கண்டபோது மோங்கொப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற சத்தத்தை கேட்டேன். இப்பொழுது அவர் மேற்கொண்டு முறைத்து அத்தரிசனத்துக்கு என்ன அர்த்தம் என்பதை கூறுகிறார். அதை பற்றி பார்ப்பதற்கு இக்காலையில் நமக்கு நேரமில்லை. இப்பொழுது கர்த்தர் தமது மகத்தான இரக்கத்தினால் நமக்கு இக்காரியங்களை தருகிறார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நாம் இன்னொன்றை எடுத்துக் கொள்வோம். எசேக்கியேல், யோவான் ஆகிய இருவருமே அவரை அவருடைய நிறங்கள், ஒளி ஆகியவற்றில் ரகசியத்தில் கண்டார்கள். அதை சொகுசாவின் நிறம் என்று அழைத்தனர். யோவான் பின்னால் வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்கிற நீங்கள் ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் 5-7 வசனங்கள். பின்னர் யோவான், அதாவது யோவான் பத்மத்தீவில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருந்தபொழுது இப்புத்தகத்தை எழுதினான். அத்தீவிலிருந்து அவன் திரும்பி வந்த பிறகு 90 வயது நிரம்பியவனாக மனிதன் ஒன்று யோவான் 1:5-7 அவன் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று கூறினான். யோவானுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அவர் அவரை கண்டிருந்தான். அவர் ஒளியாயிருக்கிறார் என்பதை அவன் அறிவான். ஒளி, நித்திய ஒளி, பிரபஞ்ச ஒளி அல்ல, விளக்கொளி அல்ல, மின்சார ஒளி அல்ல, சூரிய ஒளி அல்ல, ஆனால் நித்திய ஒளியே. ஓ, நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார். கவனியுங்கள், நாம் எங்கே இருந்தோமோ அதே இடத்துக்கு நாம் திரும்பி செல்ல போகிறோம். இன்னும் நாம் 3 வசனத்தில் தானே இருக்கிறோம் அல்லவா? அதை நாம் புரிந்து கொள்ள போகிறோமா? நான் நம்புகிறேன். சரி, வீச்சிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அது மஞ்சள் நிற பச்சையாகும். இப்பொழுது வானவில் அது ஒரு வானவில்லா இருந்தது என்பதை நீங்கள் கவனியுங்கள். நாம் ஆதியாகமம் 9 அதிகாரத்துக்கு திரும்பி செல்வோம். ஆதியாகமம் 9:13, அங்கே நாம் எப்பொழுது முதன் முதலாக வானவில்லான தோன்றியது என்பதை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 9:13 வசனத்தில் நாம் துவங்குவோம். ஆதியாகமம் 9:13. நீங்கள் யாவரும் இதை விரும்புகிறீர்களா? ஓ, நான் அதை நேசிக்கிறேன். நான் வெறுமனதை விரும்பவில்லை, நான் அதை
நேசிக்கிறேன்.
பாருங்கள், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். கவனியுங்கள், என்ன? எனக்கும் நோவாவுக்குமா? இல்லை, எனக்கும் பூமிக்குமே.
And it shall come to pass when I bring a cloud over the earth that the bow shall be seen.
நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். எனக்கும் உங்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இப்பொழுது அவர்களுக்கு இடையே இருந்த தம்முடைய உடன்படிக்கைக்கு அவர் திரும்பி வருகிறார். ஆனால் வானவில் உடன்படிக்கையானது, பாருங்கள், அந்த உடன்படிக்கையானது நோவாவுக்கான ஜீவனாயிருந்தது. அவர் அவனை உயிரோடு காத்தார். ஆனால் தேவன் தன்னோடு தானே செய்து கொண்ட உடன்படிக்கையானது ஒரு மாணவியாக இருந்தது. அதனால் அவர் இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் உங்களுக்கு நோவா தேவனோடு செய்த உடன்படிக்கையானது என்ன என்பதை காண்பிப்பேன். ஆனால் இதுவோ தேவன் தன்னோடு தானே செய்து கொண்ட உடன்படிக்கையா இருக்கிறது. ஆமேன். ஒரு வாரவில் ஒரு உடன்படிக்கையானது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது காண்கிறோம். ஒரு அடையாளம், தேவன் அது ஒரு அடையாளம் என்று இங்கே கூறினார். அவர் கூறினார் அல்லவா, புரிகிறதா? நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், இது உலகமானது தண்ணீரால் அழிக்கப்பட்ட பிறகு உள்ளதா? மாம்சமான யாவும் நோவாவை தவிர யாவும் அழிக்கப்பட்டன. அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். எனக்கும் உலகத்திற்கும் என்றல்ல, உலகம் என்றால் உலக ஒழுங்கை குறிக்கும் பாருங்கள். ஆனால் அது எனக்கும் பூமிக்கும் நடுவே என்பதாக தேவன், நான் அந்த பூமியை உண்டாக்கினேன், நான் அதை மிகவும் அழிவுக்கு எதுவாக நடத்தினேன், நான் அதை தலைகீழாக தவிர்த்து போட்டு அதை தூள் தூளாக்கினேன், ஒருவேளை நான் இதற்கு இவ்வாறு செய்திருக்க கூடாது என்று கூறினார். மேலும் அவர், நான் அதற்காக வருந்துகிறேன், அது எவ்வளவு பயங்கரமான காரியமாக இருக்கிறது என்று கூறினார். இப்பொழுது அவர் தமது கோபத்தில் வரும்பொழுது அது எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாவியான நண்பனே, சீர் பொருந்துவீர். அவர் மீண்டும் வருகிறார். ஓ, அக்காட்சியை காண விழித்திருந்து காத்திருப்பீர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் மீண்டும் வருகிறார். நான் அதை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஓ, அவரது எதிரிகளில் ஒருவராக நீர் எண்ணப்படுவீரா? நான் அவ்வாறு இருக்க விரும்பவில்லை. நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? இல்லையா? அவருக்கு சத்ருவாய் இருக்க வேண்டாம், அவரோடு இருப்பது அருமையாயிருக்கும். ஆனால் அவருக்கு எதிராக இருப்பது, அவர் மீண்டும் வருகிறார், அக்காட்சியை காண கரையின்றி விடுத்து காத்திருப்பீர். இப்பொழுது ஒரு உடன்படிக்கையானது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எதற்கு அடையாளம்? ஒரு பலியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதே ஆகும். இப்பொழுது ஆதியாகமம் 8:20-22 ஆகிய வசனங்கள் இப்பக்கத்திற்கு எதிரில், ஆதியாகமம் 8:20-22 ஆகிய வசனங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு வலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக
பலியிட்டார்.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனுமித்த பூமியை சபிப்பதில்லை, பூமியை சபிப்பது மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவனது சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இப்பொழுது நாம் கடைசி வசனத்தை படிப்போம். பூமியில் உள்ள நாடளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஒரு உடன்படிக்கை, யோவான் ஒன்றை கண்டான். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையாகி இயேசுவானவர் வானங்களை சூழ்ந்திருக்கிறார். அவரை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, சிங்காசனத்தை சுற்றி. அது பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது, சொகுசா நிறமாயிருந்தது. சிங்காசனத்தை சுற்றி பச்சை நிற ஒளி இருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியுங்கள், நோவாவின் வானவில் பிரதானமாக ஏழு நிறங்களை கொண்டதாக இருந்தது. வானவில் ஏழு நிறங்களை கொண்டது என்பதை எவருமே அறிவர். இப்பொழுது அந்நிறங்கள் எவை? சிவப்பு, செம்மஞ்சள் நிறம், பச்சை, நீலம், கருநீலம் மற்றும் மூதா, அதுவே வானவில்லின் நிறங்களாகும். இப்பொழுது இங்கே நமக்கு ஆழமான காரியம் இருக்கிறது. நான் இப்பொழுது அதில் உள்ள உச்சமான காரியங்களை தொடப்போகிறேன். ஏனென்றால் நேரமாய் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவப்பு இல்லை, சிவப்பு, செம்மஞ்சள் நிறம், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா, ஏழு என்ற எண். அதை நீங்கள் கவனித்தால், கவனியுங்கள், ஏழு வானவில்கள், ஏழு நிறங்கள். வானவில்லில் உள்ள ஏழு நிறங்களையே நான் குறிப்பிடுகிறேன். அதாவது ஏழு வில் உள்ள வானவில், ஏழு வில்கள், ஏழு சபைகள், ஏழு ஒளிகளை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு ஒளியும் அடுத்ததில் சேர்ந்திருக்கிறது. அது சிவப்பு நிறத்தில் ஆரம்பிக்கிறது. சிவப்பு, சிவப்புக்கு பிறகு செம்மஞ்சள் நிறம் வருகிறது. அது சிவப்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. செம்மஞ்சள் நிறத்திற்கு பிறகு மஞ்சள் நிறம் வருகிறது. அதுதானே சிவப்பு செம்மஞ்சள் நிறங்களும் கலந்ததினால் வருவதாகும். அது மஞ்சள் நிறத்தை உண்டாக்குகிறது. அதன் பிறகு பச்சை, பச்சையும் நீலமும் கலந்தால் கருப்பு நிறம் ஏற்படுகிறது. பிறகு கருநீலம் உண்டாகிறது. அதன் பிறகு கருநீலத்திலிருந்து ஊதா உண்டாகிறது, அது நீல நிறத்தின் பாகமாய் உள்ளது. அல்லேலூயா! நீங்கள் அதை காணவில்லையா? தேவன் தமது ஏழு வண்ண வானவில்லில் இருக்கிறார். அவர் செய்த அவருடைய உடன்படிக்கையானது ஏழு சபை காலங்களை நிரூபிக்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அது ஏழு நிறங்கள். அவர் பூமியை காப்பதாக கூறுகிறது. அவர் என்ன செய்ய போகிறார்? நினைவில் கொள்ளுங்கள், அவர் தன் உடன்படிக்கையை பூமியோடு செய்தார், அவருடைய வண்ணம். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், இந்த வானவில்லானது அடிவானம் சார்ந்த நிலையாக கிடைக்கோட்டில் மட்டுமே இருக்கிறது. பூமியின் ஒரு பகுதியை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒரு வில் வடிவத்தில் இருக்கிறது. அந்த மட்டில் மாத்திரமே ரோவாவின் வானவில் வண்ணமிட்டது. பூமியின் பாதி அளவு மட்டுமே அது நிறைந்திருந்தது. ஒரு வளைவின் அரைவட்ட அளவே இருந்தது. எனவே பாதி அளவுதான் நீங்கள் அதை காண முடியும். ஆனால் யோவான் அவரை அவரது மரகத வண்ணத்தில் கண்டபோது அவர் தேவனுடைய முழு சிங்காசனத்தை முழுவட்டமாக சூழ்ந்திருந்தார். பாதி அளவு இன்னும் சொல்லப்படவில்லை. அவரது வண்ண வானவில் பூமியில் வட்டத்தின் ஒரு பாகமாக மட்டுமே, அதாவது ஒரு வில்லாக அமைந்தது. வட்டத்தின் ஒரு பாதிதான் அது சபை காலங்களை குறிக்கிறது. ஆனால் யோவான் அவரை சொகுசாவின் நிறத்தில் கண்டபோது அவர் ஒரு முழு ஒளிவட்டமாக சுற்றி சூழ்ந்திருந்தார். ஒரு ஒளிவட்டமே அவரை சுற்றிலும் சொகுசாவின் நிறமான ஒரு ஒளிவட்டம் சூழ்ந்திருந்தது. பார்த்தீர்களா? ஒரே நிறம் எல்லோர் மேலும், எல்லோருக்குள்ளும், எல்லோர் மூலமும் ஒரே தேவன் தான் இருக்கிறார். ஆனால் ஏழு சபை காலங்கள் உள்ளன. ஒரு பெரிய வைரத்தை கவனியுங்கள். நீங்கள் அவைகளை ஆப்பிரிக்கா தேசத்தில் வீதிகளில் கிடைத்து காணலாம். அதில் ஒன்றை கூட எடுத்து வைத்துக் கொள்ள நீங்கள் துணிய மாட்டீர்கள். ஏனெனில் அது பட்டை தீட்டப்படாத ஒன்றாகும். பட்டை தீட்டப்படாத வைரம் ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்களானால் அதை வைத்திருந்ததற்காக உங்களை சிறைப்படுத்தி உங்களுக்கு ஆயுட்கால சிறைவாசம் கொடுத்து விடுவார்கள். அதை கண்டவுடனே நீங்கள் அதை ஒப்படைத்து விட வேண்டும். வைரமானது கடினமான ஒரு பொருளாகும். அவர்கள் அதை எடுத்து, அதாவது நான் 40 டன் திறனுள்ள கற்களை அரைத்து பொடி செய்யும் எந்திரத்தை உயரத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்துள்ளேன். அதில் நீல நிற கற்களை போட்டு விடுவார்கள். அது சாம்பலை போல் தூள் தூளாக கற்களை அரைத்து தள்ளிவிடும். ஆனால் அதனால் வைரக்கல்லை அரைத்துவிட முடியாது. இந்த 40 டன் அரவை எந்திரம் உயிரே ஒரு சூழச்செயலான பொறியில் இணைக்கப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறாக அது பெரிய பச்சக்கரங்களில் கட்டி தொங்கவிடப்பட்டு உருண்டு கொண்டே பாறைகளை தூள் தூளாக ஆக்கிவிடும். ஆனால் அதில் அகப்படும் வைரக்கல்லோ நொறுங்காது, அரைபடாது, அப்படியே முழுமையாக மீண்டும் செல்லும். அது அந்த 40 டன் இடையுள்ள உடைக்கும் எந்திரத்தை அசைத்திடும். ஓ, அவ்வாறு அந்த நொறுக்கும் எந்திரத்தால் இடிக்கப்பட்டு கொஞ்சமும் நொறுங்காமல் அது புடையல் எந்திரத்தால் தனியே புடைத்து சரித்து எடுக்கப்பட்டு தொழிற்சாலைகளில் பொருட்களை எடுத்துச் செல்ல நீண்ட கடத்தப்பட்ட வழியாக எடுத்துச் செல்லப்படும். அந்த பெரிய கிம்பர்லி வைர சுரங்கத்தின் மேலாளர் என்னுடைய கூட்டங்களில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துபவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் உண்மையாகவே தாழ்மை உள்ளவர், இனிய சகோதரர் ஆவார். அதன் பிறகு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்க அதற்கு சுமார் 3 அடிக்கு மேலாக தூள் தூளாக நொறுக்கப்பட்ட பாறை தோள்களும் அதனுள் கிடைக்கும் வைரக்கற்களும் ஓடும். அதில் காஸ்மோலின் என்ற ஒரு பொருளை தடவியிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்கள்? மேடா, நமது தனியறையில் அந்த ஜாடியில் நாம் வைத்திருக்கும் அந்த பொருள் என்ன? அது வாஸ்லைன் என்ற தைல களிம்பு. அங்கே பக்கத்தில் ஒரு அங்கில கரத்திற்கு அந்த வாசலின் பூசப்பட்டிருக்கும். வைர சுரங்கத்தில் வெட்டியெடுக்கப்பட்டு எந்திரத்தால் இடித்து நொறுக்கப்பட்ட பாறைகள் அந்த வாசலின் மேல் ஓடி வரும்போது அது அதில் ஒட்டிக் கொள்ளாமல் நடுவு சென்றுவிடும். ஆனால் ஒரு வைரக்கல் அதன் வழியாக கடந்து வரும்போது அது ஒட்டிக் கொள்ளும். வைரக்கல்லானது ஈரப்பசையற்று இருக்கும், எனவே அது அப்படியே ஒட்டிக் கொள்ளும். நான் அந்த வைரக்கற்களை பொறுக்கெடுப்பதை கண்டிருக்கிறேன். மிக சிறிய வைரக்கற்களை கூட அவர்கள் உற்றுநோக்கும் கண்ணாடிகள் மூலமாக கண்டுபிடித்து பிரித்தெடுப்பார்கள். அவர்கள் அவர்களை என்ன உபயோகத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று நான் அவர்களை கேட்டபோது அவர்களோ அதை அமெரிக்காவுக்கு விட்ரோலா ஊசிகள் தயாரிப்பதற்கு அனுப்பிவிடுகிறார்கள் என்று கூறினார்கள். அவைகள் தேய்ந்து போவதில்லை, பாருங்கள். ஆனால் இந்த பெரிய வைரக்கற்கள் பெரிய பந்து போல் உள்ளன. அவர்கள வைரக்கற்களை மின் இயந்திரங்களை கொண்டு பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஆக்குகிறார்கள். அவர்கள் அவைகளை பட்டை தீட்டும் போது அக்னிமயமான நிறங்கள் அவைகளில் இருந்து பளிச்சிடும். அது ஏழு நிறங்களையும் கூட பிரதிபலிக்கும். ஓ, எவ்வாறு இயேசுவும் ஓ, உங்களிடத்தில் ஏராளமான பணம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய காடிலா கார்கள் சொந்தமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய சபகடங்கில் அல்லது ஒரு பெரிய தேவாலயத்தில் மேய்ப்பராக இருக்கக்கூடும், நீங்கள் ஒரு பேராயராக அல்லது ஒரு பிரதான தலைமை குருவாக இருக்கலாம். ஆனால் ஓ சகோதரனே, நீங்கள் அந்த ரத்தினத்தை, அந்த மகத்தான வைரத்தை ஒரு மனிதன் கண்டுகொள்ளும் போது அப்பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று அதை கொள்ளுகிறான், எல்லாவற்றையும் அதற்கென கொடுத்து விடுகிறான். உறங்கும் கன்னியரை பாருங்கள். ஓ, அவள் என்ன செய்தாள்? அவள் தனது எண்ணெயை வாங்குவதற்காக ஒன்றை விற்க வேண்டியவளாய் இருந்தாள். அவள் எதை விற்க வேண்டியதாய் இருந்தது? அவளது பழைய மனக்கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் மற்றும் அவற்றின் காரியங்களையுமே. கிறிஸ்துவாகிய அந்த மகத்தான ரத்தினக்கல்லை கண்டுகொள்ள அவள் தன் குழந்தைகளெல்லாம் வெற்றி
விட்டாள்.
இயேசுவாகிய அந்த சரீரம் இந்த இரண்டு விடிய காலங்களில் ஒன்றில் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கான வண்டியானது வரும் வேளையில் பரலோகத்துக்கு போவதற்கான பயணச்சீட்டியிடம் இருக்குமானால் ஓ அது என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓ அந்த ஓடை விலையேறப்பட்டதாய் உள்ளது. அது என்னை பணிபோல் உண்மையாக்குகிறது. வேறே ஊற்றை நான் அறியேன். அது இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. கீர்த்தியோ அல்லது பெரிய காரியங்களோ அல்ல. வேறெந்த காரியமும் இல்லை. ஐஸ்வர்யங்கள் அல்ல. இல்லை இல்லை, அவை ஒன்றும் இல்லை. அந்த வெளியேறப்பட்ட ஜீவநதியை எனக்கு தாருங்கள், அவ்வளவுதான். நான் கரங்களை ஒன்றும் கொண்டு வரவில்லை. வெறுமெனவும் சிலுவையே நான் பற்றிக் கொள்வேன். அந்த மகத்தான ரத்திரக்கல் அது என்னவாக இருந்தது? அது பரிபூர்ணமானதாக இருந்தது. அது 33.5 வயதுடையதாக இருந்த போது தேவனோ அந்த வெளியேறப்பட்ட வைரக்கல்லை அந்த பெரிய நொறுக்கு மந்திரத்தில் வைத்த போது அது அங்கிருந்து எடுக்கப்பட்ட போது அவர் அதை எடுத்து பட்டை தீட்டி நொறுக்கி காயப்படுத்தி அதை உருவாக்கினார். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்பரிபூர்ண மனிதருக்கு தேவன் என்ன செய்தார்? அத்தகைய மனிதர் ஒரே ஒருவர் தான் இவ்வுலகில் இருந்திருக்கிறார். அது அவராகத்தான் இருந்தது. தேவனோ அவரை இங்கே செதுக்கி செம்மையான வடிவமைப்பை ஏற்படுத்தினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏனெனில் நான் ஒரு பாவியாக இருந்தபடியால் அவர் தமது 7 சபை காலங்களில் வானவை ஒளியை என் மேல் பிரகாசிக்க செய்து அவர் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார் என்பதை நான் அறியும்படி செய்தார். அங்கே உங்களுடைய 7 நிற வானவில்லானது இருக்கிறது. அவர் நமது மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாறும். தேவன் அவரை நொறுக்கினார், அவரை காயப்படுத்தினார், அவரை அடித்து நொறுக்கினார். அதன் மூலமாக மறித்துக் கொண்டிருக்கும் அவரது காயங்களின் மூலமாக பாவ மன்னிப்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவாகியவைகள் நம்மேல் பிரகாசிக்கும்படி செய்தார். தேவனுடைய 7 ஆவிகளும் ஆவியின் 7 கனிகளை குறிக்கும். அவை அவருடைய ஜனங்கள் மேல் திரும்ப பிரதிபலிக்கும். அவர் காயப்பட்டு உருவகப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டார். அதனால் தேவனுடைய ஒளியானது அந்த மனிதனின் சரீரத்தின் மூலமாக பிரதிபலித்து முழு உலகையும் மீட்கத்தக்கதாக ஆயிற்று. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் இடத்தில் எடுத்துக் கொள்வேன். அந்த வானவிலின் நிறங்களை அவைகள் பிரதிபலிக்கும் போது கவனித்து பாருங்கள். ஆனால் யோவான் இங்கே அவரை காண்கையில் அது என்னவாக இருந்தது? மீட்பின் நாளானது முடிவடைந்திருந்தது. அது யாவும் எனவே யோவான் அவரை இங்கே அவரது மூல நிலையில் சொகுசாமி நிறத்தில் கண்டான். உலகின் பாதி வரையில் மட்டுமல்ல, சூரியனானது சுற்றி வருகையில் ஒரு சமயத்தில் பூமியின் பாதி அளவுக்கு மட்டுமே பிரகாசிக்கிறது என்பதை பாருங்கள். ஆனால் யோவான் அவரை அங்கே காண்கையில் அவர் அங்கே அசிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கையில் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கலுக்கும் ஒப்பாயிருப்பதை கண்டான். அது சொகுசாமி நிறமாயிருந்தது. பதுமராகத்தையும் வஜ்ரக்கல்லையும் அதன் இரு நிறங்களையும் கலந்தால் உங்களுக்கு சொகுசாவி நிறம் கிடைக்கும். சிங்காசனத்தை சுற்றிலும் சொகுசாவி நிறம் உண்டாயிருந்தது. ஓ என்ன, ஓ நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது இதை பற்றி நாம் இன்னும் பார்த்துக் கொண்டே போகலாம். 7 ஆவிகளில் 7 நிறங்கள், 7 சபைக்காலங்கள், 7 தூதர்கள், 7 விளக்குகள் ஆக யாவும் 7 உள்ளது. தேவன் 7 என்ற எண்ணில் நிறைவடைகிறவராக இருக்கிறார். தேவன் 6 நாட்கள் கிரியை செய்து 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். உலகமானது 6000 ஆண்டுகள் நிலைத்திருந்து பிறகு 7வது 1000 வருடத்தில் 1000 வருட அரசாட்சியாகும். அரை வட்டத்தில் இன்னும் பாதி அளவு கூறப்படவே இல்லை என்பதை கவனியுங்கள். இப்பொழுது இவைகள் நிச்சயமாகவே ஒன்றை குறித்து எடுத்துக்காட்டாய் உள்ளன. இப்பொழுது யாத்ராகமும் 23:13 எபிரேயர் 6:12 தேவன் பேரில் தானே ஆணையிட்டு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 9:13 பேரிலே ஆணையிட்டு என்று கூறப்பட்டுள்ளது. ஆபிரகாமுக்கும் இசாக்குக்கும் அவர் சொன்ன போது ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை அவர் செய்ய போவதாக கூறிய போது அது நித்திய உடன்படிக்கையாகும். ஆணையிடும்படி அவரிடம் மேலாக ஒருவரும் இல்லை. ஒரு உடன்படிக்கையானது எப்பொழுதும் ஒரு ஆணையால் உறுதிப்படுத்தப்படும். எனவே அங்கே அவரிடம் மேலானவர் ஒருவரும் இல்லை. உங்களிலும் மேலான ஒருவரின் பேரில் தான் நீங்கள் ஆணையிடுதலையும் செய்வீர்கள். ஒருவேளை உங்கள் தாயின் பேரில் செய்வீர்கள். உங்கள் தேசத்தின் பேரில் ஆணையிட்டுக் கொடுக்கலாம். ஏதோ ஒன்றின் பேரில் ஆணையிட்டுக் கொடுப்பீர்கள். தேவனின் பேரில் ஆணையிட்டுக் கொடுப்பீர்கள். ஆனால் உங்களிலும் மேலாக ஒருவர் உங்களுக்கு இல்லாவிடில் நீங்கள் ஆணையிட்டுக் கொடுக்க முடியாது. அங்கே தேவரிலும் மேலானவர் ஒருவர் இல்லை. ஆகவே அவர் தமது பேரில் தானே ஆணையிட்டுக் கொடுத்தார். ஆமே, அவர் தன்னை கொண்டே தன் பேரில் தானே ஆணையிட்டு தாம் இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதாக கூறினார். ஆமேன். ஓ, ஆபிரகாமின் வித்தை காப்பதாக தன் பேரிலேயே ஆணையிட்டுக் கொடுத்தார். புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் சந்ததி எவ்வாறு உள்ளது? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறது. தமது பேரில் தானே ஆணையிட்டு நான் அவர்களை எழுப்பி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து அவர்களை பூமியில் மீண்டும் நிலைக்கப்படுவேன் என்றார். அதை சிந்தித்து பார்க்கையில் நமக்கு வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? எனவே நாம் அவரை இந்த பச்சை சொகுசாவின் நிறமுள்ள வட்டவடிமான வெயில் பார்க்கிறோம். பச்சை நிறமுள்ள இது எதை எடுத்து காட்டுகிறது? சீவரையே எடுத்து காட்டுகிறது. பச்சை நிறம் சதா பசுமையாகவே இருக்கிறது, எப்பொழுதும் பச்சையாகவே இருக்கிறது, அது ஜீவனாயிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தில் அவர் ஆணையிட்டுக் கொடுத்து வாக்குத்தத்தம் செய்திட்டார். எப்படியெனில் ஆகாயத்தில் வானவில்லை போட்டு இனி உலகை ஜனத்தினால் அழிக்கப் போவதில்லை என்று ஆணையிட்டுக் கொடுத்தார். அவர் மேலும் ஆணையிட்டு தமது பேரில் தானே ஆணையிட்டு கொடுத்தது என்னவெனில் ஆபிரகாமின் சந்ததி அனைத்தையும் எழுப்புவேன் என்றார். மேலும் இவ்வுலகமானது அசகச்சையும் நியாய தீர்ப்புகள் அனைத்திலும் நிலைத்திருக்கும் என்றார். வரப்போகும் பாடங்களில் நியாய தீர்ப்புகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அப்பாடம் உங்களுக்கு இவ்வுலகமானது எப்படி வந்து எரிமலை போல் உருகி போகும் என்பதையும், வெடித்து சிதறும் என்பதையும், தலைகீழாக புரட்டி போடப்படும் என்பதையும் பற்றியும் உங்களுக்கு காண்பிக்கும். ஆனால் அவரோ தம் பேரில் தானே ஆணையிட்டு தான் அழிப்பதில்லை என்றும், தாம் அதை நேர்சீர் செய்து தமது பிள்ளைகளை ஆயிரம் ஆண்டு அரசாட்சிக்காக அங்கே வைக்கப் போவதாகவும் உறுதியிட்டு வாக்குரைத்தார். ஓ என்னே, ஆயிர வருட அரசாட்சியின் நாளுக்காக நான் அவரோடு காத்திருக்கிறேன். அப்போது நமது ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் வந்து காத்திருக்கும் தம் மனவாட்டியை எடுத்துக் கொள்வார். ஓ, எனது இருதயம் அவ்விரிய விடுதலைக்காக இயங்குகிறது, கதர்கிறது. அப்போது நமது இரட்சகர் பூமிக்கு மீண்டும் வந்துடுவாரே. ஓ, ஆயிர வருட அரசாட்சி வந்துடும் என அவர் வாக்குரைத்த அந்த மகத்தான நாளுக்காக நாம் எவ்வளவா ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு காரியம், வானவில் அவரை சூழ்ந்திருந்தது என்பதற்கு காரணம் என்னவெனில், அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்கிற தேவனானவர். அவர் தமது உடன்படிக்கையை காத்துக் கொள்வார். இப்பொழுது நாம் எப்படியாவது அடுத்த வசனத்தை எடுத்துக் கொள்வோம். என்ன, நாம் இன்னும் ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்வோம். அதை பார்ப்பதற்கு நமக்கு 10-15 நிமிடங்களே உள்ளன. நீங்கள் மிகவும் களைப்பா இருக்கிறீர்களா? தொடர்ந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? சரி, நாம் 4 வசனத்தை எடுத்துக் கொள்வோம்.
அந்த
சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த வசனத்தை முழுமையாக நாம் பார்க்க முடியாது போகக்கூடும். ஆனால் நாம் 4 வசனத்தை ஆரம்பித்து விடுவோம். இப்பொழுது பாருங்கள், யோவான் அவரை கண்டபோது அவரை சுற்றிலும் மரகத நிறம்போல் இருந்தது. நாம் எல்லா நிறங்களையும் பார்த்தோம், வானவில்லையும் மற்றும் என்ன பிற காரியங்களையும் பார்த்தோம். அவைகள் எதை குறிக்கின்றன என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது 4 வசனத்தில் அவர் இங்கே முதலாவதாக கூறும் காரியம் என்னவெனில், 4 வசனத்தில் அந்த சிங்காசனத்தை சூழ, கவனிக்கவும், இங்கே அது அத்தகையதொரு அழகான காட்சியாக இருக்கிறது, அதை கவனிக்க தவற வேண்டாம். சிங்காசனம், உங்களுக்கு தெரியும், நாம் மோசேக்கு திரும்பிச் செல்வோம். மோசே, அதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கோ நேரமில்லை. எனவே நான் சொல்வதை மட்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சீனாய் மலையின் மேல் மோசேக்கு தரிசனம் அளிக்கப்பட்ட போது இங்கே காணப்பட்ட சிங்காசனமானது இனி முதற்கொண்டு கிருபையின் சிங்காசனம் அல்லவே அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அங்கே ரத்தமானது நீங்கிவிட்டது, பலியானது திரும்பிவிட்டது, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். எனவே இப்பொழுது கிருபாசனத்தின் மீது ரத்தமானது இருக்கவில்லை. ஆகவே அது இப்பொழுது ஒரு நியாயாசனமாக ஆகிவிட்டது. ஏனெனில் அநேக இடிமுடக்கங்களும் மின்னல்களும் அதிலிருந்து புறப்பட்டது. சரிதானே? அது சீனாய் மலை போல் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மோசே சீனாய் மலையின் மேல் சென்ற போது என்ன நேரிட்டது? இடிமுழக்கமும் மின்னலும் உண்டாகியது. ஒரு மாடோ அல்லது ஒரு கன்றுக்குட்டியோ அல்லது ஆடோ அல்லது வேறு எதுவோ அந்த மலையை தொட்டால் கூட சாக வேண்டும். மோசேயும் பயந்து எடுக்கத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. மோசே, அவர் உன் பாதரட்சையை கழற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். மகத்தான போர் வீரனான யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை அழைத்துச் சென்று அவர்கள் சுதந்திர வைத்து அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்க ஏற்படுத்தப்பட்டார். அவரும் கூட மலையில் பாதி அளவே வர முடிந்தது. இங்கே மோசே தேவன் தன்னுடைய நிறங்களோடு நின்று கொண்டிருக்க, மின்னல்களும் வெளிச்சங்களும் அவரை சுற்றி மரகதம் போல் காணப்பட்டிருக்க, கட்டளைகள் எழுதப்படுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கையில் அந்த சத்தமானது அவனிடம் பேசி, மோசே நீ எங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்று என்று கூறியது. அது இப்பொழுது நியாயசரமாக ஆகியிருக்கிறது. மீட்கப்பட்டவரை தவிர வேறு எவரும் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. பாவி அதை அணுக முடியாது. அது முடிந்து விட்டது. அது நியாயசரம். சரி, மோசே பரலோகத்தில் கண்ணுற்றவைகளுக்கு பானவேளை பூமியில் உண்டாக்கினான். ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினான். நாம் அதை அறிவோம் அல்லவா? பவுலும் அதையே தான் செய்தார் என்பதை நாம் காண்கிறோம். எபிரேயர் 9:23, மோசே தான் கண்ட பிரகாரமாகவே அதற்கு சாயலானவைகளை உண்டாக்கினான். பவுலும் கூட தன் தரிசனத்தில் பரலோகத்திற்கு மேலே ஏறி சென்ற பொழுது மோசே பார்த்த அதே காரியங்களை அவரும் தரிசனத்தில் பார்த்திருக்க வேண்டும். அவர் அதை பற்றி மகத்தான எபிரேய நிருபத்தில் போதித்த போது, ஏனென்றால் அவன் கிறிஸ்தவமானது எவ்வாறு பழைய ஏற்பாடாகிய நிழலுக்கு உரிய பொருளாக இருக்கிறது, அந்நிழலுக்குரிய உண்மை பொருள் போதகனாக இருக்கிறது என்பதை அந்த அற்புதமான எபிரேயர் புத்தகத்தின் மூலம் போதித்தான். பவுல் ஒரு பெரிய போதகனாக இருந்தான். அப்பொழுது அதுவே அவருடைய சிங்காசனமாக இருந்தது. நாம் இதை முடிப்போமாக. என்னால் முடியவில்லை. நான் இந்த பாகத்தை விட்டுவிட இருந்தேன், ஆனால் என்னால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. அந்த கருப்பு பலகை எங்கே? அதை பின்னால் எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்களா? அது பின்னால் உள்ளதா? இங்கிருந்து அதை நான் உங்களுக்கு ஒரு கால் காணும்படி செய்யக்கூடும். நான் ஒரு காரியத்தை கூறப்போகிறபடியால் இப்பொழுது உங்களுடைய எழுதும் காகிதத்தையும் எழுதுகோலையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று காலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் ஒரு காரியம் என்னிடத்திற்கு வந்தது. நான் என்ன செய்தேன் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இதற்கு பின்னால் நான் அதை வரைந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? ஆவியானவர் எனக்கு தந்த வண்ணமாகவே அப்படியே நான் அதை இங்கே வரைந்து வைத்திருக்கிறேன். பாருங்கள், அது எவ்வாறு இருக்கும் என்று இங்கு வரையப்பட்டுள்ளது. ஆனால் நான் இங்கே ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கையில் அப்பொழுது அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். சரிதானே? எப்பொழுதும் ஒரு நியாயாதிபதி நியாயந்திருக்கிறார். அவர் தன்னுடைய நியாயாசனத்திற்கு வரும்பொழுது அது ஒரு சிங்காசனமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு அவரது சிங்காசனத்தினை அணுகும் பிரகாரங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை யோவான் இங்கே எவ்விதமாக இருக்க கண்டால் நாம் இன்று காலையில் இதில் முழுவதையும் பார்க்கப் போகிறதில்லை. ஆனால் யோவான் அவரை அணுகுவதற்காக பிரகாரங்களை எவ்வாறு கண்டான், அவரது பிரகாரங்களை அணுகுவதற்கான விதம் எவ்வாறு என்பதை பார்க்கலாம். இப்பொழுது ஓ, நான் இதை நேசிக்கிறேன். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் சபை என்று அழைக்கப்பட்டது எதுவென்றால் அங்கே ஜனங்கள் கூடி வந்ததையே ஆகும். முதலாவதான காரியம் என்னவெனில், அவர்கள் சபையாக கூடி வந்தார்கள். அங்கே அவர்கள் உள்ளே வருவதற்கு அவர்கள் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழாக வெளிப்பிரகாரத்தில் வர வேண்டும். முதலாவதாக அவர்கள் தீட்டுக்கடிக்கும் ஜலத்தின் கீழாக வருகிறார்கள். அங்கே சிவப்பான கிடாரி கொல்லப்பட்டு தீட்டுக்கடிக்கும் ஜலத்தின் அண்டைக்கு வருகிறார்கள். அதில்தான் பாவி வந்து வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். டூல்சா என்ற இடத்தில் அந்த பெரிய யூதரபி, நான் அவளை குறித்து பேசியதை கேட்டபொழுதுதான் கர்த்தரிடம் கொண்டுவரப்பட்டார். அது டூல்சா என்ற இடத்தில் நடைபெற்றது. டூல்சா ஓக்லஹோமா என்ற இடத்தில் நாங்கள் இருந்தோம். அவர் அங்கு வந்து அக்கூட்டத்தை வேடிக்கை பார்க்கிறார் நின்று கொண்டிருந்தார். ஆராதனை முடிந்த பிறகு அவர் சென்று, அதாவது நான் அறிவேன் என்று கூறிவிட்டு சென்றார். உலகத்தில் தலை சிறந்த ஏழு ரவிகளில் அவரும் ஒருவர். அந்த கிறிஸ்தவ வர்த்தகர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் என்று அவர் அங்கு வந்து கூறினார். அவர் அவர்களை பெந்தேகோஸ்தையினர் என்று அழைத்தார். நான் அங்கு போய் உட்கார்ந்து செவி கொடுக்க விரும்புகிறேன் என்றார். கர்த்தர் என்ன இந்த சிவப்பான கிடாரி பலியிடுவதை குறித்து பேச நடத்திய போது ஆராதனைக்கு பின் அந்த யூதரபி பின்னால் இருந்த சில சகோதரர்களை சந்தித்து, நான் இந்த மனிதனை சந்திக்க விரும்புகிறேன். அவருக்கு சரியான கல்வி அறிவு கூட கிடையாது என்பதை நான் அறிகிறேன். நான் ஒரு யூத போதகராவே. தேவரை அணுகுவதற்கான அந்த பல்வேறு வகையான அணுகுதல்களை பற்றி அறிவேன். நான் என் வாழ்நாளிலேயே இந்த விதமான காரியத்தை பார்த்ததில்லை. ஒருபோதும் இதுபோல் நான் கேட்டதில்லை என்று கூறினாராம். இப்பொழுது அவர் ஒரு பெந்தேகோஸ்தே போதகராவா? அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னை பெந்தேகோஸ்தே ரவி என்று அழைத்துக் கொள்கிறார். அன்று நாளில் சகோதரன் ஜாக் அவர்களிடத்தில் கூட்டத்திற்காக நாங்கள் இங்கே கூடியிருந்த போது அவர் தங்குவதற்காக வாஷிங்டன் யூரி உணவக விடுதிக்கு சென்றார். அந்த உணவக விடுதியில் இருந்த அப்பெண்மணிக்கு அவர் தெரியும். அவள் கூறினாள், ரவி, நாங்கள் உங்களுக்கென அருமையான ஒரு அறை ஏற்பாடு செய்துள்ளோம், ஆனால் எங்களிடம் தொலைக்காட்சி இல்லை என்று அவள் கூறினாள். அதற்கு அவரோ, அவைகளெல்லாம் நரக காட்சிகள், அவைகளை தூக்கி எறியுங்கள், அங்கே அது எனக்கு தேவையில்லை. அப்படி தொலைக்காட்சி பட்டி அங்கே இருக்குமானால் அதை அங்கிருந்து வெளியே எரிந்து விடும்படி உங்களை நான் செய்து விடுவேன் என்று கூறினாராம். அப்பெண்மணி ரவி என்று அழைத்தாளாம். அதற்கு அவரோ, நான் ஒரு பெந்தேகோஸ்தே ரவி என்றாராம். அல்லேலூயா. அவர் என்னிடம், சகோதரன் பிரணாம் அவர்களே, தாங்கள் இஸ்ரவேலுக்கு போகும்போது நானும் உங்களோடு வர விரும்புகிறேன். நாம் சுவிசேஷத்தை எங்களுடைய ஜனங்களிடத்தில் எடுத்து செல்லலாம் என்று கூறினார். அதற்கு நானோ, இப்பொழுதல்ல ரவி அவர்களே, இப்பொழுதல்ல, இப்பொழுதல்ல, இன்னும் அதற்கான வேலை வரவில்லை, இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என்று கூறினேன். இந்த பரிசுத்த ஸ்தலங்களை இப்பொழுது கவனியுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த பிரகாரங்களில் வரும்பொழுது முதலில் இப்பிரகாரங்கள், அதாவது வெளிப்பிரகாரம் உள்ளது, அடுத்தது பலிபீடமாகும். அங்கே பலிகள் செலுத்தப்பட்டன. அது வெண்கல பலிபீடமாகும். வெண்கல பலிபீடமானது வெளியே இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிக்கும் முன்னதாக ஒரு திரையானது அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அதனுள் கிருபாசனமும் அதன்மேல் கேருபின்களும் இருந்தன. அதை பற்றித்தான் நமது அடுத்த பாடத்தில் நாம் படிக்க வேண்டும் என நான் விரும்பினேன். அக்கேருபின்கள் கிருபாசனத்தை நிழலிட்டு மூடிக்கொண்டிருந்தன. ஓஹோ, என்ன அக்கேருபின்களை பற்றி நாம் மாதம் முழுவதும் பார்த்துக் கொண்டே இருக்கலாம். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் அங்கே பிரவேசித்த போது சபையார் அங்கே பிரகாரத்தில் வந்திருப்பார்கள். பிரதான ஆசாரியன் இங்கே நிற்பார். ஆனால் பிரதான ஆசாரியன் அங்கே ஆண்டுக்கு ஒருமுறை தன்னோடு பலியாட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க முடியும். அவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உடை உடுத்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆடையை அணிந்திருக்க வேண்டும். அதில் கீழே வரிசையாக ஒரு மணியும் ஒரு மாதளையும் ஆக மாறி பொருத்தப்பட்டிருக்கும். அவன் நடந்து செல்கையில் ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் செல்ல வேண்டும். பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், 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 கர்த்தர் பரிசுத்தர் என்று இசைத்துக் கொண்டேதான் அவன் செல்ல வேண்டும். அவரது ஆடைகளின் கீழ்பாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் பொன்மணிகளும் மாதளைகளும் பரிசுத்தர் 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 என்று ஒன்று சேர்ந்து இசைத்துக் கொண்டே இருக்கும். ஏன் அவன் தேவனை தன் கைகளில் உடன்படிக்கையின் ரத்தத்தை வைத்திருக்கிறவனாக அதை ஏந்திக் கொண்டே அவருக்கு முன்பாக அணிக்கொண்டே இருக்கிறான், அவருக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறான். அவன் குறிப்பிட்ட பரிமள தைலத்தினால் அபிஷேகப்பட்டிருந்தான். ஓஹோ என்ன, அவனது ஆடைகள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட கரங்களால் தான் உண்டாக்கப்பட வேண்டும். அவனது ஆடைகளை தைப்பதற்காகவே பதிவு செய்யப்பட்ட கரங்கள் அவைகள். சாரோனின் ரோஜாவாயி அபிஷேக தைலமானது அவனது சிரசின் மேல் ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது அவனது ஆடையில் வடிந்து கீழாக அவனது ஆடையிலும் அது பரவுகிறது. அவனுடைய ஆடையிலோ ராஜரீக பரிமள தைலம் உள்ளது. ஒரு மாதுளை பிறகு ஒரு மணி இவ்வாறாக அவரது ஆடையில் தைக்கப்பட்டிருக்கும். பாவமில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். இவ்விதமான முறையில் அல்லாமல் அவர் திரையை அணுகவே துணிய மாட்டான். இப்படி துணிந்தால் நிற்கிற இடத்திலேயே அவன் அங்கேயே மறித்து விடுவான். எனவே அவன் ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் அங்கே நடந்து செல்ல வேண்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கூறிக்கொண்டே தேவனை அணுகிக் கொண்டிருந்தான். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். பரிசுத்தர் 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 என்றே கூறுவதாகும். அவன் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை உள்ளே சென்று கிருபாசனத்தின் மீது ரத்தத்தை தெளித்தான். அவன் அங்கே உள்ளே இருக்கையில் செக்கினா மகிமையை காண்பதற்கான சாட்சியம் பெற்றிருந்தான். அப்பொழுது அங்கே அக்னி ஸ்தம்பம் மரகதம் போல் தோன்றுகிற ஒளியானது இறங்கி வந்தது. அதுவே இஸ்ரவேலரை வழிநடத்தி சென்றது. அவர் ஆலயத்தை புகை போல் தமது மகிமையால் நிரப்பினார். அதனால் ஒருவரும் அதை காண முடியவில்லை. அங்கே ஒரு புகையை போல் மண்டி கிடக்கும் அளவுக்கு கர்த்தருடைய மகிமையானது அங்கே நிறைந்திருந்தது. அவர் தாமே உள்ளே வந்து திரைக்கு பின்னால் போய் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மீது அமர்ந்தார். அது பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. அவன் விசேஷித்த விதமாக உடையுடுத்தி இருக்கவும், விசேஷித்த விதமாக நடக்கவும், விசேஷித்த விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ஒரு விசேஷித்த நபராக உள்ளே சென்றான். அவனை பற்றி சபையோர் எந்த அளவுக்கு அவன் பேரில் பொறாமைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு மரித்த பொழுது ஆலயத்தின் திரைச்சலை கிழிந்தது. இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, விருப்பமுள்ளவன் எவரோ அவன் அதே விதமான சிக்கினா மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனாய் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கூறிக்கொண்டே பரிசுத்த ஜீவியத்துடன் நடந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள் அவருக்கு முன்பாக செல்ல முடியும். கர்த்தராகிய இயேசுவே, இங்கே ஒரு வியாதிப்பட்ட மனிதன் கிடைக்கிறார். அவன் என் சகோதரன், அவன் மரணப்படுக்கையில் இப்பொழுது கிடைக்கிறார். நான் உம்மை அணுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கூறிக்கொண்டே நீங்கள் அங்கே உள்ளே போய் ஜெபிக்கலாம். எது நிமித்தம்? ஒரு பிரதான ஆசாரியர் என்ற ரீதியில் யாருக்காக? எனது சகோதரனின் சார்பில் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கூறிக்கொண்டே அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உங்களுடைய அன்றாட நடத்தை, உங்களுடைய அன்றாட பேச்சு, உங்களுடைய அன்றாட நடத்தை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆத்மா மற்றும் யாவும் கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 என்று கூடிக்கொண்டே இருக்கும். கசப்பான வேறு ஏதும் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 பரிசுத்தர் 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 கர்த்தர் பரிசுத்தர் என்றே நமது சகோதரன் சார்பாக நாம் தேவனை அணுகையில் அவ்வாறு கூறுகிறோம். எவன் வர விருப்பமாய் உள்ளாரோ அவன் வரலாம். அபிஷேகிக்கப்பட்டு ரத்தமானது அவனுக்கு முன்பாக போய் பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் என்று முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதானே வெளிப்பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம் முதலியனமாகும். மகா பரிசுத்த ஸ்தலமோ அது பூமியிலே உள்ள தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. கவனியுங்கள், பரலோகத்தில் உள்ளதற்கு சாயலாக அது பூமியில் உள்ளதாக இருந்தது. இப்பொழுது நாம் மீண்டும் ஏற்கனவே பார்த்த அதே வேத வாக்கியத்துக்கு வரப்போகிறோம். ஓ, வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிற வரையிலும் நாம் இதற்கு மீண்டும் திரும்பி வந்துடுவோம். புரிகிறதா? இப்பொழுது அவர் யோவானங்கே நின்று கொண்டிருக்கிறார் பிரகாரங்களிலே. நீங்கள் அந்த காட்சியை புரிந்து கொள்ளும்படியாக நாம் இன்னும் சற்று தள்ளி வாசிப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுடக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கிரி தீபங்கள், அதை பற்றி நாம் ஆராயப்போகிற வரையிலும் காத்திருங்கள், சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அவை தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து தேவனுடைய ஒளியை சபைக்கும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு வேத கல்லூரியின் மூலமாக அல்ல, ஒரு பேராயர் மூலமாக அல்ல, ஆனால் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உள்ள வெளிப்படுத்தலின் மூலமாக உண்டாகிறது. அது அவரை நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் அங்கே நின்று கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள செக்கினா மகிமையிலிருந்து செக்கினா ஒளி அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வொளிதான் அவ்வேழு விளக்குகளின் மேல் பிரகாசித்துக் கொண்டு அவருடைய ஒளியை, அவரது நிறங்களை, அவரது உயிர்த்தெழுதலை வல்லவைய நேராக சபைக்குள் பிரதிபலித்துக் கொண்டிருக்க செய்கிறது. ஆமென். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு குப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவன் தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்து இங்கே எசேக்கியேல் பார்த்த அதே ஜீவன்களை பற்றி குறிப்பிடுகிறான். அவைகள் காவல் செய்பவை ஆகும். ஒன்று மனுஷ சாயலானது, இன்னொன்று சிங்கமுகமாகவும், அடுத்தது கழுகு முகமாகவும் இருந்தது. அது என்னவாக இருந்தது? இப்பொழுது கவனியுங்கள், நாம் யூதா கோத்திரத்து சிங்கம் முதற்கொண்டு மற்றும் உள்ள ஜீவன்களை பற்றி உங்களுக்கு காண்பிக்க போகும் பொழுது, அவைகள் கிருபாசனம் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நான்கு பக்கங்களிலும் நான்கு சுவர்களாக நின்று கிருபாசனத்தை காவல் காத்துக் கொண்டிருந்தன. அது என்ன ஒரு காட்சியாக இருக்கிறது! ஓ, மகத்தான நாட்கள் நமக்கு முன்னே உள்ளன. நாம் இப்பொழுது கண்ட வண்ணமாக அது பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. மோசே அதை இப்பூமியில் நிழலாட்டமாக உண்டாக்கினார். அது பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு மாதிரியாக இருந்தது. ஏனெனில் அவரது நியாயாசனம் பூமியில் காணப்பட்ட ஆசிரியப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாதிரியாக வைக்கப்பட்டிருந்தது. தேவன், அதாவது இஸ்ரவேலர் அனைவரும் அந்த ஒரு ஸ்தலத்திற்கு இரக்கத்தை கண்டடையும்படி வந்தனர். ஏனெனில் தேவன் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழாக மட்டுமே சந்தித்தார். இப்பொழுது கவனமாக கேளுங்கள், ஒரு நாளிலே கிருபாசனத்தின் மீது இருந்த செக்கினா மகிமையானது எழும்பி இன்னொரு கூடாரத்தின் மேல் போய் தங்கிறது. ஆமென். இந்த ஒருவர் பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த ஒருவர் தான் தேவனுடைய நியாயாசனமாக இருக்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசினால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இன்னொருவர் இன்னொரு கிருபாசனம் வருகிறார். பாருங்கள், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசலாம், அதை நான் உங்களுக்கு மன்னிப்பேன். ஆனால் ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து சிரங்களின் இதயங்களில் வாசம் பண்ணுவார். அவருக்கு எதிராக பேசப்படும் ஒரு வார்த்தையும் மன்னிக்கப்படுவதில்லை. நியாய தீர்ப்பானது காலங்கள் தோறும் இன்னும் அதிகமாக கடுமையாய் கொண்டே போகிறது. தேவன் தன்னோடு உப்புரவாகிட பாவிகள் தன்னிடம் வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பொறுமையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. முதலாவதாக அவர் உயர வானங்களில் இருந்து நட்சத்திரங்களில் பிரகாசித்துக் கொண்டே இருந்தார். இரண்டாவதாக அவர் பூமியில் இருந்து கொண்டு செக்கீரா மகிமையின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டே இருந்தார். அடுத்ததாக அவர் மாம்சமாகி நம் மத்தியில் வாசமடைந்தார். இன்னமும் அவர் பொறுமையை உடையவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு அவர் மனிதரை தமது ரத்தத்தால் மீட்டுக் கொண்டு தமது சபைக்குள் பரிசுத்தாவியின் ரூபத்தில் வந்துவிட்டார். அதற்கு எதிராக பேசினால் மன்னிப்பின்றி அது முடிந்துவிட்ட விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது எங்கே அசைவானது வருகிறது என்பதை நீங்கள் காண முடியும். மக்கள் இன்ன நேரம் இது என்பதை உணரமாட்டாத வேளையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன பொருட்படுத்துகிறது என்பதை மக்கள் கிரகித்துக் கொள்ள முடியாதாயிருக்கிறது. இப்பொழுது முதலாவது சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தது, அது நியாயாசனமாக இருந்தது. இரண்டாவதாக சிங்காசனமானது கிறிஸ்துவிலே இருந்தது. மூன்றாவது சிங்காசனமானது மனிதனில் இருக்கிறது. இங்கே நான் வரைந்திருக்கிற காரியத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்ளட்டும். எனக்கு கரும்பலகை இருந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதாவது நான் இவ்விஷயத்தை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு புரிவைக்க முடியும். நாம் அதை எடுத்துக்கொண்டு அப்பிரகாரங்களை ஒரு வட்ட வளையத்தில் வரைந்து கொள்ளலாம், அல்லது இந்த விதமாக ஏதாவது ஒன்று. இவ்விதமாக நாம் எடுத்து பிரகாரங்களை வரைந்து கொள்வது மிகவும் நல்லது என்றே நான் நம்புகிறேன். இப்பொழுது மனிதன் என்னவாயிருக்கிறான்? அவன் சரீரம், ஆத்மா, ஆவி ஆகிய மூன்றும் அடங்கிய ஒருவனாயிருக்கிறான். அது எத்தனை பேர் அறிவீர்கள்? தேவனுடைய அணுகுமுறையை கவனியுங்கள். அவனுடைய இருதயமானது எப்படி இருக்கிறது? தேவன் மனிதரின் இருதயத்தை தனது கட்டுப்பாட்டு அறையாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்ற செய்தியை நீங்கள் நினைவில் வைத்துள்ளீர்களா? பிசாசானவரோ மனிதரின் தலையை தனது கட்டுப்பாட்டு அறையாக இருக்கும்படி தெரிந்து கொள்கிறார். பிசாசு மனிதனை அவரது கண்களை கொண்டு காணும்படி செய்து அதன் மூலம் காரியங்களை அறிந்து கொள்ள செய்கிறார். ஆனால் தேவனோ மனிதன் தான் கண்களால் காண முடியாதவர்களை இருதயத்தால் விசுவாசிக்கும்படி செய்கிறார். அவர் செய்தாரா? பாருங்கள், தேவன் மனிதரின் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். மனிதரின் இருதயமே தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? தேவன் மனிதரின் இருதயத்தில் தனது சிங்காசனத்தை உண்டாக்கினார். இப்பொழுது கவனியுங்கள், மனிதனில் முதலாவதான பாகமானது என்ன? மனிதனில் முதலாவதான பாகம் சரீரமாகும், அடுத்த பாகம் ஆத்மாவாகும். அதுவே அவரது ஆவியின் சுவாமமாக இருக்கிறது. அவன் என்னவா இருக்கிறானோ அவ்வாறு அவரை உருவாக்குகிறது. அவர் இப்பொழுது அணுகிறார். மனிதரின் மூன்றாவது பாகமானது அவனது ஆவியாகும். அவனது ஆவியானது அவனது இருதயத்தின் மத்தியில் உள்ளது. இருதயத்தின் மத்தியில் தான் தேவன் தனது சிங்காசனத்தை ஸ்தாபித்து அமர வருகிறார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சிக்காகோவில் உள்ள ஒரு வயோதிக அவிசுவாசியான ஒருவர் கூறியது பத்திரிகையில் வந்தது. அவர் கூறுவதுண்டு இவ்வாறாக, அதாவது தேவன் சாலமோன் மூலம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ என்று கூறியதன் மூலம் ஒரு தவறு செய்துவிட்டார். ஏனென்றால் இருதயத்தில் நினைவு கொள்வதற்காகவே எவ்வித சிந்திக்கத்தக்கதான விளைத்திறனும் கிடையாது. எனவே மனிதன் எங்கனம் தன் இருதயத்தின் வாயிலாக சிந்திக்க முடியும்? அவர் மூளையை பற்றி தான் கூறியிருக்க வேண்டும் என்று அம்மனிதன் கூறினார். தேவன் இருதயம் என்பதற்கு பதிலாக அவனது தலையிலே சிந்தித்தார் என்று அர்த்தப்படுத்தியிருப்பாரேயானால் அவர் அவனது தலையென்றே கூறியிருப்பார். மோசேயிடம் தேவன் சொன்னதை போல, உன் பாதரட்சையை கழற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று தேவன் மோசேயிடம் கூறினார். அப்படி இருக்க மோசே, ஏன் நான் என் தொப்பியை கழற்றிவிடக் கூடாதா? அதுவும் நல்லதுதான் என்று அவன் கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அவர் பாதரட்சை என்று கூறினார். அவர் தொப்பி என்று கூறவில்லை. அவர் பாதரட்சை என்றேதான் கூறினார். அவர் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானசாரம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற அர்த்தத்தில் கூறவில்லை. அவர் என்ன கூறினாரோ அதுவேதான் அதன் பொருளாகும். அவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் நீங்கள் எவ்வாறு செய்ய வேண்டுமானால் செய்யலாம் என்று அர்த்தத்தில் சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவரை என்று அவர் கூறினாரே அல்லாமல் ஒருவேளை எவ்வாறு நடக்கலாம் என்று கூறவே இல்லை. அவர் என்ன கூறுகிறாரோ அதுவேதான் அவர் கூறியதன் பொருளாக. அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தாம் கூறியதை திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டார். அவருக்கு எது நிறைவானது என்று தெரியும். எனவே அவர் அந்த விதமாகவே அதை செய்கிறார். அந்த விதமாகவே அது இருக்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்து வர வேண்டும். உங்களது எண்ணத்திற்கேற்ப அவர் இறங்கி வர முடியாது. நீங்கள் தான் அவரது கருத்திற்கு ஏற்ப உயர்ந்து போக வேண்டும். அதுதான் அங்க இருக்கிற வேறுபாடு. இப்பொழுது இந்த சரீரம் ஆத்துமா என்ற அமைப்பில் ஆத்துமா என்ற வார்த்தையை வேதாகம அகராதியிலோ அல்லது வெப்ஸ்டர் ஆங்கில மொழி அகராதியிலோ பார்த்தால் அது ஆவியின் சுபாவம் என்ற அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்பொழுது இங்கே ஜான் டோ என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். சரி, ஜான் டோ. இங்கே சாம் டோ என்று இன்னொரு மனிதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரி, இப்பொழுது ஜான் டோ என்பவர் ஒரு மனிதன் சரீரம். இவர் சாம் டோவுக்கும் சகோதரன் ஆவார். ஜான் என்பவர் ஆவி ஆத்துமா சரீரம் என்பவைகளை உடையவர். அதே விதமாகத்தான் சாம்டோவும் இருக்கிறார். இவருக்கும் ஆவி ஆத்துமா சரீரம் உள்ளது. இம்மனிதன் பொல்லாதவனும் கீழ்த்தரமானவனும் ஏமாற்றுகிறவனும் திருடுகிறவனும் பொய் சொல்லுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனும் மற்றும் அவனால் செய்ய முடியும் அளவுக்கு எல்லா பொல்லாங்கும் உடையவனாயிருக்கிறான். ஆனால் மற்ற மனிதனோ தன்னில் முழுவதும் அன்பு சமாதானம் சந்தோஷம் இவற்றால் நிறைந்தவனாயிருக்கிறான். இவர்கள் இருவருமே ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவர்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் வேறுபாடு என்ன? இவர்களில் ஒரு மனிதன் தன் கடந்த காலத்தை குறித்து சிந்தித்து பார்த்து என் தாயாரை பற்றி எனக்கு ஞாபகம் வருகிறது, நாங்கள் சிறுவர்களாக இருந்தபொழுது செய்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று கூற முடியும். இருவருமே அவ்வாறு நினைவு கூற முடியும். அவர்கள் இருவருக்குமே ஆவிகள் உண்டு. இவர்கள் இருவருமே ஆத்மாக்களை உடையவர்கள். இவர்கள் இருவருமே சரீரங்களை உடையவர்கள். ஆனால் இவ்விருவரில் ஒரு மனிதனுடைய ஆவியின் சுபாவமானது பொல்லாததாயும் இன்னொரு மனிதனுடைய ஆவியின் சுபாவமோ நல்லதாகவும் இருக்கிறது. பார்த்தீர்களா? ஆகவே ஆவியின் சுபாவம் தான் ஒரு மனிதனின் ஆத்மாவாகும். புரிகிறதா? ஆகவே இப்பொழுது தேவன் எதனுள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருக்கிறார்? ஆவிக்குள். மனிதனின் இருதயத்துக்குள் தான் ஆவியானது மனிதனின் இருதயத்துக்குள் தான் இருக்கிறது. நான் இன்னும் இதை பற்றி கூறி முடிக்கவில்லை. விஞ்ஞானம் அதை பற்றி என்ன கூறியது என்பது உங்களுக்கு தெரியும். மனிதன் தன் இருதயத்தை கொண்டு சிந்தனை செய்ய முடியாது என்று கூறினார். ஆனால் விஞ்ஞானமானது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அது என்னவெனில், மானிட இருதயத்தினுள் ஒரு சிறு அறை உள்ளது என்றும் அங்கே ஒரு இரத்த உயிரணு கூட கிடையாது என்றும் அங்கே ஒன்றுமே இல்லை என்றும் கூறுகிறார்கள். இது மனித இருதயத்தில் தான், மிருகத்தின் இருதயத்தில் அல்ல. அவர்கள் அந்த இடம்தான் ஆத்மா அல்லது ஆவி என்பது குடிகொண்டிருக்கும் இடமாகும் என்று கூறியுள்ளனர். அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் தங்களுடைய அற்பமான காரியங்களை எடுத்து ஆராய்ந்து அதிலிருந்து தேவன் உண்டு என்பதை நிரூபிப்பார்கள். அது உண்மையே. மதியின மாணவிகளை கொண்டே தன்னை குறித்து சாட்சி பகர தேவன் செய்கிறார். இப்பொழுது இந்த விஷயம் பத்திரிகையில் பெரிய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. சகோதரன் போசேயின் சிறிய மகள் இடத்தில் வந்து, சகோதரன் பிரணாமே, அது ஒரு நாளிலே நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, பாருங்கள் பாருங்கள், விஞ்ஞானமோ அதை கண்டுபிடித்து விட்டது என்று கூறினாள். நல்லது, தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அது தேவை சகோதரியே, எனக்கு அது தேவை என்று நான் கூறினேன். மனிதரின் ஆத்மாவானது ஆவியின் சுபாவமாக இருக்கிறது. அந்த ஆவியானது மனிதரின் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது. வெளிப்பிரகாரங்கள் என்பது என்ன? அதுவே மாம்சமாக இருக்கிறது. பார்க்கிறீர்களா? மாம்சம்தான் நீங்கள் முதலில் வருவதாக இருக்கிறது. முதலில் நீங்கள் அதை அக்கினியால் பற்றித்தாக வேண்டும். நீங்கள் மாம்சத்தை கடந்து செல்ல வேண்டும். நான் எழுந்து ஆலயத்திற்கு செல்ல எனக்கு மனதில்லை. சாலைகளோ மிகவும் வடுக்களாய் இருக்கின்றன. எனக்கோ மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது. ஓ, சபைக்கு போவதா எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறீர்கள். அதுதான் மாம்சத்தின் சிந்தை. நீங்கள் அதை பட்சித்து விட்டு அதை கடந்து செல்ல வேண்டும். தேவன் அதை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. தேவன் பிரவேசிக்க வேண்டிய அடுத்த பாகமானது அவர் ஆத்மாவுக்குள் வர வேண்டியதாயிருக்கிறது. அதுதான் சுபாவமாயிருக்கிறது. ஓ, ஜோன்ஸ் குடும்பத்தினர் என்னை பற்றி என்ன சொல்வார்கள்? ஓ, என்னை அவ்விதமான ஒரு காரியத்தை நான் செய்தால் என் சபை என்னை வெளியே தள்ளிவிடுமே என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறலாம். பார்த்தீர்களா? ஆனால் நீங்கள் அதனூடாக கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் அதன் வழியாக கடந்து சென்று விட்டால் அவர் அப்பொழுது இருதயத்தினுள்ளே சென்று அங்கேதான் அவர் அரியாசனம் ஏறுகிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருப்பதாகும். இயேசுவோ, அவர் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யப்படக்கூடாது. அவர்களுக்கு இடர் உண்டாக்குவதோ அவர்களை ஏதாவது விஷயத்தில் நிலைத்திடமாக வைப்பதோ உங்களுக்கு தகாது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு இடர் உண்டாக்குவதை விட நீங்களே உங்களை சமுத்திரத்தில் மூழ்கடித்துக் கொள்வதோ அல்லது இப்பூமியில் பிறவாமல் இருந்திருந்தாலோ நல்லதாயிருக்கும். அந்த கருத்தில் தான் அவர் கூறினாரோ? அவர் பொய்யுரைக்க முடியுமா? அப்போஸ்தலர்கள் அதை கூறினரா? இல்லை இல்லை, இயேசுவே அதை கூறினார். இயேசு, என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் ஒரு இடரலை கொண்டு வந்தார் என்றே கூறினார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ஒரு பெரிய மனிதர், ஓ நான் அவரில் விசுவாசம் வைத்துள்ளேன், அல்லேலூயா என்று கூறினார். அவர் வாக்குறைத்தபடி நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசியிருக்கிறீர்களா? பாஷைகளை வியாக்கியானம் செய்திருக்கிறீர்களா? விசுவாசங்களை துரத்துகிறீர்களா? தரிசனங்கள் முதலியன உண்டா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவரோ, இல்லை, அந்நாட்கள் கடந்து போய்விட்டன என்றார். இந்த மனிதர் விசுவாசி அல்ல, இவர் ஒரு பாவனை விசுவாசி. இயேசுதாமே இறுதியாக கூறிய அவரது கடைசி வார்த்தைகள் என்னவெனில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அதை கூறுங்கள் என்று கூறினார். அதுதான் சரியான, நான் திரும்பி வருகிற வரையிலும் இவ்வடையாளங்கள் விசுவாசியை பின்தொடரும் என்று கூறினார். இவ்வுலகில் அவர் கூறிய கடைசியான வார்த்தைகள் இவைகள் தான். அதை எத்தனை பேர் அறிவீர்கள்? வேதாகமத்திலோ இது மார்க் 16 அதிகாரத்தில் உள்ளது. இப்பொழுது பாருங்கள், அந்த மனிதர் ஒரு பாவனை விசுவாசி. ஆனால் நீங்கள் உண்மையாகவே விசுவாசியை தன்னுடன் அடையாளங்கள் பின்பற்றுவதாக அமைந்திருக்க காண்பீர்கள். ஆயின் அவர்களது ஜீவியத்தில் தாழ்மையை நீங்கள் கண்டால் அப்படிப்பட்டவர்கள் பாவனை செய்பவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு உண்மையான அசலான ஒன்று என்று அறிந்து கொண்டு அதை பற்றி ஒன்று பேசாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களோடு ஒன்று சேர்ந்து கொண்டு தொடர்ந்து முன்னே செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் ராஜாவின் பெரும்பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது, இதை கவனியுங்கள். வெளிப்பிரகாரங்கள், லூத்தரின் காலம் அது. புறஜாதி சபையாகிய சரத்தில் நாம் துவங்கையில் இது ஏற்படுகிறது. சுமார் கிபி 606 வரையிலும் தியேத்ரா சபை காலம் வரையிலும் ரட்சிக்கப்பட்டவர்களில் அநேக யூதர்களாயிருந்தனர் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். பிறகு ரட்சிக்கப்படும் யூதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து யூதர்களும் புறஜாதிகளும் சம அளவில் கத்தரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு வந்துவிட்டது. ஆயினும் அநேகர் யூதராகவே இருந்தனர். ஆனால் முழுவதும் புறஜாதிகளின் காலத்திற்குள் சபைகாலமானது வந்தபொழுது மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி ஆகியோரின் காலம் வந்தது. பார்த்தீர்களா? இருண்ட காலத்திற்கு பிறகு வந்த கடைசியான 3 சபை காலங்களையும் கவனியுங்கள். இருண்ட காலமானது சபை காலங்களின் மத்திய பகுதி வரையிலும் நீடித்து அதை கடந்தும் சென்றது. கடைசி 3 சபை காலங்கள் வருகையில் இந்த வெளிப்பிரகாரங்களை கவனியுங்கள். பாருங்கள், மாம்சம், ஆத்மா, ஆவி, புரிகிறதா? வெளிப்பிரகாரமானது மாம்சமாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலம், நசரேய சபை, யாத்ரீக பரிசுத்த சபை, சுயாதீன மெத்தோடிஸ்டுகள், பார்த்தீர்களா? அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் வருகிறது. பெந்தேகோஸ்தைக்குள் திரும்பி வருகிறது. ஆவியில் எவ்வாறு துவங்கினதோ அதற்கே திரும்பி வருகிறது. பாருங்கள், ஆதிக்கே திரும்புதல். இப்பொழுது நீங்கள் இவ்வரவிடத்தை வரைந்து கொண்டிருந்தால் நான் அங்கே மாம்சத்தை கட்டுப்படுத்துகிற, மாம்சத்திற்குள் வழிநடத்துகிற அதன் 5 வாசல்களை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அதை அறிவீர்கள் அங்கில்லையா? இங்கே இருக்கிற இவ்வைந்து வாசல்களும் தான் 5 புலன்களாகும். எத்தனை புலன்கள் சரீரத்தை கட்டுப்படுத்துகின்றன? 5. அவையாவன: காணுதல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல். சரிதானே? அதுவே மாம்சமாக இருக்கிறது. வெளிப்பிரகாரம் அது மாம்சமாக இருக்கிறபடியால் நீங்கள் சார்ந்து கொள்ளவே முடியாது. அதன் பிறகு உள்பிரகாரங்கள், நமக்கு உள்பிரகாரம் உண்டு. அதுதானே அடுத்ததாய் உள்ள பலிபீடமாய் உள்ளது. அடுத்ததாய் உள்ள பலிபீடம் வருகிறது. அதனோடு மனசாட்சி, கற்பனைகள், நினைவுகள், உணர்ச்சிகள், பாசம் முதலியவையும் வருகின்றன. இவைகள் தான் உள்பிரகாரத்தை கட்டுப்படுத்தும் அதனுடைய 5 புலன்களாகும். அதுவே ஆத்மாவாகும். பாச உணர்வுகள், அது ஆத்மாவாகும். அன்பு முதலியன, அதன் பிறகு அடுத்து உணர்வை காட்டும் உணர்வு உள்ளது. அங்கேயும் நினைவுகள், மனசாட்சி, இரக்கம் மற்றும் இன்னப்பிறவும் உள்ளன. கற்பனையும் கூட உண்டு. நீங்கள் உட்கார்ந்து கற்பனை செய்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் உங்களது மாம்சத்தை கொண்டு அதை செய்வதில்லை. உங்களது புலன்கள் கற்பனை செய்வதில்லை. உங்களுக்குள்ளாக இருக்கும் உள்பிரகாரம் தான் அதை செய்கிறது. அதற்கு 3 வாசல்கள் உள்ளன. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இதோ அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். கவனிக்க தவற வேண்டாம். மாம்சத்தில் இருந்து 5 புலன்கள் வருகின்றன. அதற்கு அடுத்தது உள்பிரகாரமாகி ஆத்மா வருகிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் இருதயத்தினிடத்திற்கு வருகின்றீர்கள். புரிகிறதா? வெளியே பலிபீடத்தோடு நல்லவர்களாகி யாத்திரிக பரிசுத்த சபையினர், மெத்தோடிஸ்டுகள் ஆகியோராகிய நீங்கள் அங்கேதான் நின்று விட்டீர்கள். பாருங்கள், நீங்களும் லுத்தரன்களும் மற்றும் இன்ன பிற சபையினரும் 5 புலன்களோடு கண் காண்கிறதை கொண்டு அறிந்து கொள்கிற அனுபவத்தோடு மட்டும் உங்கள் மாம்சத்தில் வெளியே பிரகாரத்திலே நின்று விட்டீர்கள். புரிகிறதா? இங்கேதான் யாத்திரிக பரிசுத்த சபையினராகிய சுயாதீன மெத்தோடிஸ்டுகள் வருகின்றனர். அவர்கள் அடுத்துள்ள பிரகாரங்களுக்கு வருகிறார்கள். வந்து பரிசுத்தத்தில் விசுவாசம் கொண்டிருந்தனர். ஏனெனில் அது பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே பலிகள் வைக்கப்பட்டன. ஆனால் ஆண்டுக்கு ஒருமுறைதான் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிறார். லுத்தரன் காலம் இருந்தது. அதன் பிறகு மெத்தோடிஸ்ட் காலமானது வந்தது. பிறகு இந்த காலம் சபை வெளிச்சங்கள் வந்தன. அது அப்படியே மானிட பிறவியின் முறையில் ஒத்து காணப்படுகிறது. அதன் பின்னர் நாம் எப்படி இதற்குள் பிரவேசிக்கிறோம்? அங்கே ஒரு திரை இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் ஒரு திரையாரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிறிஸ்து வந்து உங்களுடைய இருதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்து அங்கே அரியாசனம் ஏற்றப்படுகிறார்.
sanctification. And then by one water.
அவர் நீதிமானாகுதலின் வழியாக வருகிறார். சரிதானே? பரிசுத்தமாகுதல். நாம் எல்லோரும் ஒரே தண்ணீரிலா, ஒரே சபையினாலா, ஒரே மத கோட்பாட்டினாலா, ஒரே ஆவியினாலே இங்கிருக்கிற நாம் யாவரும் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். எதனால்? பரிசுத்த ஆவியினாலே. யார் உள்ளே வருகிறார்? மெத்தடிஸ்டோ, பேப்டிஸ்டோ, பிரெஸ்பிடேரியனோ, பெந்தேகோஸ்தேக்காரரோ, எவர் வர விரும்புகிறாரோ அவர் எல்லாம் உள்ளே வரலாம். அந்த திரை, அந்த திரையானது எதை உங்கள் இதயத்தில் இருந்து திரையிட்டு மறைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் ஆயத்தம் தானா? அத்திரையானது சுய விருப்பம் என்றே அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இதன் கருத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? வெளியே உள்ள புலன்கள், சரீரத்தில் உள்ள புலன்கள், ஆத்மாவுக்கென உள்ள புலன்கள், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே உள்ள அந்த திரை, திரையை தாண்டி நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்குரிய வழி என்னவெனில், உங்களுக்கென அதற்காக இருக்க வேண்டியது சுய விருப்பம்தான். விருப்பம் உள்ளவன் எவனோ என்ன? கைகளை குளித்துக் கொள்கிறவன் எவனோ என்றா? முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்கிறவன் எவனோ என்பதாக உள்ளதா? சபையில் சேர்ந்து கொள்கிறவன் எவனோ என்பதாக உள்ளதா? தன் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறவன் எவனோ என்பதாக உள்ளதா? கிரி செய்கிறவன் எவனோ என்பதாக உள்ளதா? இல்லை, திரைக்கு அப்பால் வர விருப்பம் உள்ளவன் எவனோ என்பதாகவே அது உள்ளது. புலன்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் வரட்டும். நான் நல்லது செய்ய கடமைப்பட்டுள்ளேன். நான் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு காரியம், நான் சபையில் சேர்ந்து கொள்வேன் என்று கூறலாம். லுத்திரங்களைத்தான் அது குறிக்கிறது. நல்லது. என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒருவர் கூறலாம். அதுதானே பலிபீடத்தண்டையில் உள்ள பரிசுத்தமாகுதல் என்பதாகும். சரி, அது மெத்தோடிஸ்டுகளை பற்றிய காரியம். சரி, அதற்கு பிறகு விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் கிழிக்கப்பட்ட திரை வழியாக உள்ளே கடந்து செல்வானாக. ஓ தேவனுக்கே மகிமை, நான் அக்கறையில் உள்ளே, அவருடைய நாமத்திற்கே அல்லேலூயா. ஓ என்ன விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் தனது சொந்த சித்தமாகிய திரையை கிழித்துக் கொள்ளட்டும். அப்பொழுது தேவன் அவனுடைய இதயத்தினுள் பிரவேசிப்பாராக. மானுட இதயத்தினுள் கிறிஸ்து தமது நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறார். என்ன சம்பவிக்க வேண்டும்? நீங்களோ, நான் இங்கே வந்தது சரிதான், இங்கே நான் அசுத்தமான நகைச்சுவையை பேசலாம், அது என்னை கண்டனம் பண்ணவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஏ, உன்னை கடிந்து கொள்ள ஆக்கைக்குட்படுத்த நீ இருக்கிற இடத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை. பெண்களோ, நல்லது, நான் உங்களுக்கு கூறுகிறேன், நான் தலைமுடியை கத்தரித்து குட்டை முடியுடையவளாய் இருக்கலாம், குட்டையான பாவாடைகளை நான் அடியலாம், என்னால் இதை செய்ய முடியும், என்னால், அதாவது அது என்னை ஒரு கண்டனமும் செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. புரிகிறதா? புருஷர்களோ, நான் சுருட்டு போய்த்தாலும் அதனால் ஒரு விபரீதமும் எனக்கு ஏற்படவில்லை. கொஞ்சம் சீட்டாட்டம் நான் விளையாடலாம், அது என்னை ஒன்றும் செய்துவிடாது. சூதாட்டமான பகடைக்காய் விளையாட்டில் பகடை உருட்டி விளையாடலாம் என்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அதனால் ஒரு கெடுதலும் ஏற்பட்டு விடாது என்று கூறுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டே அவர்கள் இன்னும் சபையை சார்ந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இதை செய்வதால் எந்த ஒரு கெடுதியும் விளையப் போவதில்லை என்கிறார்கள். ஏன்? ஏன் அவர்கள் இருக்கிற ஸ்தலத்தில் அவர்களை நியாயத்திற்காக ஒன்றுமே இல்லை. ஆனால் கிறிஸ்து உள்ளே பிரவேசிக்கையில் நீங்கள் உங்கள் இருதயத்தினுள் ஒரு வலிபீடத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். எனவே உங்கள் பாவங்கள் தினந்தோறும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மகத்தான பரிசுத்த பவுலும் கூட, நான் அனுதினமும் சாகிறேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றார். அங்கேதான் அந்த உள்துறையானது இருக்கிறது. ஓ சகோதரனே, சகோதரியே, விரைவாக முடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஓ இல்லை, என்னால் முடிக்க இயலவில்லை, என்னுடைய நேரமோ கடந்துவிட்டது. நான் பார்க்கலாம். இல்லை, நான் அப்படி செய்ய வேண்டாம். பாருங்கள், நான் 24 பற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் பகல் உணவுக்கு நீங்கள் செல்ல முடியாதபடி நான் உங்களை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் அதை பார்க்கலாம். எத்தனை பேர்கள் 24 பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறீர்கள்? ஒரு நிமிடம், சரி சரி, ஒரே நிமிடம் தான். 24 சிங்காசனத்தை சூழ 24 பற்றி நாம் விரைவாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இப்பொழுது சிங்காசனமானது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அது இருதயத்தினுள் இருக்கிறது. யாருடைய இருதயத்திலே? ஏழு சபை காலங்களில் உள்ள அங்கத்தினர்களுக்குள்ளே அது கிறிஸ்துவாயிருக்கிறது. அதற்கு எதிரே பேசப்படும் ஒரு வார்த்தையோ அல்லது செயலோ நீங்கள் செய்தால் நீங்கள் ஆக்கிரமிப்பிற்குட்பட்டாயிற்று. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நீங்கள் அதற்காக பதில் கூறுவீர்கள். யார் பூமியை நியாயந்திருப்பார்கள்? பரிசுத்தவான்கள் பூமியை நியாயந்திருப்பார்கள். ஆயிரம் ஆயிரம் பேர்கள் வருகிறார்கள் என்று தானியேல் யாரை குறித்து கண்டான்? அவர்கள் பரிசுத்தவான்கள். பாவிகளுக்குரிய புத்தகங்கள் திறக்கப்பட்டன. வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது, அதுதான் சிவ புத்தகம். நித்திரை செய்யும் கன்னியர், ஓ உங்களால் அதை காண முடியவில்லையா? நித்திரை செய்யும் புத்தி இல்லாத கன்னியரான சபையானது மணவாளரை சந்திக்க புறப்பட்டு சென்றது. ஆனால் அவர்கள் தங்கள் விளக்குகளில் இருந்த எண்ணெயானது தீர்ந்து போகும்படி செய்து விட்டார்கள். இந்த சரத்தினுள் அவர்கள் பிரவேசிக்கவே இல்லை. கிறிஸ்து அற்புதங்களை புரிந்து அந்நிய பாஷைகளை பேசி அவர் தம்முடைய சபையில் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியான அற்புதங்களை செய்யும்படி அவரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. இயேசுவானவர் இவ்வுலகிற்கு வந்து, நான் இயேசு, நான் தான் தேவகுமாரன் என்று கூறிவிட்டு ஒன்றுமே செய்யாமல் நான் போய் இந்த சபையில் சேரப்போகிறேன் என்று அவர் கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? தேவகுமாரன் செய்யும் செயலாது. அவர் என்ன சொன்னார்? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்றே கூறினார். ஓ என்னை நீங்கள் காண்கின்றீர்களா? தேவன் தம்மை பிரகடனம் செய்கிறார். அவ்வாறு செய்ய அவர் விரும்புகிறார். அவர் யெகோவா. அவர் தம்மை அறியப்படுத்தவே விரும்புகிறார். ஓ நான் அதை குறித்து மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமையா, அவர் தன்னை எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் தன்னை உங்களுக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட உங்களில் சிலராகிய இளம் பிராயத்தில் உள்ளவர்களே, இன்னும் நீங்கள் அவரை அவரது வல்லமையிலும் அவரது மகத்தான காரியங்களிலும் வளர்ந்த கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறது போல அறிந்திருக்கவில்லை. ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்திற்கு நேராக சரியானபடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜாவின் பெரும்பாதையில் சரியாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நோக்கி பார்த்துக் கொண்டே உங்களால் முடிந்தளவு வலுவாக தொடருங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள். உங்களால் முடிந்தளவு கடினமாக ஓடுங்கள். எதற்காகவும் ஓடுவதை நிறுத்தாமல் விடாது ஓடிக்கொண்டே இருங்கள். எளிய வயோதிப சகோதரி ஸ்டெல்லிங் கூறுவது போல், நான் ஓடிக்கொண்டே 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 இருந்து சரியா கடந்து விட்டேன். ஓடி 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 நான் சரியா கடந்து விட்டேன். ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருங்கள், உங்களால் உட்கார முடியாது. அவ்வெளிய வயோதிப ஆத்துமா அவள் அக்கறையில் இருக்கிறாள். சரி, இப்பொழுது அங்கே சிங்காசனங்கள் இருந்தன. 24 இருக்கைகள் உண்டாயிருந்தன. இப்பொழுது அவர்கள் எத்தனை? 24. சரி, 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி ஆளுக்கோர் இருக்கையில் அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இப்பொழுது 24 மூப்பர்கள் அவர்கள் தூதர் கூட்டம் அல்ல என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தூதர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. பரலோகவாசிகளோடும் கிரீடங்களோடும் சிங்காசனங்களோடும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. பாருங்கள், அவர்கள் இவ்விதமான காரியங்களோடு ஒருபோதும் தொடர்பு கொண்டிருக்கவில்லை. அவர்கள் தூதர்கள், அவர்கள் ஒருபோதும் செயங்கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்கள் பாடிய பாடல்கள் மற்றும் காரியங்களை பார்க்கையில் அவர்கள் தூதர்கள் அல்ல என்று அவை நிரூபிக்கின்றன. புரிகிறதா? அவர்கள் மீட்பின் கீதத்தை பாடினார்கள். எனவே தூதர்கள் மீட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீர்களா? சரி, ஆனால் அவர்கள் மீட்கப்பட்ட மனிதர்கள். ஜனங்களே, நீங்கள் இதை மேற்கொண்டு பார்க்க எனக்கு நேரமில்லை. ஆனால் இதை எழுதி கொண்டிருக்கிறவர்களே, அவர்கள் மீட்கப்பட்ட மனிதர்கள் தான், தூதர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மத்தேயு 19:28 எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, மத்தேயு 19:28 வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. அப்படியெனில் அவர்கள் யார் என்பதை அவற்றின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. 1 பேதுரு 5:2-4. 2 தீமோத்தேயு 4:8 ஆகிய வசனங்கள் அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அவைகளை எல்லாம் இன்று காலையில் ஆராய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதன் பேரில் வாரக்கணக்கில் அலசி ஆராயலாம். நீங்கள் பாருங்கள், அவர்கள் தூதர்கள் அல்ல, அவர்கள் பரலோகவாசிகள் அல்ல, அவர்கள் மீட்கப்பட்ட மனிதர்கள் தான். புரிகிறதா? அவர்களுடைய ஆடையை குறித்தும் அவர்கள் எவ்விதமாக உடையுடுத்திருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய நிலையையும் அவர்களுக்கு என்ன இருந்தது என்பதையும் அவர்கள் பாடிய பாடலையும் நீங்கள் பரிசீலனை செய்தால் அப்பொழுது அவர்கள் பரலோக வாசிகளாகிய தூதர் கூட்டமாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். நான் இதற்கு வர விரும்பவில்லை, ஆனால் இன்னும் ஒரு வேதவாக்கியத்தை கூட நாம் வாசித்து விடுவோம். நீங்கள் வாசிப்பீர்களா? சரி, நாம் தானியேல் 7 திரும்பி செல்வோம். இங்கே ஒரு நிமிடம், தானியேல் 7 திரும்பி சென்று இங்கே ஒரு வேத வசனத்தை வாசிப்போம்.
Help you a whole lot in the rest of the message this morning. I'm sure that it'll make
இன்று காலையில் உள்ள செய்தியின் மீத பகுதி முழுவதற்கும் இவ்வேத வாக்கியமானது உங்களுக்கு பெரிதான அளவில் உதவிகரமாக இருக்கும். இவ்வேத வாக்கியத்தை நீங்கள் வாசித்த பிறகு, இதை பார்த்த பிறகு, தானியேல் 7 கூறப்பட்டுள்ளவற்றை பார்த்து அதனால் அதிகமான அளவுக்கு நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். தானியேல் 7:3 நாம் எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது இந்த காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுஸ் உள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் மீண்டும் அது மரகதம் போன்ற அக்னிமயமான நிறத்தில் காணப்படுகிறது என்பதை பாருங்கள். அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவிக்க வந்தார்கள். கோடா கோடி பேர் அங்கேதான் உங்களுடைய மீட்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் பண்மை திறக்கப்பட்டது. இப்பொழுது கவனியுங்கள், நியாய சங்கமானது உட்கார்ந்தது. பார்த்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், தானியேல் நியாய தீர்ப்பிலே சிங்காசனங்களை கண்டபோது அவைகள் காலியாக இருந்தன. அவன் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டதையும் நீண்ட ஆயுஸ் உள்ளவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதையும் கண்டான். ஆனால் யோவான காட்சியை கண்டபோது சிங்காசனத்தில் ஏற்கனவே இயேசுவானவர் அமர்ந்து விட்டார். சீஷர்கள், கோத்திரப்பிதாக்கள் ஆகியோராகிய மீட்கப்பட்டவர்களுக்கான சிங்காசனங்களில் ஏற்கனவே அவர்கள் அமர்ந்து விட்டனர். பார்த்தீர்களா, கிறிஸ்துவின் காலத்துக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னர் தானியேல் அக்காட்சியை கண்டான். பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு 2500 ஆண்டுகள் கடந்துவிட்ட வரப்போகிற அந்த காலத்திற்குள் யோவான் வாழ்ந்து இவையெல்லாம் சம்பவிப்பதை காண்கிறான். ஆனால் தானியேலோ அதை காணவில்லை. புரிகிறதா? அவன் நீண்ட ஆயுசுள்ளவர் வருவதை மட்டுமே காண்கிறான். அவர் வருவதை அவன் கண்டான். ஆனால் யோவான் அவரை கண்டபோது சிங்காசனத்தில் அவர் வீற்றிருந்தார். பாருங்கள், நீண்ட ஆயுசுள்ளவரோடு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டதை அவன் கண்டான். நியாய சங்கமானது உட்கார்ந்திருந்தது. ஆனால் யோவான் அவரை கண்டபோது மூப்பர்கள் இன்னும் யோவானின் காலத்தில் தெரிந்து கொள்ளப்படவே இல்லை, தானியேலின் காலத்தில் தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. ஆனால் அவர்களோ ஏற்கனவே கடைசி காலத்தில் மீட்கப்பட்டு விட்டார்கள். ஓ என்ன, ஓ அது அவர் அற்புதமானவராக இருக்கவில்லையா? எனவே தானியேல் 7 அங்கே தானியேல் என்ன செய்தான்? அவன் நியாய தீர்ப்பை முன்கூட்டியே கண்டான். சிங்காசனங்கள் காலியாக இருக்க கண்டான். பாருங்கள், அவைகள் காலியாக இருக்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது இருந்தது. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மீட்கப்பட்ட மூப்பர்களால் அச்சிங்காசனங்கள் நிரப்பப்பட்டதை யோவான் தன்னுடைய காலத்தில் காண்கிறான். மூப்பர் என்பதன் பொருள் என்ன? மூப்பர் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை பற்றி எல்லா விதமான விளக்கங்களும் நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆயினும் நான் அதை எடுத்துக்கொள்ளப் போகிறதில்லை. மூப்பர் என்றால் ஒரு நகரத்தின் தலைவர் அல்லது ஒரு கோத்திரத்தின் தலைவர் என்று பொருள். மூப்பர் என்பது ஏதோ ஒன்றின் தலைவர் என்றே பொருள். நான் இருப்பதை போல் சகோதரன் நெவில் இப்பொழுது இந்த சபைக்கு மூப்பராக இருக்கிறார். அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் இந்த உள்ளூர் சபைக்கு தலைவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த நகரத்தின் நகராண்மை தலைவர், இந்நகரத்தின் தலைவராக இருக்கிறார். பாருங்கள், நகரங்களின் தலைவர். வேதாகம நாட்களில் நகரத்தின் மூப்பர்களை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆகவே மூப்பர் என்றால் நகரத்தின் தலைவர் அல்லது ஒரு கோத்திரத்தின் தலைவர் என்றே பொருளாகும். இப்பொழுது அவர்கள் எத்தனை பேராக இருந்தனர்? 24 மூப்பர்கள். சரிதானே? அவர்கள் யார்? அவர்கள் 12 அப்போஸ்தலர்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரப்பிதாக்களும் ஆவர். நாம் இதை தொடர்ந்து ஆராய்ந்து மற்ற பாடங்களை பார்க்கிற வரையிலும் இருந்து அங்கே சரிதான் என்பதை நிரூபிக்கப் போகிறோம். நீங்கள் இப்பொழுது இவற்றையெல்லாம் எழுதிக் கொண்டிருக்கிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரிகிறதா? 12 கோத்திரப்பிதாக்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுமே. இப்பொழுது கவனியுங்கள், இயேசு அதை குறித்து கூறினார். ஒரு நாள் பேதுரு, நாங்கள் என்ன பெற்றுக் கொள்வோம்? நாங்கள் தகப்பனையும் தாயையும் கணவனையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் மற்றும் யாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே என்று கேட்டார். பேதுரு, உம்மை பின்பற்றுவதற்காக நாங்கள் எங்கள் மனைவிகளையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தகப்பனையும் தாயையும் எங்கள் வீடுகளையும் நிலங்களையும் கூட விட்டு வந்தோமே என்றான். அதற்கு அவர், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். அங்குதான் காரியமே உள்ளது. அவர்கள்தான் மீட்கப்பட்ட மூப்பர்கள். கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக திகழ்ந்த தாவீதை பாருங்கள். பார்த்தீர்களா? தாவீது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் அவனுக்கு மிகவும் மோசமான வேலையானது உண்டாயிருந்தது. அவன் அதிகாரத்திற்கு வரும்பொழுது செய்த முதல் காரியம் என்னவென்றால், அவன் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் அவன் மேல் அபிஷேகமானது இன்னமும் இருந்து கொண்டிருந்தது. அவன் மேல் அபிஷேகமானது இருந்து கொண்டுதான் இருந்தது. அநேகர் அவனை பற்றி அவன் ஒரு துரோகி, வித்தியாசமான ஒரு அற்பமான நபர், அமைதியை குலைக்க முயல்பவன் என்று எண்ணினார். ஆனால் அவன் தான் அரசனாக போகிறவன் என்று சிலர் அறிந்திருந்தனர். அவர்கள் எல்லாம் அவனோடு நிலைத்திருந்தனர். சகோதரனே, தாவீதை விட்டு அவர்களை எல்லாம் உங்களால் பிரிக்கவே முடியாது. அவர்கள் அவனோடு நடந்தார்கள் என்பதையே நான் பொருட்படுத்திக் கூறுகிறேன். ஒரு நாள் அவன் இங்கே மலையின் மேல் நின்று கொண்டு கீழே உள்ள அவனுக்கு பிரியமான அவரது சொந்த அச்சிறிய பட்டணமான பாங்கிலால் முற்றுகையிடப்பட்டிருப்பதை கண்ணோக்கிறான். அவன் சிறுவனாக இருந்த போது அங்கே ஆடுகளை மேய்த்து நடத்தி சென்று அங்கே இருந்த கிணற்றின் அருமையான தண்ணீரை குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததை பற்றியெல்லாம் நினைவு கூர்ந்தான். அதுவோ உண்மையான தண்ணீராக இருந்தது. நாம் சமீபத்தில் தான் இங்கே ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பில் அதை பற்றி பிரசங்கித்தோம். அவன், நான் தண்ணீரை குடித்ததை எண்ணி பார்க்கிறேன் என்று கூறினான். அவனுடைய மிகச்சிறிய வாஞ்சையும் கூட அவனோடு இருந்த எந்த மனிதனுக்கும் ஒரு கட்டளையா இருந்தது. சகோதரரே, அவனிடம் இருந்த அம்மனிதர்களில் 20 தங்களது கரங்களில் பட்டயங்களை பிடித்துக் கொண்டு பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் 15 மைல்கள் தூரம் அவர்களை வலப்பக்கமும் இடப்பக்கமாக வெட்டிக்கொண்டே சென்று அக்கிணத்தின் தண்ணீரை தாவீதுக்காக கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதிகாரத்துக்கு வரப்போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆமையா, இன்னொரு சமயம் அவர்களில் ஒருவர் அவனை காப்பாற்றுவதற்காக ஒரு பள்ளத்தில் குதித்து அங்கிருந்த ஒரு சிங்கத்தை தனியாகவே கொண்டு போட்டான். அவர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள். தாவீது அதிகாரத்துக்கு வந்தபோது என்ன செய்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவன் தன்னோடு இருந்த அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நகரத்தின் மேலும் அதிபதியாக்கினான். அங்கே கிறிஸ்துவை காண்கின்றீர்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் ஒரு நகரத்தின் மேல் ஆளுகை செய்வார். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இன்று நாம் அதிகாரத்தோடு அவர் வருவார் என்பதை காண்கையில் கிறிஸ்துவானவர் இவ்வுலகில் ஆளுகை செய்வார். ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய அனைத்து நாடுகளும் வீழ்ச்சியடையும். ஒவ்வொரு தேசமும் வீழ்ச்சியடைய வேண்டும். இவ்வுலகின் ராஜ்யங்கள் நம்முடைய தேவனுக்கும் அவரது கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக ஆகின. அவர் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்வார். அது உண்மையே. அவர் வல்லமையோடு வரப்போகிறார் என்பதை நாம் அறிவோம். எனவே அவருடைய மிகச்சிறிய விருப்பமும் கூட அவருடைய கட்டளையாகவே நமக்கு இருக்கிறது. 50 சென்ட்கள் காசு கூட வழியில்லாத, ஒன்றுக்கும் வழியில்லாத, தரித்திரரான ஒரு கூட்ட மக்கள் நிறைந்த ஒரு சிறிய எளிய டிம்பகட்டூ போன்ற ஊருக்கு அவர் என்னை தன்னுடைய பிரதிநிதியாக இருக்கும்படி விரும்புவார் என்றால் அதுவே என்னுடைய விருப்பமும் ஆகும். ஆமேன். நீங்கள் எனக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இன்னதை எனக்கு செய்ய தேவையில்லை. நான் எங்கு போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை நான் அறிந்து கொள்ளட்டும். ஆமேன். அதுவே எனக்கு தெரிந்தால் போதும். நான் வித்தியாசமாக செய்ய வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் விரும்பினால், இந்த சகோதரிகளைப் போல காரியங்களை செய்ய அவர் விரும்பினால், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினால், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதை செய்வது எனக்கு சாத்தியமாயிருக்கிறது. அதுதான் சரி. உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர் வல்லமையோடு வருகிறார் என்பதை நாம் அறிவோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடக்கடவன். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கட்டும். அதிகாரத்தோடு வருகிறாரே அந்த மூப்பர்கள், 24 மூப்பர்கள். சரி, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம் திருப்பினால் அங்கே இதை காண்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் எருசலேம் நகருக்கு 12 அஸ்திபாரங்கள் இருந்தன என்பதை நாம் கண்டறிகிறோம். சரிதானே? பக்கத்திற்கு 3 வீதம் 4 பக்கங்களிலும் மொத்தம் 12 வாசல்கள் இருந்தன. வனாந்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆசிரிப்பு கூடாரத்தைப் போலவே சரியாக அப்படியே இருக்கிறது. மோசே மலையின் மேல் கண்டதைப் போலவே அதே காரியத்தை யோவானும் கண்டதாக கூறினார். அதைத்தான் பவுலும் கண்டான். 12 அஸ்திபாரங்களிலும் அப்போஸ்தலர்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன என்பதை நாம் இப்பொழுது கவனிக்கிறோம். 12 வாசல்களிலும் ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரானது எழுதப்பட்டிருந்தது. எவ்வாறு நாம் அதை காண்கிறோம்? அங்கே நாம் 12 மூப்பர்கள், 12 கோத்திரங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 அஸ்திபாரங்கள், 12 வாசல்கள் என்பதாக பார்க்கிறோம். ஓ என்னே, நீங்கள் தேவனுடைய எண்களை எடுத்துக்கொண்டால் அவை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் பிழையின்றி சரியாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதை உங்களால் எங்குமே காணாமல் இருக்க முடியாது. அக்காரணத்தினால் தான் நீங்கள் பாருங்கள், நமக்கு அந்த 6 நாட்கள் உள்ளன. இந்த 6 நாட்களில் உலகமானது கிரியை செய்தது. நாமோ இப்பொழுது 7வது நாளுக்கு சமீபமாயிருக்கிறோம். முதல் 2000 ஆண்டில் தேவன் உலகை தண்ணீரால் அடித்தார். 2000 ஆண்டில் கிறிஸ்து வந்தார். இந்த ஆண்டோ 1961 ஆண்டாகும். நாம் வாசலண்டையில் வந்திருக்கிறோம். இன்னும் சிறிது காலம் தான் உள்ளது. பாருங்கள், இயேசுவோ, இது இன்னும் அதிக காலத்திற்கு போய்கொண்டிருக்காது. ஏனெனில் நான் என்னுடைய கிரியை சீக்கிரமாகவே முடிப்பேன். அவ்வாறு நான் செய்யாவிடில் சகல மாம்சமும் அணுகுண்டினால் அழிக்கப்பட்டுவிடும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக என் நீதியின் கிரியை சீக்கிரமாகவே முடிப்பேன், உரிய வேலைக்கு முன்னதாகவே முடிப்பேன் என்று கூறினார். பாருங்கள், அதன் பிறகு மகத்தான நாளாகிய 1000 வருட அரசாட்சி நடக்கும். சபையானது 6000 ஆண்டுகள் பாவத்திற்கு எதிராக பாடுபட்டது. அதன் பிறகு 7000 ஆண்டிலிருந்து 1000 வருட அரசாட்சி நடைபெறும். தேவன் உலகை உண்டாக்க 6000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு 7000வது ஆண்டில் அவர் தன் கிரியைகளை விட்டு ஓய்ந்திருந்தது போலவே சபையானது 6000 ஆண்டுகள் பாவத்திற்கு எதிராக பாடுபட்டு பின்பு 7000வது ஆண்டில் இளைப்பாறுகிறது. மூப்பர்கள் அணிந்திருந்த வெண்ணங்கிகள் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தவான்களுடைய நீதியைத்தான். வெண்மை என்பது நீதியை குறிக்கும். அவர்கள் அங்கே அணிந்திருந்தது எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுமா இருக்கிறார்கள் என்பதைத்தான். வெண்ணங்கி அணிந்திருந்த ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் அவர்கள் யார் என்று கண்டுகொண்டீர்களா? பாருங்கள், வெண்ணங்கி அணிந்திருந்த 24 மூப்பர்கள் அவர்கள். அவர்கள் 12 பேர்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்காகவும் 12 அப்போஸ்தலர்கள் சபைக்காகவும் உள்ளார்கள். அவர்கள் மகத்தான ராஜாவின் சமூகத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வீற்றிருக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதாவது இங்கே மனவாட்டியும் கிறிஸ்துவும் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவருடைய மனைவியாகிய சபையானது அவர் அருகில் அமர்ந்திருக்கிறாள். 24 மூப்பர்களும் 144,000 பேர்கள் ஆகிய அன்னையர்களும் தேவாலயத்தில் அவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எழும்பும் பொழுது அவருடைய மனைவியும் அவரோடு செல்கிறாள். ஓ, எதிர்வரும் அமகத்தான காலத்தில் பாவம் அனைத்தும், பாவத்தின் சாயல் யாவும் தொலைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இன்று மக்கள் மிகவும் போற்றி பேணிக் கொள்கிற பெரிய அருமையான கட்டிடங்களும், எல்லா பணமும் இச்சையும் எல்லா பாவமும், அழகான ஆண்களும் பெண்களும், அவர்கள் எப்படியெல்லாமோ தங்கள் சரத்தை அலங்கரித்துக் கொண்டாலும், அதன் மூலம் தங்கள் ஆத்மாக்களை நரகத்திற்கு அனுப்புவதற்குரிய பிசாசின் கன்னியாக அவர்கள் இருந்தாலும், எல்லாம் அழிந்து கெட்டுப்போகும் தோல் புழுக்கள் அவர்களை தின்று போடும். முதலாவதாக தோல் புழுக்கள், அவர்கள் யாவரும் எரிமலை நெருப்பினுள் போய் எரிமலை சாம்பலாக எரிந்து அழிந்து ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆனால் வரப்போகும் காலைகள் ஒன்று, நண்பரே, வரவிருக்கும் காலைகள் ஒன்றில் எல்லாம் முடிந்த பிறகு பூமியானது மீண்டும் செழிக்கும். வெளிகளில் பசும்புல் முளைத்து ரோஜாவின் நிர்கந்தகம் ஜீவ விருட்சத்தின் பூத்து குலுங்குவதோடு இணைந்து மனம் வீசும். ஒரு காலையில் கிறிஸ்து திரும்பி வருவார். பெரிய பறவைகளும் புறாக்களும் மரங்களில் உட்கார்ந்து கூவென்று அப்பொழுது கத்தும். அதன் பிறகு இனிமேல் மரணமே இருக்காது, துயரமே இருக்காது. கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்டவர்களும் பூமிக்கு திரும்பி வருவார்கள். வயது சென்றவர்களாக அல்ல, என்றென்றும் இளவயதாக சாவாமை உள்ளவராக அவருடைய சாயலை தரித்து நிற்போம். சூரிய சந்திரரை காட்டிலும் மிஞ்சி நாம் பிரகாசித்துக் கொண்டிருப்போம்.
I'm bound for that beautiful city my Lord has prepared for his own.
அவ்வழகான நகருக்கு போக நான் ஆயத்தமாய் உள்ளேன். என்னுடைய கர்த்தர் தமக்குரியவர்காக ஆயத்தம் செய்துள்ளார். அங்கே எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்ட அனைவரும் வெள்ளை சிங்காசனத்தை சுற்றி நின்று மகிமை என பாடுவர். சில வேளைகளில் நான் பரலோக வீட்டை பற்றியும் காணப்போகும் மகிமையை பற்றியும் உள்ள நினைவால் வாடுகிறேன். என் இரட்சகரை அப்பொன்னான நகரத்தில் நான் காணப்போகையில் என்னே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, நான் அவரை காண எவ்வளவா இயங்குகிறேன். நான் அவரை காண விரும்புகிறேன். நான் அந்த அழகான நகருக்கு போக ஆயத்தமாய் உள்ளேன். யோவான் அந்நகரை பத்மத்தீவில் இருக்கும் போது கண்டான். அவன் காண்கையில் அந்நகரம் தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியைப் போல இறங்கி வந்தது. அதன் மகிமையை ஒரு நாளில் நான் காண விரும்புகிறேன். நான் அவரை கண்டு அவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்க விரும்புகிறேன். அங்கே அவருடைய ரட்சிப்பின் கிருபையை குறித்து என்றென்றும் பாடுவேன். மகிமையின் தெருக்களில் என்னுடைய சத்தத்தை நான் உயர்த்தி பாடுவேன். கவலைகள் யாவும் ஒழிந்தது. இறுதியில் என்றென்று மகிழ்ந்திருக்க வீடு வந்து சேர்ந்தேன். வழுக்குகிற பனியில் சறுக்குகிற நிலைமை இருக்கிறது. பகலின் வெப்பமும் பாடுகளும் நிறைந்திருக்கிறது. என் மனைவியும் மேபலும் பாதையின் முடிவுக்கு நான் வரும்போது நடந்து வந்ததின் சிரமங்கள் யாவும் ஒன்றுமற்றதாக தோன்றும் என்ற பாடலை எனக்காக பாட முன்வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அது உண்மையே. சுவிசேஷ வேலையை தூங்குவதற்காக நான் சபை விட்டு புறப்பட்ட இரவில் நீங்கள் அழுது கதறியதை நான் நினைவு கூறுகிறேன். இங்கே இருக்கிற உங்களில் சிலரை தவிர ஏனையோரெல்லாம் உலகை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். சகோதரன் சகோதரி ஸ்பென்சர் மற்றும் இன்னும் ஒரு சில பழைய காலத்தவர்கள் மட்டுமே உயிரோடு இருக்கிறீர்கள். அவர்கள் யாவரும் கதறி எழுதபோது பரிசுத்த ஆவியானவரோ நீ போகத்தான் வேண்டும் என்று கூறினார். எனது முதல் கூட்டத்தை நான் நினைவு கூறுகிறேன். சில மாதங்கள் கழித்து கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்த ஜோன்ஸ்ப்ரோ என்ற இடத்திற்கு அப்போது சிறிய குழந்தையாயிருந்த பெக்கியையும் அழைத்துக் கொண்டு என் மனைவி மேடா பழைய காட்டன் பெல்ட் ரயிலில் வந்து சேர்ந்தாள். அங்கு அவர்கள் வண்டியில் வந்து சேர அநேக நாட்கள் பிடித்தன. அவள் வந்து சேர்ந்த அந்த இரவில் நானோ வெளியே என்று கொண்டிருந்தேன். நாங்கள் கூட்டம் நடத்த அந்த அரங்கத்திற்கு செல்ல மூன்று வட்டையை காப்பால் தள்ளி இருந்தோம். காவல்துறையினர் தெருக்களெல்லாம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி ஒழிந்தபடியால் கூட்டத்தை ஒழுங்கு செய்து தெருக்களில் நின்றிருந்தார்கள். கூட்டம் நடத்த அரங்கத்திற்கு செல்ல முடியாதபடி மக்கள் கூட்டமானது தெருக்களில் நிரம்பி வழிந்தபடியால் அரங்கத்திற்கு சுற்றி வளைத்தியங்களை அடைத்து சென்றார்கள். மேடா என்னிடம், பில்லி உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கவா இவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்றாள். அதற்கு நானோ இல்லை என்றேன். பிறகு நாங்கள் பாடினோம். அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகின்றனர். தொலை தூரத்தில் இருந்தும் அவர்கள் வந்தனர். நமது ராஜாவோடு விருந்துண்ண அவரது விருந்தினராய் வந்தனர். எவ்வளவு சாக்கியம் பெற்றோர் இம்மோட்ச யாத்திரிகர். அவருடைய பரிசுத்த முகத்தை அவர்கள் தரிசிக்கின்றனர். அது தெய்வீக அன்பினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையில் பங்கு பெற்றோர் பாக்கியவான்கள். அவருடைய கிரீடத்தில் முத்துக்களால் பிரகாசிப்பர். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போது நமது சோதனைகள் எல்லாம் முடிவரும். பாவத்தினின்று விடுதலை பெற்றோருக்கு நமது கர்த்தர் இந்த நொடிப்பொழுதில் வந்தால் அது எப்படி இருக்கும்? ஓ, அப்பொழுது அது உமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருமா, அல்லது கவலையையும் மிகுந்த துக்கத்தையும் கொண்டு வருமா? மகிமையிலுள்ள நமது கர்த்தர் வருகையில் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். ஆமே. ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். அது உங்களுக்கு கவலையையும் மிகுந்த துயரத்தையும் கொண்டு வருமா, அல்லது மகிழ்ச்சியை கொண்டு வருமா? மகிமையில் உள்ள நமது கர்த்தர் வருகையில் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். இந்த எண்ணங்களை நமது சிந்தையில் கொண்டவர்களாய் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆராதனையை நான் மற்றொரு சமயத்தில் முடிப்பேன். எங்கள் பரலோக பிதாவே, ஓ, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் தூர தேசங்களில் இருந்து வருவார்கள். நான் அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள மக்களுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அவர்களது முகங்களை நான் மீண்டும் எப்படியாய் காண்பேன்? அவர்களில் அநேகர் கதறிக்கொண்டும் அழுது கொண்டும் அங்கே விமான நிலையத்திற்கு சென்று வேலியில் சாய்ந்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் பவுலோடு அவர்கள் ஊருக்கு வெளியே சென்று முழங்கார்படியிட்டு ஜெபித்ததை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறினான்.
But they'll come from the east and west.
அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். நம்முடைய ராஜாவோடு அவரது விருந்தினராக விருந்துள்ள அவர்கள் தொலைதூர தேசங்களில் இருந்தும் வருவார்கள். இம்மோட்ச யாத்திரிகர் எவ்வளவு சாக்கியம் பெற்றோ அவர்கள் அவரது பரிசுத்த முகத்தை மரகதம் போன்ற நிறமுள்ள மகிமையை நோக்கிக் கொண்டே இருப்பார்கள். அது தெய்வீக ஒளியினால் பிரகாசமாயிருக்கும். வெறும் விளக்கொலி அல்ல, அல்லது குத்துவிளக்கு ஒளியும் அல்ல, ஆனால் தெய்வீக ஒளி. தெய்வீக ஒளியால் பிரகாசமாயிருக்கும். அவரது கிருபையில் பங்கு கொண்டோர் பாக்கியம் உள்ளோர். அவர்கள் அவர் தம் கிரீடத்தில் முத்துக்களாய் பிரகாசிப்பர். ஓ தேவனே, அக்கறி திரடல் தீர்க்கதரிசியின் உதடுகளை தொட்டபொழுது அது அவனை அவ்வளவு சுத்தமாக்கியது. அப்பொழுது தேவ சத்தமானது, யார் நமக்காக போவான் என்று கேட்டபோது அப்பொழுது அவன், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்றான். ஓ, இக்காலையில் தூதனை அனுப்புமே. ஆறு சட்டைகளோடு கூடிய கேருபினை ஆலயத்தினுள் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் கர்த்தர் பரிசுத்தர் என்று சத்தமிட்டுக் கொண்டே இருந்ததை ஏசாயா கண்டானே. அந்த வாலிப தீர்க்கதரிசியாகிய ஏசாயா, நான் அசுத்த உதடுகள் கொண்ட மனுஷன், அசுத்த உதடுகளோடு ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், கர்த்தருடைய மகிமையை என் கண்கள் கண்டதே என்றான். ஆலயத்தின் தூண்கள் அசைந்தன. அப்பொழுது ஒரு தூதன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து அதனால் அவனுடைய உதடுகளை தொட்டு, நான் உன்னுடைய உதடுகளை சுத்தப்படுத்துகிறேன், இப்பொழுது மனுஷகுமாரனே தீர்க்க தரிசனம் உரை என்றான். இன்று காலையில் கர்த்தாவே தூதனை அனுப்பும். எந்த இழிவான காரியங்களில் இருந்தும் எங்கள் உதடுகளை சுத்தமாக்கியறளும். எங்கள் இருதயங்களை சுத்தமாக்கி அதில் பிரவேசித்தரலும். கர்த்தாவே, சுய விருப்பம் என்ற திரையை கிழித்தரலும். என்னுடைய சித்தமானது உம்மிலே, உம்முடைய சித்தமாகவே ஆகட்டும். கர்த்தாவே, ஓ, உம்முடைய சித்தமானது என்னிலே இருக்கட்டும். ஓ தேவனே, நானும் எனது சபையும் எனது ஜனங்களும் உம்முடையவர்களாக இருக்கட்டும். ஓ கர்த்தாவே, நாங்கள் எங்களையே உம்முடம் சமர்ப்பிக்கிறோம். பிதாவே, புலவன் தொடர்ந்து இவ்வாறு கூறியுள்ளான், லட்சக்கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் மறித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் ஒரு மணிக்கு ஆயிரக்கணக்கில் உம்மை அறியாமல் உம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது லட்சக்கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தேவனே, அதை குறித்து எண்ணுகையில் என் ஆத்துமாவை மிகவும் நொறுக்குகிறது. அவர்களுடைய வேதனையான கசப்பான கதறலுக்கு செவிகொடுப்பீர். தீவிரியும் சகோதரரே, அவர்களுடைய அடைக்கலத்துக்காக தீவிரியும். ஆண்டவரே, இதோ அடியேன் என்று அவருக்கு துரிதமாக பதிலளிப்பீர். கர்த்தாவே, அதை அளித்தருளும், அதை மீண்டும் அளித்தருளும். கடந்த ஆண்டு முழுவதும் நான் எல்லா விதமான பிழைகளையும் செய்துள்ளேன். பிதாவே, அவைகளுக்காக நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்புத்தாண்டில் நீர் என்னை புதிதாக அபிஷேகித்தருளும். அங்கே தொலைவில் பாவத்திலும் அவமானத்திலும் மறித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கானோரிடம் நான் செல்லட்டும். நான் அவர்களுக்கு இந்த உம்முடைய சத்தியத்தின் மகத்தான வெளிப்பாட்டை கொண்டு செல்லட்டும். அதன் மூலம் அவர்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொண்டு வர முடியும். அந்நாளில் அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து கூடி வந்து உம்முடைய கிரீடத்தில் முத்துக்களாக திகழ்ந்து பிரகாசிக்கட்டும். நான் அவர்களிடத்திற்கு போய் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை அவர்கள் வாழ்கிற அசுத்தமான பூமியில் அசுத்தத்திலிருந்து தூக்கி எடுக்கட்டும். கர்த்தாவே, அதற்காக எனக்கு உதவி செய்யும். தங்களை பரிசுத்தமாக்கி கிறிஸ்தவர்களாக வாழ செய்து உமக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்தமாக விளங்கும்படி செய்கிற பரிசுத்த தேவனை அவர்கள் காணட்டும். அவர்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் நீங்களாகி எல்லா விதமான உலகத்தின் களியாட்டங்களிலிருந்து மனந்திரும்பி ஜீவிக்கிற தேவனிடம் திரும்பட்டும். அந்த மகத்தான நாளில் உமது ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் ஆகட்டும். இன்று காலையில் இச்சிறிய சபையை பரிசுத்தமாக்கும். கர்த்தாவே, இங்கிருக்கிற ஒவ்வொரு நபரையும் உமது ஆவியினால் பரிசுத்தமாக்கியருளும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களது இருதயங்களுக்குள்ளும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டுமே. அவர்களுடைய இருதயங்களை அவர்களது சுய விருப்பமாகிய திரைப்படியாக திறந்து அதனால் அவர்கள் தங்கள் சுய சித்தத்தை மறந்து உம்முடைய சித்தத்தை அறியும்படி அவர்களை வர செய்திருக்கிற அவர்களில் இருக்கிற ஆவியை புதுப்பியும். அந்த இளம் பிள்ளைகள் கர்த்தாவே, அவர்கள் அநேகர் சிறு குழந்தைகளாக இருக்கிறார்கள். நீர் உமது கரங்களில் அவர்களை எவ்வளவாய் வளர்க்கிறீர். எவ்வாறு ஒரு தாயானவள் தனது சிறு பிள்ளைகளை கவனித்து அவர்கள் கண்களில் உள்ளதையெல்லாம் துடைத்து அவர்களை அவள் நேசிக்கிறபடியால் அவர்களுக்கு விசேஷித்த காரியங்களை அவள் கொடுக்கிறாளோ, அதே விதமாக நீர் புதிதாக பிறந்த உடைய குழந்தைகளை நேசிக்கிறீர். கர்த்தாவே, அவர்களால் இன்னும் நடக்க முடியவில்லை, அவர்களால் பேசக்கூட முடியவில்லை, அழுது தங்களது தாயை நோக்கி பார்க்கிற அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும். ஓ தேவனே, அவர்களை உமது கரங்களினால் சிறிய ஆட்டுக்குட்டிகளைப் போல மெதுவாக மென்மையாக பிடித்துக் கொள்ளும். அவர்களால் நடக்க இயலுகிற அளவுக்கு அவர்கள் வளர்கிற வரையிலும் அவர்களை வழிநடத்தியருளும். கர்த்தாவே, ஆராதனையின் வழிகள் முழுவதிலும் அவர்களை தொடர்ந்து நடத்தும், அதை அளித்தருளும். எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை எங்கள் பாவங்களில் இருந்து மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படப்பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் பேரில் நீங்கள் இந்த புத்தாண்டை ஆரம்பிக்க இன்று காலையில் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அது என்னவெனில், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கவும், ஒரு நாளில் நீங்கள் அவரை காணவும், அவரை நேசித்து அவரோடு என்றென்றும் ஜீவிக்கவும் விரும்பும்படி உங்களுக்கு செய்திருக்கிறார். உங்களில் ஒருவர் கூட இடந்து போகக்கூடாது என்றும், நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் காக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையாய் உள்ளது. ஏனெனில் அது சீக்கிரத்தில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் ஆராதனையை சகோதரன் நெவில் அவர்களிடத்தில் திருப்பித் தருகிறேன்.